அமேன். ஜார்ஜ், பெக்கி மற்றும் சகோதரி ஹங்கரன், உங்களுக்கு நன்றி. அது அருமையான பாடலாயிற்று. அது உண்மை. அதாவது இயேசு வரும்போது எல்லாமே மாறிவிடுகிறது. அவர் இருளை உள்ளே வராதபடி அடைத்துவிட்டு வெளிச்சத்தை சிதற செய்கிறார். அதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது இதுவே பெக்கி முதன்முறையாக இங்கே சபையில் பியானோ வாசிப்பதாகும். எனவே அது மிகவும் பொருத்தமான பாடல், இயேசு வந்தபோது என்ற பாடல். இன்றிரவு மறுபடியும் இங்கு உள்ளதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இன்று காலை நீங்கள் அதிக அளவில் வந்திருந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றிரவு இன்னும் சிறிது நேரத்தில் பேசுவதற்காக ஒரு சிறு பொருளை வைத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக நான் சில அறிவிப்புகளை செய்ய வேண்டும். என் தொண்டை சிறிது கரகரப்பாய் உள்ளது. அது அதிகமாக பேசுவதன் விளைவு என்று கருதுகிறேன். நான் நீண்ட நேரம் பிரசங்கித்து வந்துள்ளேன். நான் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் ஒலிப்பதிவு செய்யும் போது அவ்வாறு பிரசங்கிக்கிறேன். மறுபடியும் நான் இங்கு வரும்போது உலகம் முழுவதிலும் உள்ளவர்களுக்காக அது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே இன்று காலை நீங்கள் மிகவும் பொறுமையுடன் இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
I would like to ask the church the first thing.
இப்பொழுது நான் இங்கு கூற விரும்புகிற ஒரு சில காரியங்கள் உண்டு. அது நான் அதை சபையிடம் கேட்க விரும்புகிறேன். முதலாவதாக நான் செய்துள்ள ஒன்றை மாற்றிக்கொள்ளலாமா என்று சபையை இன்றிரவு நான் கேட்க விரும்புகிறேன். நான் புத்தாண்டு பொருத்தனைகளை செய்வதில்லை. நாளை நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். எனவே புத்தாண்டு ஆராதனைக்கு நாங்கள் இங்கு இருக்க மாட்டோம். ஆனால் உங்களை நாங்கள் நினைவு கூறுவோம். புத்தாண்டு இரவு கூட்டம் ஒன்று இருக்கும் என்று கேள்விப்படுகிறேன். ஆம், அது உண்மை. அவர்கள் வழக்கமாக நடத்துவது போல புத்தாண்டு ஒரு முழு இரவு விழிப்பு ஆராதனை. எங்களுக்கு தங்கிச் செல்ல விருப்பம்தான். ஆனால் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு ஏற்ற நேரத்திற்குள் நாங்கள் வீடு திரும்ப முடியாது. என் மனைவி அவர்களுடைய துணிகளை செலவு செய்ய வேண்டும். அது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துமஸ் சமயத்தில் நீங்கள் எங்களுக்கு செய்த அநேக நல்ல காரியங்களுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். எங்கள் வீட்டிற்கு சென்று உணவை சமைத்த பெண்களாகி நீங்கள், நாங்கள் அங்கு சென்றபோது உணவு ஏற்கனவே சமைக்கப்பட்டு உண்பதற்கு ஆயத்தமாயிருந்தது. உங்களுக்கு நிச்சயம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விருப்பமானால் நான் அங்கு சென்று சூட்டுக்கு துணி வாங்கிக் கொள்வதற்காக சபை எனக்கு கொடுத்த அந்த சீட்டுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் எனக்கு ஒரு சூட்டை கொடுப்பது வழக்கம். தயவுள்ள என் நண்பர்களில் சிலர் இப்பொழுதுதான் எனக்கு ஒரு சூட்டை வாங்கி கொடுத்தனர். எனவே உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாமல் இருந்தால், எனக்கு சட்டைகள், பனியன்கள் போன்றவை அவசியமாய் உள்ளன. சபைக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் அந்த பணத்துக்கு நான் இவைகளை வாங்கிக் கொள்கிறேன். இப்பொழுது சூட்டை காட்டிலும் இவை எனக்கு அதிகம் தேவை. இப்பொழுது நமக்காக பாடின டூசானை சேர்ந்த இந்த வாலிபன் சகோதரன் ஜார்ஜ் ஸ்மித், நாங்கள் அவர்கள் சபைக்கு சென்று வந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு பாப்டிஸ்ட் சபை. அவனுடைய தகப்பனார் ஒரு மிஷினரி. அவருக்கு பழைய மெக்சிகோவில் 7 சபைகள் உள்ளன என்று நான் நினைக்கிறேன். அங்கு சில அருமையானவர்கள் இருக்கின்றனர். அவனுடைய தகப்பனாரும் தாயாரும் அவர்கள் எல்லோரும் அருமையானவர்கள். ஜார்ஜ் மிகவும் அருமையான ஒரு வாலிபன். அவன் உட்கார்வதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கிருபையை சாட்சியாக ஒரு வார்த்தை கூறாதது எனக்கு வருத்தம் விளைவித்தது. இப்பொழுது செய்திகள். நான் வெளியே கூட்டங்களுக்கு செல்வதற்கு முன்பு இங்கு வந்து செய்திகளை முதலில் ஒலிப்பதிவு செய்துவிட்டு பிறகு வெளியே செல்வேன் என்று நான் அண்மையில் இங்கு வாக்கு கொடுத்திருந்தேன். ஜனங்களுக்கு ஒலிநாடாக்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக நான் இங்கு வந்து ஒரு செய்தியை ஒலிப்பதிவு செய்து நான் அதன் பிறகு வெளியே சென்று அந்த செய்தியை பிரசங்கம் செய்வேன். அது ஜனங்களுக்கு ஒரு தருணம். ஒலிநாடா பதிவு செய்பவர்கள் ஒலிப்பதிவு செய்துவிட்டு நாங்கள் செல்லும் போது அதை எங்களுடன் கொண்டு செல்லலாம். சுவிசேஷ பயணத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்காக நான் இவ்விடம் விட்டு செல்ல எத்தனைத்துள்ளதால் இப்பொழுது முதல் அதை என்னால் செய்ய முடியாது. பாருங்கள், ஒலிநாடாக்களை பதிவு செய்பவர்கள் எங்களுடன் சென்று ஒலிப்பதிவு செய்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் இந்த வாரம் ஒலிநாடாக்களை குறித்த ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா? இல்லை என்றால் ஏதோ ஒன்றை குறித்து அல்லது மற்றதை குறித்து இந்த வாரம் ஒலிநாடாக்களை குறித்த கூட்டம் உண்டு. சகோதரன் சாத்மன் இங்கு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் சகோதரன் மக்கையரின் பிரதிநிதியாவார். அவர் இங்கிருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சகோதரன் ஃப்ரெட் இங்கிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் இங்குள்ளதாக யாரோ ஒருவர் என்னிடம் கூறினார். இந்த வாரம் அவர்கள் ஒலிநாடாக்களை குறித்து ஒரு கூட்டம் வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒருகால் நாளை இரவு அல்லது வேறு எப்போதாகிலும் இருக்கும். அன்றொரு இரவு அறையில் அதை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஏதோ ஒன்றுக்காக சமயம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் அதை குறித்து ஒலிப்பதிவு செய்வதற்காக ஒழுங்கு செய்வார்கள். எனவே இப்பொழுது முதல் கூடாரத்தில் பிரசங்கிக்காத செய்திகளை வெளியே நடக்கும் கூட்டங்களில் ஒரு கால் அளிப்பேன். இப்பொழுது சகோதரன் பிளேர் அவர்களின் சாட்சிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதரன் மற்றும் சகோதரி பிளேர் இருவரும் இங்கு உட்கார்ந்திருக்க நேர்ந்தது. இங்கு சரியாக எங்கள் முன்னால் அந்த சிறு பையனை வைத்திருப்பவர் கர்த்தர் என்னிடம் கூறினது எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சகோதரன் பிளேர் அதிக துயரம் கொண்டு அழுதார். அவருடைய சிறுமகன் கார் ஒரு விதமாக தலைவீழாக புரண்ட காரணத்தால் அவனுடைய முகம் நசுங்கிவிட்டது. அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாயிருந்தது. ஆனால் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அந்த சிறுவன் நன்றாக உள்ளதை கண்டேன். சகோதரன் பிளேர் உண்மையாகவே என்னிடம், சகோதரன் பிரணாமே, அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதா என்று கேட்டான். நான், சகோதரன் பிளேர், பிளேர், அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுதான் என்றேன். சகோதரன் பிளேர் இந்த இரவு இங்குள்ளார். சகோதரன் பிளேர் நம்முடன் இருப்பதற்காக நாங்கள் நிச்சயம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் ஒரு சிறிய நரம்பு தளர்ச்சி தொல்லையினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார். அண்மையில் சாத்தான் அவருக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்து அவருக்கு என்மேல் அவநம்பிக்கை உண்டாக்க முயன்றான். சாத்தான் அவ்வாறு செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் தாமே வந்து அவருக்கு அதை வெளிப்படுத்தி அதை குறித்து அவரிடம் கூறினார். அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருவதற்கு முன்பு அதை விலக்கிவிட கூறினார். சகோதரன் பிளேர் அருமையானவர், அவரை நீங்கள் உங்கள் ஜபங்களில் நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கருத்துக்களின் இடையே சிக்கிக் கொண்டிருக்கிறார். எந்த பக்கம் திரும்புவதென்று அவருக்கு தெரியவில்லை. சகோதரன் பிளேர், நான் நம்புகிறேன் தேவன், நீங்கள் கிறிஸ்துவின் மகத்தான ஒரு ஊழியர். நீங்கள் செய்வதற்கு தேவன் நிறைய காரியங்களை வைத்துள்ளார். ஏனெனில் விளக்குகள் வாங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்று காலை இங்கு நீங்கள் இருந்தீர்களா? பாருங்கள், அது மிகவும் அருமையாய் உள்ளது. இப்பொழுது அடுத்த முறை உங்களை நாங்கள் சந்திக்க நேரிடும் போது ஒரு கால் அது வசந்த காலத்தின் போது சிறிது நேரம் இருக்கும். ஜெஃபர்சன்வில்லில் நாங்கள் கூட்டங்கள் வைப்போமா இல்லையா என்பதை ஒரு கால் அறிந்திருப்போம் என்று கருதுகிறேன். அந்த சமயத்தில் நான் நார்வேயிலும் ஸ்காண்டினேவிய நாடுகளிலும் இருக்க வேண்டியவன். இப்பொழுது பேசுவதற்காக ஒரு பொருளை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு, காரணம் செப வரிசை வரப்போகிறது. அநேக அறைகளிலும் சுவர்களிலும் சுற்றி நின்று கொண்டிருக்கின்றனர். அது உங்களுக்கு மிகவும் கடினமாய் உள்ளது என்று நான் அறிவேன். நானும் அவ்வாறு அநேக முறை நின்றிருக்கிறேன். சற்று முன்பு நான் மனைவியை கூட்டிக் கொண்டு அந்த வழியாக கடந்து வந்தேன். ஜனங்கள் கதவுகளின் அருகில் நின்று கொண்டிருப்பதை கவனித்தேன். அப்பொழுது நான், சுவிசேஷமானது உலகிலேயே மிகவும் கவர்ச்சிகரமான ஒன்றாக இப்பொழுது அமைந்திருக்கவில்லை என்று யார் கூற முடியும் என்று நினைத்துக் கொண்டு, நிச்சயமாக அது கவர்ச்சிகரமாக உள்ளது. அதில் சிரத்தை கொண்டவர்களை அது கவர்கின்றது. அதில் சிரத்தை இல்லாதவர்களுக்கு உண்மையாகவே அது அப்படி அமைந்திராது. ஆனால் இயேசு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் இடத்தில் எடுத்துக் கொள்வேன் என்றார். அது அவ்வளவு உண்மையாக உள்ளது. அங்கு நான் அடையும் போது கூற வேண்டியவை அதிகமாயிருக்கும். இங்கு சிறிது நேரம் பேசுவதற்காக நான் குறித்துக் கொள்ள வேண்டியதாய் உள்ளது. இல்லையெனில் நான் கூறுவதற்கு அதிகமாய் உள்ளதால் நீங்கள் கூறப்போகிறவர்களை மறந்து விடுவீர்கள். இப்பொழுது சகோதரன் ஹங்கரனின் தந்தை இன்று காலை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டதாக கேள்விப்பட்டேன். சகோதரி ஹங்கரனும் மற்றவர்களும் இங்கிருக்க நேர்ந்தால் இது அவர்களுக்கு ஒரு பெரிய காரியம் என்று நான் உறுதி உள்ளவனாயிருக்கிறேன். ஏனெனில் அதுவே அவர்கள் அநேக ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வந்த ஜெபமாகும். சகோதரன் ஹங்கரேன், நீங்கள் எங்கிருந்தாலும் தேவன் அபரிமிதமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என் சகோதரனே. அந்த ஞானஸ்தானம் சரியாக இராவிடில் நியாய தீர்ப்பு நாளில் அதற்காக தேவனை பதில் கூற வைப்பாராக. புரிகிறதா? அது சரியென்று எனக்கு தெரியும். அதற்கான உத்தரவாதத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன். அது முற்றிலும் உண்மை. ஏனெனில் அது சத்தியமாய் உள்ளது. அதனால் ஏதாகிலும் வித்தியாசம் உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். அது பவுலுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. அவர்கள் எந்த விதமான ஞானஸ்தானம் பெற்றனர் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் ஏற்கனவே இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த மனிதரிடம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டதாக பதிலளித்தனர். அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறினான். வேதத்தில் ஒரு நபர் கூட பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. ரோமாபுரியின் நிசாயாவில் நடந்த நிசாய ஆலோசனை சங்கத்தின் போது கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அது வரைக்கும் எவருமே அந்த விதமாக ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. அவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்ட போதுதான் முதலாம் நபர் பட்டங்களை உபயோகித்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். அன்று நாள் ஒருவரிடம் கூறினார், நான் நல்லது இயேசு கிறிஸ்துவே என்றேன். அது அவருடைய நாமம். அவர் நல்லது என்றார். நான், ஒருவர் உங்களிடம் வந்தால் என்று அவர், அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்துவதாக நான் கருதவில்லை என்றார். நான் அவருடைய உபதேசத்தைக் கொண்டே அவரை மடக்கினேன். நான், ஒருவர் உங்களிடம் வந்து, நான் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், விடிவெள்ளி நட்சத்திரம் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டேன் என்பாரானால் அதற்கு நீங்கள் ஆமேன் என்று கூறுவீர்களா என்று கேட்டேன். அவர் இல்லையா என்றார். நான், நீங்கள் அவருக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுப்பீர்களா என்றேன். அவர் ஆமையா என்றார். நான், நீங்கள் அவருக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பீர்கள் என்று கேட்டேன். அவர், நான் அவருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று விடையளித்தார். நானும் அப்படித்தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன். ஆம், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாட்டின் லீலி புஷ்பம், விடிவெள்ளி நட்சத்திரம் ஆகியவை நாமம் அல்ல என்றேன். அவர், அது உண்மை, அவை பட்டப்பெயர்கள் என்றார். நான் பிதா குமாரன் பரிசுத்தாவியும் கூட பட்டப்பெயர்களே என்றேன். நான் அவர்களுக்கு நான் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அது முற்றிலும் உண்மை என்று அவரிடம் கூறினேன். அவர் அதை விசுவாசிக்கிறாரோ அல்லது இல்லையோ, ஆனால் புரிந்து கொண்டார். அவர் சிக்காகோவை சேர்ந்த ஜோசப் மாட்சன் போஸ் என்பவர். நான் புரிய வைக்க கடினப்பட்டவர்களில் அவர்தான் மிகவும் கடினமானவர். நான் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் போது 300 அல்லது 400 சுதேசிகளுக்கு நான் மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்பொழுது சுவிசேஷ ஒளிக்காக நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இயேசு உலகில் இருந்த போது நான் கேட்கிறதையே பேசுகிறேன் என்றார். நான் என் பொருளை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அது மிகவும் சிறிய பொருளாயிருக்கும். நான் 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு பேசப் போகிறேன். பிறகு நாம் ஜெப வரிசையை அழைப்போம்.
I have come to a place in my ministry to where I'm.
நான் ஒன்றை கூற வேண்டிய நிலைக்கு என் ஊழியத்தில் வந்துள்ளேன். இயேசு என்ன காதுகளில் கேட்டாரோ அதையே அவர் பேசினதாக அவர் கூறினார். அவர், நான் உங்களை சிநேகிதர் என்று, ஒரு சிநேகிதன் அவனுடைய சிநேகிதனிடம் எல்லாவற்றையும் கூறிவிடுவான் என்றார். பவுல், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று அப்போஸ்தலர் 20:27 கூறியுள்ளான். புரிகிறதா? நானும் இன்றிரவு அந்த முன்காலத்து மகத்தான பரிசுத்தவானுடன் சேர்ந்து எனக்கு தெரிந்த வரையில் நான் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று கூற விரும்புகிறேன். அன்று நாள் யாரோ ஒருவர் செய்தி அடங்கிய உள்நடாக்களை கேட்டுக் கொண்டிருந்தாராம். அது வேறொருவருக்கு கோபமுட்டினபடியால் அவர்கள் சென்னலின் வழியாக அவர்களை சுட்டார்களாம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ காயமடைந்தாள். எனவே என்றாவது ஒரு நாள் நானும் ஒரு காலின் சாட்சியை முத்தரிப்பேன். ஆனால் அந்த நேரம் வரும்போது நான் செல்ல ஆயத்தமாயிருப்பேன். என் நேரம் வரும் வரைக்கும் எதுவுமே என்னை பாதிக்க முடியாது. புரிகிறதா? வேதம் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளதோ அதே சுவிசேஷத்தில் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். அது சரியாக குறிவைக்கப்பட்டுள்ளது. ஒரு துப்பாக்கியை சரியான குறிக்காக அமைத்திருப்போமானால் அது முதன்முறை குறியை சுட்டால் இரண்டாவது முறையும் ஒவ்வொரு முறையும் குறியை தவறாமல் சுட வேண்டும். ஒரு மரத்தில் திராட்சை கிளை வளர்ந்து அந்த கிளை ஒரு குறிப்பிட்ட கனியை கொடுக்குமானால் அடுத்த முறை அந்த திராட்சை செடியில் கிளை வளரும் போது அது அதே விதமான கனிகளை கொடுக்கும். இயேசு திராட்சை செடி, நாம் கொடிகள். அந்த திராட்சை செடியில் வளர்ந்த முதலாம் கிளை சபை. அவர்கள் அதை கொண்டு அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகளின் புத்தகம் ஒன்றை எழுதினர். அந்த முதலாம் கிளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தது. அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் சிவனுள்ள தேவரை பெற்றிருந்தனர். அவர் பூமியில் இருந்தபோது புரிந்த அதே கிரியைகளை அவர்கள் மத்தியில் செய்தார். எனவே சீஷர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாய் இருந்த போதிலும் ஜனங்கள் அவர்களை கவனித்து வந்து அவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஏனெனில் அவருடைய ஜீவன் அவர்கள் மூலமாய் வெளிப்பட்டது. நான் ஏற்கனவே கூறினபடி எனக்குள் பீத்தோவோனின் ஆவி இருக்குமானால் நான் பாடல்களை எழுதுவேன். பீத்தோவோன் எனக்குள் ஜீவிப்பாரானால் நான் பீத்தோவோனாய் இருப்பேன். புரிகிறதா? ஷேக்ஸ்பியர் எனக்குள் ஜீவிப்பாரானால் நான் ஷேக்ஸ்பியராக இருப்பேன். ஷேக்ஸ்பியர் எனக்குள் ஜீவித்தால் நான் நாடகங்கள், செய்யுள்கள் போன்றவற்றை எழுதுவேன். கிறிஸ்து எனக்குள் ஜீவிப்பாரானால் கிறிஸ்துவின் கிரியைகளை நானும் செய்வேன். உண்மையில் அது அப்படித்தான் இருக்க வேண்டும். கிறிஸ்து என்றால் என்ன? வார்த்தை. அவர், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றார். ஏனெனில் அங்குள்ள வார்த்தைக்கு வெளிச்சம் மாத்திரம் அவசியமாக உள்ளது. அந்த வெளிச்சம் அதை ஜீவிக்க செய்கிறது. எனவே இப்பொழுது நான் இதுவரை கூறாத ஒன்றை உங்களிடம் கூறப்போகிறேன். இவ்வளவு காலமாக, இத்தனை ஆண்டுகளாக இதையே நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். குறைந்தபட்சம் சில ஆண்டுகளாக, 4 அல்லது 5 ஆண்டுகளாக அல்லது அதற்கும் அதிகமாக, 3ஆம் இடுப்பு இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அது என்னவென்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், அதை யாருமே பாவனை செய்ய மாட்டார்கள். அது பாவனை செய்யப்பட முடியாது. அது இப்பொழுது இருந்து வருகிறது.
And I am warned of this
இதை குறித்து நான் எச்சரிக்கப்பட்டுள்ளேன். வெகு விரைவில், இந்த நேரத்தில் தானே, இப்பொழுதுதான் அது நிகழ்ந்தது. எனவே உங்கள் மத்தியில் அதன் பிரசன்னத்தை அது அடையாளம் காண்பிக்க முடியும். பாருங்கள், ஆனால் உலக சபைகள் ஆலோசனை சங்கம் நெருக்கத்தை கொண்டு வரும் வரைக்கும் அது பெரிதான வழியில் உபயோகப்படுத்தப்படாது. அது அப்படி செய்யும் போது பெந்தேகோஸ்தையினர் போன்றவர்கள் எதை வேண்டுமானாலும் ஏறக்குறைய பாவனை செய்ய முடியும். ஆனால் அந்த நேரம் வரும்போது, அந்த இறுக்கம் வரும்போது, நீங்கள் தற்காலிகமாக கண்டு வந்தது அதன் முழு வல்லமையுடன் வெளிப்படுவதை காண்பீர்கள். புரிகிறதா? பார்த்தீர்களா? புரிகிறதா? பார்த்தீர்களா? எனக்கு முதலில் கட்டளை கொடுக்கப்பட்ட பிரகாரம் நான் சுவிசேஷ ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். உங்களுக்கு வார்த்தை அளிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்றும் எப்படி நிற்க வேண்டும் என்றும் உங்களுக்கு தெரியும். நான் சுவிசேஷ ஊழியத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும். என் நண்பர்களே, அமைதியாக இருந்து முன்னேறி சென்று கொண்டிருங்கள். ஏனெனில் ஏதோ ஒன்று நடக்கப் போகும் அந்த மணி நேரம் வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சில சிறு வினோதமான காரியங்கள் நடப்பதை நீங்கள் ஒருகால் காணலாம். பாவமான எதுவும் அல்ல, அந்த அர்த்தத்தில் நான் கூறவில்லை. ஆனால் வழக்கமான போக்குக்கு வினோதமான ஒன்று என்னும் அர்த்தத்தில் நான் கூறுகிறேன். ஏனெனில் இந்த ஊழியத்தில் நான் அடைந்துள்ள நிலையில் நான் பின்னடைந்து அந்த இடத்தை கவனித்து அதை உபயோகிப்பதற்கான நேரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அது உபயோகிக்கப்படுகிறது. அது எல்லோருக்கும் தெரியும். முதலாவது எவ்வளவு நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டதோ அதே விதமாக இரண்டாவதும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால் நலமாயிருக்கும். வேதம் கூறியுள்ளது போன்றே இதிலே ஞானம் விளங்கும். மூன்றாவதும் கூட சரிவர அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு விட்டது. புரிகிறதா? அது எங்குள்ளது என்று நாம் அறிவோம். எனவே மூன்றாம் இடுப்பு இங்குள்ளது. அது மிகவும் புனிதமானதால் அவர் துவக்கத்தில் என்னிடம் கூறினது போன்று அதை குறித்து நான் அதிகம் கூறக்கூடாது. அவர் இதை குறித்து ஒன்றுமே கூறாதே என்று என்னிடம் கூறினார். உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அது தனக்காகவே பேசிக் கொள்கிறது. புரிகிறதா? ஆனால் நான் மற்ற இரண்டையும் விளக்கிக் கூற முயன்றேன். நான் தவறு செய்துவிட்டேன். என் அபிப்பிராயப்படி இதுதான் கர்த்தரிடம் இதை கூறுகிறார் என்று நான் சொல்லவில்லை. இதுதான் செல்ல வேண்டியதற்கான எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கேற்ற விசுவாசத்தை துவக்கும். பார்த்தீர்களா? புரிகிறதா? நான் சிறிது காலம் அமைதியாயிருக்க வேண்டும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இந்த ஒளிநாடாவை கேட்கிறவர்களே, உடனடியாக என் ஊழியத்தில் மாறுதல் ஏற்பட்டு அது பின்னடைவதை நீங்கள் காணலாம். முன்னேற்றம் அல்ல, பின்னடைதல். அந்த காலத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். அது இனியும் முன்னேற முடியாது. எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக அது இங்கே நிகழும் வரை நாம் ஒரு நிமிடம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது அந்த நேரம் வரும். ஆனால் அது முற்றிலுமாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு விட்டது. ஒரு நேரம் வரப்போகின்றது. இப்பொழுது இந்த தேசம் மிருகம் முன்பு வகித்திருந்த எல்லா அதிகாரத்தையும், அதாவது அஞ்ஞான ரோமாபுரி போப்பாண்டவரின் ரோமாபுரியான போது இது செலுத்தப் போகின்றது. பாருங்கள், இந்த தேசம் அதை செய்யும். வெளிப்படுத்தல் 13 அதை வெளிப்படையாக விளக்குகின்றது. ஆட்டுக்குட்டி பூமியிலிருந்து எழும்பி மேலே வந்தது. மற்ற மிருகம் தண்ணீரிலிருந்து எழும்பி மேலே வந்தது. தண்ணீர் திரளான ஜனங்களை குறிக்கின்றது. இந்த ஆட்டுக்குட்டியோ ஜனங்கள் இல்லாத இடத்திலிருந்து மேலே வந்தது. ஆட்டுக்குட்டி என்பது ஒரு மதத்தை குறிக்கிறது. அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல பேசினது என்று ஞாபகம் கொள்ளுங்கள். அது ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தது. அதன் பின்னர் அது வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு வலு சர்பத்தை போல் பேசி அதற்கு முன்பிருந்த வலு சர்பத்தின் அதிகாரம் அனைத்தையும் செலுத்தினது. வலு சர்பம் எப்பொழுதுமே ரோமாபுரிக்கு அடையாளம். எனவே உங்களால் காண முடியவில்லையா, ரோம ஸ்தாபனம் ஒரு முத்திரை, புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனம் மிருகத்துக்கு சொரூபம், எல்லா புராட்டஸ்டன்ட்களையும் ஒரு ஐக்கியத்தில் சேரும்படி வலுக்கட்டாயப்படுத்த அது வல்லமையை பெற்றிருக்கும். நீங்கள் சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்குள் இருக்க வேண்டும், இல்லையே உங்களால் ஐக்கியம் கொள்ள முடியாது. பாருங்கள், அது இப்பொழுது ஏறக்குறைய அந்த விதமாகவே உள்ளது. நீங்கள் ஐக்கிய சீட்டையோ அடையாள சீட்டையோ பெறாமல் ஒரு சபையில் சென்று பிரசங்கம் செய்ய முடியாது. இப்பொழுது முதல் நம்மை போன்றவர்கள் முழுவதுமாக தள்ளப்படுவார்கள். அது முற்றிலும் உண்மை. ஏனெனில் அவர்களால் அதை செய்ய முடியாது. அது இறுக்கம் அடைந்து வருகிறது. பிறகு அந்த நேரம் வரும்போது இறுக்கமானது உங்களை இறுக்கி வெளியே தள்ளும் நிலையை அடைவீர்கள். ஆகையால் இன்னும் சில நிமிடங்களில் உங்களிடம் கூற எத்தனைத்துள்ளதை கவனியுங்கள். அப்பொழுது மூன்றாம் இடுப்பை கவனியுங்கள். பாருங்கள், அது முற்றிலும் முழுவதுமாக இழக்கப்பட்டவர்களுக்காக இருக்கும். ஆனால் அது மனவாட்டிக்கும் சபைக்குமானதாயிருக்கும். இப்பொழுது நாம் நினைத்ததை காட்டிலும் அருகாமையில் இருக்கிறோம். அது எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது மிக மிக அருகாமையில் உள்ளது. வேறொருவர் ஏறுவதற்காக நான் ஒரு கால் மேடையை கட்டிக் கொண்டிருக்கலாம். அந்த நேரத்துக்கு முன்பு நான் எடுக்கப்படலாம், எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவை கொண்டு வரும் அந்த நேரம் அடுத்த வாரமாயிருக்கலாம். அவர் அடுத்த வாரம் வரக்கூடும், இன்றிரவும் அவர் வரக்கூடும். அவர் எப்பொழுது வருவார் என்று எனக்கு தெரியாது, அவர் அதை நம்மிடம் கூறுவதில்லை. ஆனால் நாம் மிகவும் அருகாமையில் இருக்கிறோம் என்றும், நான் முதிர் வயதின் காரணமாக மறிக்க மாட்டேன் என்றும் நான் நம்புகிறேன். எனக்கு 54 வயதாகியும் கூட நான் முதிர் வயதில் மறிக்க மாட்டேன். அதற்குள் அவர் இங்கிருப்பார். பார்த்தீர்களா, நான் சுடப்பட்டு கொல்லப்பட்டு அல்லது வேறெந்த வழியிலாவது கொல்லப்பட்டாலுடைய முதிர் வயது என்னை கொல்லாது. அதற்குள் அவர் வந்து விடுவார். அதை நான் நம்புகிறேன். இதை நான் கூற விரும்புகிறேன். இதை முன்பு நான் ஒருபோதும் கூறினதில்லை. ஆனால் வேத வாக்கியங்களின்படி 33 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அங்குள்ள நதியண்டை சரியாக கூறினார். 1933 ஆண்டில் அவர் கூறின ஒவ்வொரு காரியமும் அப்படியே நிறைவேறிவிட்டது. ஒருகால் நான் அதை செய்ய மாட்டேன், ஆனால் இந்த செய்தியானது இயேசுவை உலகிற்கு அறிமுகப்படுத்தும். யோவான் ஸ்தானன் அவருடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாய் அனுப்பப்பட்டது போல இந்த செய்தியும் அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாய் இருக்கும். யோவான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டு குட்டி என்றார். புரிகிறதா? எனவே எல்லா வகையிலும் அது இணையாக உள்ளது. அது அப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். செய்தியானது போய்கொண்டிருக்கும். இப்பொழுது பாதையில் சில பெரிய காரியங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இன்று காலை நான் இங்குள்ள அறையில் பேட்டிகள் நடத்திக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆட்ரி என்னும் பெயருடைய ஒரு வாலிபன், அவன் ஒரு கால் இன்றிரவு இங்கிருக்கலாம். அவன் டெக்சாஸில் உள்ள சான் ஆண்டனியோவை சேர்ந்தவன். நாங்கள் இப்பொழுது கலிபோர்னியாவில் இருந்து டல்லாஸுக்கு செல்ல போகிறோம் என்றும், அப்பொழுது ஒரு இரவு மாத்திரம் அவருடைய கூடாரத்துக்கு நாங்கள் வர முடியுமா என்றும் அவன் எங்களை கேட்டான். அப்படி நம்மால் செய்ய முடியுமா என்று அவர்கள் ஓர் இரண்டு நாட்களில் பரிசீலனை செய்து கூறிவிடுவார்கள். அவன் என்னிடம் இதை குறித்து கூறிக்கொண்டிருந்தான். அந்த முதல் கூட்டத்துக்கு பிறகு நான் சான் ஆண்டனியோவுக்கு சென்றதே இல்லை. அந்த முதல் கூட்டத்துக்காக நான் சான் ஆண்டனியோவுக்கு சென்றிருந்த போது அங்கு சகோதரன் கூட்ஸ் அவர்களுடனும் சர்வதேச வேதாகம பள்ளியுடன் இருந்தேன் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் ஆராதனை நடத்தின அரங்கத்தின் பெயர் மறந்துவிட்டது. அது முதலாம் இரவோ இரண்டாம் இரவோ, முதலாம் இரவு என்று நான் நினைக்கிறேன். நான் மேடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் கட்டிடத்தின் பின்னால் இருந்து எழுந்து நின்று எந்திர துப்பாக்கியால் சுடுவது போன்று அந்நிய பாஷை பேசினார். அவர் உட்கார்ந்த ஓரிரண்டு வினாடிகளுக்குள் வேறொருவர் மேடையின் மேல் எழுந்து நின்று அதற்கு அர்த்தம் உரைத்தார். அவர் கூறினதை கேட்டேன். நான் அவரிடம் அந்த மனிதனை உமக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவர் இல்லையா என்றார். மேலும் அவர் கூறினார், நான் நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். அவர், நான் யாருக்காக வேலை செய்கிறேனோ அவர்கள் இன்றிரவு இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னை அழைத்து வந்தார்கள் என்றார். அவர் ஒரு மாடு மேய்ப்பவர். நான் மற்றவரிடம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் கூறினார், அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவர் இல்லை ஐயா, நான் அவரை பார்த்ததே இல்லை என்றார். நான், உங்கள் தொழில் என்ன என்று கேட்டேன். அவர், பட்டணத்தில் ஒரு வியாபாரியாக இருக்கிறார். அவர்கள் கூறினது, நான் எப்பொழுதுமே நான் நன்கு கற்பதற்கு முன்பு அந்நிய பாஷை பேசுவதை குறித்து சற்று சந்தேகம் கொண்டவனாயிருந்தேன். அது பெரும்பாலும் மாம்ச பிரகாரமானது என்று கருதினேன். அது ஒரு கால் அப்படி இருக்கலாம். ஆனால் அங்கு அந்நிய பாஷை பேசப்பட்டு அதற்கு அர்த்தம் உரைக்கப்பட்ட போது, அதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பு நதியில் கர்த்தருடைய தூதன் உரைத்ததே அது. கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு யோவான் ஸ்தானகன் முன்னோடியாய் அனுப்பப்பட்டது போல இரண்டாம் வருகைக்கு நீ முன்னோடியாய் அனுப்பப்பட்டிருக்கிறாய். பார்த்தீர்களா, அது அங்கு அளிக்கப்பட்டது. அந்த தூதன், அந்த ஒளி சபையாலும் வார்த்தையாலும் விஞ்ஞானத்தாலும் எல்லாவற்றாலும் முற்றிலுமாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட அந்த ஒளி. அந்த ஒளியானது பகல் சுமார் 2 மணி அளவில் பாலத்துக்கு கீழே இங்கே ஸ்பிரிங் தெருவின் கீழ் உள்ள தண்ணீரில் நான் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு மேலே முதன்முறையாக பொது ஜனங்களின் மத்தியில் பகிரங்கமாக பிரத்யட்சமானது. இப்பொழுது அது அநேக ஆண்டுகளுக்கு முன் சம்பவித்தது. அது கூறினதில் ஒரு அணுவும் கூட பிசகாமல் அப்படியே நிறைவேறினது. இங்கிருந்து அந்த சகோதரன் தன் சபையை சேர்ந்திராத ஒரு பெண்ணை, சகோதரி நாயிசின் மகளை விவாகம் செய்து கொண்டதாக இன்று காலை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த வாலிபன் இங்கு இருக்கிறானா என்று எனக்கு தெரியவில்லை. சகோ ஆற்றி, நீர் இங்கிருக்கிறீரா? எனக்கு தெரியவில்லை. அவன் சான் ஆண்டனியோவை சேர்ந்தவன். அவன் இங்கிருக்கிறானா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இன்று காலையில் அவன் இங்கிருந்தான். அவனுடைய பாட்டனார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தன் வாழ்க்கை முழுவதும் காக்காய் வலிப்பு கொண்டிருந்ததாகவும், அவர் அந்த கூட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவனிடம் கூறிக்கொண்டிருந்தான். அதுதான் முதலாவதாய் ஊழியத்தின் தொடக்கமாயிருந்தது. நான் மற்றவர் கைகளை என் கைகளின் மேல் போட்டு பகுத்தறிந்து அது என்னவா இருந்தது என்று கூறப்படுமோ அதுவே அது என்று என்னிடம் கூறினது. அவர்களுடைய இருதயங்களின் ரகசியங்களை நான் அறிந்து கொள்ளும் சமயம் வரும் என்று நான் உங்களிடம் கூறினேன். அதற்கு அநேகர் இன்றிரவு சாட்சிகள். அது நடப்பதற்கு முன்பு நான் கூறினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதற்கு பின்பு 5-6 ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக அது கனடாவில் நடந்தது. அவர், நீ மாத்திரம் உத்தமமாக இருந்து வந்தால் அது தொடர்ந்து நடக்கும் என்றார். இப்பொழுது 3-ம் காரியம் நிகழ்ந்து விட்டது. பாருங்கள், அது தொடர்ச்சியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பாட்டனார் சிபவரிசிக்கு கொண்டு வரப்பட்டார் என்றும் அவருக்கு இருந்த காக்காய் வலிப்பு அறிவிக்கப்பட்டது என்றும் அவருக்கு ஜபம் ஜபிக்கப்பட்டது என்றும் அவன் கூறினான். அது 16 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவருக்கு வலிப்பு வரவே இல்லை என்று அவன் கூறுகிறார். அவர் இப்பொழுது 85 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அன்று முதல் அவருக்கு வலிப்பு வரவே இல்லை. அது என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். மார்ஜி மார்கன் கட்டணத்தில் இருக்கிறாளா? சகோதரி மார்ஜி மார்கன் புற்றுநோயால் தின்னப்பட்டிருந்த ஒரு பெண்மணி, ஒரு செவிலியராய் இருந்தார். எத்தனை பேருக்கு சகோதரி மார்கன் ஞாபகம் உள்ளது? அவள் இங்கிருப்பாளானால் அவளால் உள்ளே நுழைய முடியாது. அவள் செவிலியராய் வேலை செய்து கொண்டிருந்தாள். நீங்கள் பாருங்கள், அவளுடைய பெயர் லூகிவில்லில் புற்றுநோய் கொண்டவரின் பட்டியலில் இருந்து. அந்த ஸ்திரீ கிட்டத்தட்ட 16-17 ஆண்டுகளுக்கு முன்பு மறுத்துவிட்டதாக கருதப்பட்டவள். லூகிவில்லில் புற்றுநோய் பட்டியலில் அவள் இருந்தாள். வழக்கறிஞரான கிறிஸ்தவ வழக்கறிஞரான ஜிம் டாம் ராபின்சன் அதை குறித்து கேள்விப்பட்ட போது அது உண்மையா என்று அறிந்து கொள்ள அவர் பாப்டிஸ்ட் மருத்துவமனைக்கு சென்றார். ஏனெனில் அவருடைய தந்தை அதன் நிர்வாக குழுவில் இருந்தார். அவர் பாப்டிஸ்ட் மருத்துவமனையில் ஒரு தர்மகர்த்தா. அவர்கள் அவருடைய விவரங்கள் அனைத்தையும் பரிசீலித்து பார்த்தபோது அவள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பே மறித்துவிட்டதாக கருதப்பட்டது. ஆனால் அவளோ ஜெஃபர்சன் வில்லில் உள்ள ஒரு மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் இங்கு நின்ற போது அவர்கள் அவளை பிடித்து நிறுத்த வேண்டியதா இருந்தது. அவள் சுய புத்திகம் கூட இல்லை. ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதா இருந்தது. அவள் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் லூயிவில்லுக்கு செவிலியர் வேலைக்காக சென்றாள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு நபர், சிம்ஸ் மிட்டாய் கடை, திரு சிம்ஸ் இன்றிரவு இருக்கிறாரா? அவர் இங்கிருப்பாரானால் அவரே அதை கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சன்னி சிம்ஸ் திடகாத்திரம் உள்ள ஆரோக்கியம் உள்ள மனிதர். அநேக முறை நான் செல்வது வழக்கம். இதை கூற எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அது உண்மை. நான் வாரம் முழுவதும் வேலை செய்தால் என் தந்தை எனக்கு 10 சென்ட்கள் கொடுப்பது வழக்கம். நான் பட்டணத்திற்கு வந்து என் இருசக்கர மிதிவண்டியான சைக்கிளை சகோதரன் மைக்கீகன் வீட்டில் வைத்து விடுவேன். அவர் இங்குள்ள தர்மகர்த்தாக்களில் ஒருவர். ஜிம்மி பூலுடன் கூட அவருடைய மகன் இன்றிரவு இங்கிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். ஜிம்மி, நான் மற்றும் ஏனஸ்ட் பிஷர் மூவரும் பட்டணத்துக்கு சென்று 5 சென்ட்க்கு திரைப்படம் பார்ப்பது வழக்கம். நாங்கள் பழைய உரையாடல் இல்லாத அமைதி திரைப்படங்களை பார்ப்போம். அப்பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட 8-10 வயதுள்ள சிறுவர்கள். பழைய அமைதி திரைப்படங்களில் நடித்த வில்லியம் எஸ் ஆர்ட் என்னும் நடிகர் இருந்தார். உங்களில் அநேகருக்கு அவரை ஞாபகம் இருக்காது. புகைப்படம் காட்டப்படுவது போன்ற படங்கள் எனக்கு அப்பொழுது படிக்க தெரியாது. நான் திரைப்படத்தை மட்டுமே கவனிப்பேன். என்னால் எடுத்துக்கூட்டியே அப்பொழுது படிக்க முடியும். என்ன எழுதப்பட்டது என்று என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் அந்த திரைப்பட நடிகரின் நடிப்பை நான் கவனிப்பேன். என்னிடம் 5 சென்ட்கள் மிச்சம் இருக்கும். கூம்பு வடிவ ஐஸ்கிரீம் 1 சென்ட்க்கு கிடைக்கும் காலம் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? சரி, என்னால் 3 கூம்பு வடிவ ஐஸ்கிரீம்களையும் 2 சென்ட் பெருமானம் உள்ள லவங்க சிவப்பு காரமிட்டாய்களையும் வாங்க முடியும். என்னால் எல்லா கூம்பு வடிவ ஐஸ்கிரீம்களையும் பிடித்துக் கொள்ள முடியாது. எனவே அவைகளை தின்றுவிட்டு 2 சென்ட்களுக்கு லவங்க சிவப்பு காரமிட்டாய்களை வாங்கிக் கொள்வேன். அது 1.5 பவுண்டு எடை இருக்கும். சிம்ஸ் தான் அந்த தின்பண்டத்தை செய்வார். அதை வாங்கிக் கொண்டு திரைப்படத்திற்கு சென்று உட்கார்ந்து கொண்டு வில்லியம் எஸ் ஆர்டின் நடிப்பை கவனிப்பேன். இந்த வாலிபன் என்னை விட சற்று வயதில் மூத்தவர். ஒரு விதமான வியாதியால் பிடிக்கப்பட்டு லூயிவில் உள்ள 5 பிரபல சிறப்பு மருத்துவர்கள் அவரை கைவிட்டனர். அவருடைய எடை சுமார் 45 பவுண்டாக இருந்தது. அவர் மறித்துக் கொண்டிருந்தார். திருமதி மார்கன் தான் அவருக்கு செவிலியராக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார். அவருக்கு எத்தனையோ தொந்தரவுகள் இருந்தன. அவருடைய நுரையீரல்கள் போய்விட்டன. அவருடைய தொண்டை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விட்டது. அவருடைய கைகள் இவ்வளவு சிறிதாக சுருங்கிவிட்டன. அவர் படுக்கையில் படுத்து மறித்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்துக் கொள்வதற்காக திருமதி மார்கன் வேலையில் அமர்த்தப்பட்டார். அவள் அவரிடம், ஒரு காலத்தில் நான் புற்றுநோய் வியாதியால் பிடிக்கப்பட்டிருந்தேன் என்று கூறி அவரிடம் எல்லாவற்றையும் கூறத் தொடங்கினாள். அவர், யார் என்று நீ கூறினாய்? பில்லி பிரனாமா. அவருக்கு நான் எத்தனையோ முறை லவங்க சிவப்பு காரமிட்டாய்களையும் கூம்பு வடிவ ஐஸ்கிரீம்களையும் வச்சிருக்கிறேன் என்றார். அவர் வந்து எனக்காக ஜெபம் செய்வாரா என்று எதிர்பார்க்கிறேன் என்றார். நான் சூனி சிம்ஸுக்காக ஜெபம் செய்ய சென்றேன். இப்பொழுது அவருடன் நீங்கள் பேச விரும்பினால் அது சிம்ஸ் மிட்டாய் கடை, லீரோஸ் திரைப்பட அரங்கத்திற்கு அடுத்த கட்டிடம். இல்லை, 2 கட்டிடங்கள் தள்ளி உள்ளது, தெருவின் கோடியில். அது எங்கு உள்ளது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். என்ன, ஜெஃபர்சன் வில்லில் உள்ள மிக பழமையான நிறுவனங்களில் ஒன்று. அவருக்கு 5 சிறப்பு மருத்துவர்கள் சில மணி நேரம் அவகாசம் கொடுத்து அவர் படுக்கையில் படுத்து மறித்துக் கொண்டிருந்த போது அது கர்த்தர் உரைக்கிறதாவது, நீ மறிக்க மாட்டாய், ஆனால் நீ மறுபடியும் அதே கடையில் உள்ள சரக்கு விநியோகிக்கும் இடத்தில் எனக்கு லவங்கக்கார மிட்டாய்களை விற்பாய் என்று உரைக்கப்பட்டது. அவர் குணமாகிவிட்டார் என்று நான் அறிந்தேன். ஆனால் நீண்ட நாட்களாக அதை மறந்துவிட்டேன். நாங்கள் கிறிஸ்துமஸ்க்கு இங்கு வந்திருந்த போது மிட்டாய் வாங்க புறப்பட்டோம். சிம்ஸ் கடைக்கு போக வேண்டும் என்று எங்களுக்கு எப்படி தோன்றுச்சோ தெரியவில்லை. நாங்கள் வழக்கமாக மருந்து கடைக்கு சென்று மிட்டாய்களை வாங்குவோம். ஆனால் நாங்கள் சிம்ஸ் கடைக்கு முன்னால் காரை நிறுத்தினோம். நான் உள்ளே சென்ற போது அவருடைய சகோதரி என்னை பார்த்துவிட்டு, சகோதரன் பிரணாமே, உங்களுக்கு ஜூனியர் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள். நான் ஆம் என்றேன். அங்கு திடகாத்திரமான ஆரோக்கியமுள்ள ஒரு நபர் இருந்தார். நான் சரக்குகள் விநியோகிக்கப்படும் இடத்துக்கு சென்று அதை பார்த்து கீழே இப்படி பார்த்துக் கொண்டு, இந்த லவங்க கார மிட்டாய்களில் 1 பவுண்ட் எனக்கு வேண்டும் என்றேன். அவர் சரியையா என்றார். அப்பொழுது அவருடைய சகோதரி என் மனைவிக்கு அருகில் இருந்தால் அவர் அவைகளை எனக்கு தந்தார். நான் தலையை குனிந்து கொண்டே அநேக வருடங்களுக்கு முன்பு நான் திரைப்படங்களை காணும் போது இவர்களை உண்பது வழக்கம் என்று அவர், ஆம் அநேக சிறுவர்கள் இதை வாங்குகின்றனர் என்றார். அப்பொழுது நான், அவர்கள் இப்பொழுதும் கூட வாங்குகின்றனர் என்று கூறினேன். அதற்கு அவர், என் தகப்பனார் இதை உண்டாக்கி சிறுவர்களுக்கு விற்பார் என்றார். அப்பொழுது நான், எனக்கு இவை மிகவும் பிரியம் என்றேன். அவர் பொட்டலம் கட்டிவிட்டு என்னிடம் கொடுத்த பின்பு வேற ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார். நான் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு என் தலையை உயர்த்தின போது, ஓ என்ன அவர் சகோதரன் பிரணாமே என்றார். நான் சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறின லவங்க காரவகை மிட்டா இதுதான் என்று அவர், சகோதரன் பிரணாமே, நான் முழுவதும் குணமாகிவிட்டேன். அதன் ஒரு பாதிப்பும் இல்லை, ஆனால் ஒரு காது மாத்திரம் சற்று மந்தமாய் உள்ளது என்றார். அவர் 50வது வயதை தாண்டிவிட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர், எனக்கு ஒரு காது மாத்திரம் சற்று மந்தமாய் உள்ளது. நான் மருத்துவமனையில் இருந்தபோது அவர்கள் அதிக மருந்துகளை கொடுத்ததினால் ஏற்பட்ட விளைவு என்றார். இயேசு கிறிஸ்துவின் திகைப்பூட்டும் கிருபையாயிற்றே. வேற எதையும் இப்பொழுது கூறுவதற்கு எனக்கு அதிக நேரம் இல்லை, ஆனால் நான் இதை மாத்திரம் கூற விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு அணில்களை குறித்து ஞாபகம் உள்ளது? சரி, அது என் வாழ்க்கையில் புதிரான வேதவாக்கியமாகவே இருந்து வந்தது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு வேறொரு வேதவாக்கியம் புதிராக இருந்தது. அதாவது, தேவன் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்த வழியை காட்டிலும் மேலான ஒரு வழியை மோசே தேவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடிந்தது. மோசே, உங்கள் தேவனால் உங்களை வெளியே கொண்டு வர முடிந்தது, ஆனால் உங்களை காப்பாற்ற முடியவில்லை என்று ஜனங்கள் கூறுவார்களே என்றான். மோசே திறப்பின் வாயிலே சாஷ்டாங்கமாக விழுந்தான். அது மோசேக்குள் இருந்த கிறிஸ்து ஜனங்களுக்காக மன்றாடினார் என்றே நான் கண்டுகொண்டேன். புரிகிறதா? பிறகு இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி என் வேதவாக்கியம் அதை குறித்து நான் பிரசிப்பதே இல்லை. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எனவே அதை கடந்து சென்று விடுகிறேன். அது எதற்கு வழி நடத்துகிறது என்று நான் சிறிதளவும் கூட அறிந்திருக்கவில்லை. அது நிகழ்ந்தவுடன் இங்கே இந்த கட்டிடத்தில் உள்ள சகோதரன் வுட், சகோதரன் ஃப்ரெட்டும் மற்றவர்களும் இருந்தனர் என்று நான் நினைக்கிறேன். இக்கட்டிடத்தில் உள்ள சகோதரன் ராட்னியும் சகோதரன் சார்லியும் கெண்டக்கியை சேர்ந்தவர்கள். சகோதரி உட்டின் சகோதரரும் மற்றவர்களும் அது கெண்டக்கியில் நிகழ்ந்த போது அங்கிருந்தனர். அது 2வது முறை நிகழ்ந்தது. அதாவது, இல்லாத ஒன்றை பேசி சிருஷ்டித்தல் என்பது, புரிகிறதா? வேத வாக்கியங்களை ஆதாரப்படுத்தி எல்லா சமயங்களிலும் பேசுதல் என்பது உற்சாகமூட்டுகிறது. அது 3வது முறை நிகழ்ந்தது ஹேட்டிரைக் விஷயத்தில் ஆகும். இன்றிரவு ஹேட்டிரைக் அவர்கள் இருக்கிறார்களா? அது ஈடுத்தி. எத்தனை பேருக்கு ஹேட்டிரைட்டை தெரியும்? அது நிகழ்ந்த போது நானும் சகோதரன் உட்டும் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், அவள் விரும்புவதை அவளுக்கு கொடு என்றார். நாங்கள் அணில்கள் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டன என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். நான், ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவர் எகோவாயிரே. ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவையா இருந்த போது கர்த்தர் அந்த ஆட்டுக்கடாவை அவனுக்கு கொடுத்தார். அவர் அணில்களையும் அருளினார். அவர் பேசி அணிலை சிருஷ்டிக்க முடியும், ஏனெனில் அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் பேசி ஆட்டுக்கடாவையும் அவ்வாறே சிருஷ்டிக்க முடிந்தது. ஆபிரகாம் அதை கேட்கவே இல்லை, அவன் அதை செய்வதற்காக ஆயத்தமானான். எகோவாயிரே அங்கிருந்தார் என்பதை அது காண்பிக்கின்றது. அதை நான் கூறின போது, ஒரு எளிய சிறிய ஸ்திரீ, அது மானிட வர்க்கத்தை சேர்ந்த ஒரு எளிய தாழ்மையான ஸ்திரீயின் மேல் முதல் முறையாக இருந்தது. அதுவே 3வது இழுப்பு. ஜீவனத்துக்காக ஒரு ஆண்டுக்கு $200 சம்பாதித்துக் கொண்டிருந்த ஒரு தாழ்மையுள்ள எளிய ஸ்திரீ, அவ்வளவுதான் அவளுடைய சிறு பண்ணையிலிருந்து அவளுக்கு கிடைத்தது. அவளுடைய கணவன் மரித்து போனான். அவளுடைய 2 பிள்ளைகளும் ஒரு வகையான முரட்டுத்தனம் கொண்டிருந்தனர். அவள் இந்த கூடாரத்தை கட்டட நிதிக்காக $20 நன்கொடையாக கொடுத்தாள். அன்று காலை மேடாயனிடம் மளிகை சாமான்களை வாங்குவதற்காக சிறிது பணம் கொடுத்திருந்தாள், $20. அவள் நன்கொடையாக கொடுத்திருந்த பணத்தை நான் அவளிடம் திருப்பிக் கொடுக்க சென்றபோது அவள் பெற்றுக் கொள்ள மறுத்துவிட்டாள். அவள் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருந்தாள். நான், எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று, அவர் இன்னமும் எகுவாயிரேவாக இருக்கிறார் என்பதே என்றேன். அப்பொழுது எளிமையான ஹேட்டி சரியான வார்த்தையை கூறினாள். அவள், அது உண்மையே என்று வேறொன்றும் இல்லை என்றாள். அவள் அவ்வாறு கூறின போது இங்குள்ள சகோதரன் பேங்க்ஸ் அப்பொழுது அங்கிருந்தார். அந்த அறையே இடிந்து விழுந்து விடும் போல் தோன்றினது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரிடம், அவள் கேட்பதை அவளுக்கு கொடு என்றார். அணிலை குறித்து பேசின அதே சத்தம். நான், சகோதரி ஹேட்டி, தேவனுக்கு முன்பாக சாட்சியாக இதை கூறுகிறேன், உன் மனதில் சந்தேகம் ஏதாவது இருக்குமானால் நீ எதை வேண்டுமானாலும் கேள், அது உன் மடியில் கடத்தப்படவில்லை என்றால் நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றேன். அவள், சகோதரன் பிரணாம் என்றாள். எல்லோரும் அழத் தொடங்கினார்கள். அவள், நான் எதை கேட்பது என்றாள். நான், நீ ஏழையாயிருக்கிறாய், நீ பணமின்றி அங்குள்ள மலையின் மேல் வாழ்ந்து வருகின்றாய், அதை வேண்டுமானால் நீ கேட்கலாம். இங்கு உட்கார்ந்திருக்கும் ஈடித்தென்னும் பெயருள்ள ஊனமுற்ற சகோதரி உனக்கு இருக்கிறார். அவளுக்காக நாம் அநேக ஆண்டுகள் ஜெபித்து வந்திருக்கிறோம். அவளுடைய சுகத்தை வேண்டுமானாலும் நீ கேள். உன் தந்தைக்கும் தாய்க்கும் வயதாகி உடல் நலமில்லாமல் இருக்கின்றனர். அவர்களுக்கு உடல்நலம் வேண்டுமானாலும் நீ கேட்கலாம். சகோதரி ஹேட்டி, நீ எதை கேட்டாலும் அது இப்பொழுது நிறைவேறுகிறதா இல்லையா என்று பார். அவள் கேட்பதை அவளுக்கு கொடு என்று இப்பொழுதுதான் அவர் அதே சத்தத்தில் என்னிடம் கூறினார் என்றேன். அவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, சகோதரன் பிரணாம், என்ன கேட்பதென்று தெரியவில்லையே என்றாள். நான், உன் விருப்பம் எதுவென்று கூறு, உனக்குள்ள மேலான விருப்பத்தை யோசித்து கூறு என்றேன். அவளுடைய பையன்கள் ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். அவள், எனக்குள்ள மேலான விருப்பம் என் இரண்டு மகன்களின் ரட்சிப்பு என்றாள். அப்பொழுது நான், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை உனக்கு தருகிறேன் என்றேன். அவர்கள் எழுந்து போய்விட்டார்கள். அவர்கள் ராபோஜனத்தில் பங்கு கொள்வதில் இந்த சபையில் விசுவாசமுள்ளவர்களாக இருந்து வருகின்றனர். அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் சிறு பையன்கள் கால்களை கழுவுவதிலும் மற்ற காரியங்களிலும் உண்மையாயிருக்கின்றனர். நாம் எல்லோரும் அதற்கு சாட்சிகளாயிருக்கிறோம். அவள் ஒரு உண்மையானதை தெரிந்து கொண்டாள். அவளுடைய தாய் மரிக்க வேண்டும், அவளும் மரிக்க வேண்டும், அவர்கள் எல்லோருமே மரிக்க வேண்டும். ஆனால் அவள் கேட்டதோ நித்தியமானது, அவளுடைய பிள்ளைகளின் ரட்சிப்பாகும். அது மூன்றாம் முறை நிகழ்ந்தது. அது நிகழ்ந்த நான்காம் முறை நான் சென்ற முறை இங்கு இருந்த போது அதை விளக்கி கூறினேன். நான் மலையின் மேல் இருந்த போது அங்கு புயல் பயங்கரமாக அடித்தது. எத்தனை பேர் அதை கேட்டீர்கள்? ஓ, நீங்கள் எல்லோருமே சரி. புயல் பயங்கரமாக அடித்துக் கொண்டிருந்தது. தேவனே என் நியாயபதியாக இங்கு நின்று கொண்டிருக்கிறார். மலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்த போது டேவிட் அவர் எங்கோ இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் எனக்கு ஒரு இறைச்சி கலந்த ரொட்டியை செய்து கொடுத்தார். அது மிகவும் பெரியது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய தந்தைக்கு நான் சமைக்க தெரியாமல் செய்து கொடுத்த இறைச்சி கலந்த ரொட்டியை போன்ற ஒன்றை இவரும் எனக்கு செய்து கொடுக்க முயன்றார் போலும். அவர் பலோக்னா என்ற இறைச்சி சாரையும் இறைச்சியையும் மற்றவர்களையும் ஒன்றாக கலந்து அந்த இறைச்சி கலந்த ரொட்டியை தயார் செய்து கொடுத்தார். அதை என் சட்டைப்பையில் போட்டுக் கொண்டேன். மழை பெய்தது. அது நனைந்து ஒரு பெரிய மாவு உருண்டை போல் ஆகிவிட்டது. நான் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தேன். புயல் பலமாக அடித்துக் கொண்டிருந்தது. எனக்கு முன்னால் கையை வைத்தாலும் கூட என்னால் காண முடியவில்லை. ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், அது சுழல் காற்றாய் உள்ளபடியால் நீங்களும் சுழல்வீர்கள். இப்பொழுது அதற்கு சாட்சிகள் இங்குள்ளனர். அவர்களில் ஒருவர் நமது விசுவாசமுள்ள மூப்பர்களில் ஒருவரான சகோதரன் வீலர். சகோதரன் வீலர், நீங்கள் இங்கு இருக்கிறீர்களா? அவர் எங்கே? ஆம், இதோ இங்கே சகோதரன் வீலர். நியூ ஆல்பனியை சேர்ந்த மெத்தோடிஸ்ட் போதகர் சகோதரன் மான் இன்றிரவு அவர் சகோதரன் மான் இங்கு இருக்கிறாரா? அவர் இங்கு இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. சகோதரன் பேங்க்ஸ், சகோதரன் பேங்க்ஸ், நீங்கள் இங்கு இருக்கிறீர்களா? அவர் ஒலிப்பதிவு செய்யும் அறையில் இருக்கிறார். சரி, டேவிட் உட்டும் சகோதரன் ஈவான்ஸும் அங்கிருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். சரியா? சகோதரன் ஈவான்ஸ் சுவற்றில் சாய்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் அங்கிருந்தார். அவர்கள் எவ்வளவாக எத்தனையோ நாட்கள் வானொலியில் ஒலிபரப்பு செய்தார்கள். இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பயங்கர பனிப்புயல் வீசி தேசத்தை தாக்கினது. சகோதரன் டாம் சிம்சன் இருக்கிறார். அவர் கனடாவில் இருந்து வந்து கொண்டிருந்த போது அவரால் கடக்க முடியாததால் வேறு வழியாக செல்லும்படி அவர்கள் அவரை கேட்டுக்கொண்டார். ஒரு பனிப்புயல் வந்து கொண்டிருந்தது. சகோதரன் டாம், நீங்கள் எங்க இருக்கிறீர்களா? நீங்கள் எங்கே? இதோ அவர் இங்கு அமர்ந்திருக்கிறார். மேகங்கள் எழும்பிக் கொண்டிருந்தன. நான் சகோதரர்களே என்றேன். எல்லோரும் துரிதமாக வெளியேறிக் கொண்டிருந்தனர். அங்கே யாருமே இருக்கவில்லை. அங்கிருந்த ஏறக்குறைய 100 பேர்களில் எங்களுடைய சிறு குழுவையும் சவாரி செய்யும் ஆட்டுப்பையனையும் தவிர வேறு யாரும் இல்லை. நாங்கள் அங்கு தங்கப்போவதாயிருந்தோம். நான் சகோதரி ஈவான்ஸை தொலைபேசியில் கூப்பிட்டு, நான் அங்கு போகவில்லை என்றால் வர்த்தகரின் காலை உணவு கூட்டத்துக்கு வேறு யாரையாவது ஒழுங்கு செய்யும்படி தோனியிடம் கூற வேண்டும் என்று என் மனைவியிடம் தொலைபேசியில் கூறும்படி சொன்னேன். அன்று மலையின் மேல் நான், சிறிது மழை பெய்ய தொடங்கின உடனே முகாமுக்கு சென்று விடுங்கள், 10-15 நிமிடங்களுக்குள் அந்த பயங்கரமான பனிப்புயலில் உங்கள் கையை உங்களுக்கு முன்னால் வைத்தாலும் கூட உங்களால் காண முடியாது. சிறிது நேரத்துக்குள் அது மலையின் மேல் 20 அடி உயரம் பனியை குவித்துவிடும் என்றேன். அப்படித்தான் ஜனங்கள் அவர்கள் எவ்வாறு அங்கு அழிந்து போகின்றனர் என்று நீங்கள் செய்தித்தாளில் படித்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கோ நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்றும் அந்த சூழ்நிலையில் எப்படி வெளியேறுவது என்றும் தெரியும். எனவே நாங்கள் அங்கு தங்க முடிவு செய்தோம். அந்த மலையின் மேல் பனிப்புயல் தொடங்கின போது நான் கீழே இறங்க தொடங்கினேன். அது தொடங்கின இடத்திலிருந்து அரை மைல் சென்றிருப்பேன். அப்பொழுது தேவனுடைய சத்தம், நீ வந்த இடத்திற்கு திரும்பி செல் என்றது. அவர் என்னிடம் கூறினபடியே நான் திரும்பி சென்றேன். நான் சற்று நேரம் காத்திருந்து டேவிட் கொடுத்த இறைச்சி கிளந்த ரொட்டியை தின்றுவிட்டு மேலே ஏறி அந்த இடத்திற்கு சென்று உட்கார்ந்து கொண்டேன். நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த போது காற்று மரங்களை சுழற்றி மேல்பாகத்தை வீழ்த்திக் கொண்டிருந்தது. காற்றில் பனிக்கட்டிகள் பறந்து கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு சத்தம், நானே சிருஷ்டிப்பின் தேவன் என்று உரைத்தது. நான் மேலே நோக்கி பார்த்து அது எங்கிருந்து வந்தது என்றும், அது ஒரு கால் காற்றாக இருக்கலாம் என்றும் நினைத்தேன். அவர், நானே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தேன். கடலின் மேல் அடித்த புயற்காற்றை அமரப்பண்ணினவர் நானே என்று இவ்வாறு பேசிக்கொண்டே சென்றார். நான் குதித்தெழுந்து நின்று என் தொப்பியை கடத்தினேன். அவர், நீ புயலிடம் பேசு, அது நின்றுவிடும். நீ என்ன உரைத்தாலும் அது நிறைவேறும் என்றார். நான், புயலே நெல், சூரியனே, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு எங்கள் இடத்தை அடையும் வரைக்கும் 4 நாட்களுக்கு வழக்கம் போல் பிரகாசி என்றேன். அவ்வாறு நான் உரைத்த மாத்திரத்தில் பனிக்கட்டி கலந்த மழை, உறைபனி எல்லாமே நின்று விட்டது. ஓர் இரண்டு நொடிகளில் சூரியன் முதுகின் மேல் உஷ்ணத்துடன் பிரகாசிக்க தொடங்கினது. காற்று இவ்வாறு வடக்கிலிருந்து இல்லை, அது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்தது. அது திசை மாறி இந்த வழியாக வந்தது. மேகங்கள் அதிசயமாக மேலே தூக்கப்பட்டு சூரியன் சில நிமிடங்களுக்குள் பிரகாசிக்க தொடங்கினது. சிறிது கழித்து கர்த்தராகிய இயேசு அங்கு என்னிடம் என் மனைவியை குறித்து பேசினார். அது உங்களுக்கு தெரியும். நான் சென்ற அந்த இடத்தில் நான் இன்னும் ஒரு முறை கூட எங்கள் விவாக நாளை வீட்டில் கழித்ததில்லை. எங்களுக்கு விவாகமாகி 22 ஆண்டுகள் ஆகின்றன. எங்கள் முதலாம் விவாக நாளின் போது அவளை வேட்டை பயணத்துக்கு அழைத்து சென்றேன். ஏனெனில் வேட்டை பயணம் மேற்கொள்ளவும் தேனிலவுக்கு செல்லவும் என்னிடம் போதிய பணம் இல்லை. எனவே இரண்டையும் நான் ஒன்றாக இணைத்தேன். அன்று முதல் ஒவ்வொரு விவாக நாளின் போதும் நான் வேட்டையாடி கொண்டிருக்கிறேன். அவளை நான் நடத்தின விதத்தைக் கண்டு நான் பரிதாபம் அடைந்தேன். இப்பொழுது அது 4வது முறை நிகழ்ந்தது. இப்பொழுது இங்கே உங்களிடம் ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். நான் உண்மையை அப்படியே கூற வேண்டும். ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சகோதரன் ஜான் ஷாரிட் என்பவருடன் கலிபோர்னியாவில் இருந்தேன். நான் அங்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. நானும் மேடாவும் சகோதரனும் சகோதரி ஷாரிட்டும் ஒரு உணவு விடுதியில் தங்கியிருந்தோம். அப்பொழுது பால் மெலிக்கில் என்னும் பெயர் கொண்ட ஒருவர், அவர் அநேக முறை இந்த கூடாரத்துக்கு வந்திருக்கிறார். அவர் மிகுந்த செல்வம் படைத்த ஆர்மீனியர். அவருடைய மனைவிக்கு கலிபோர்னியாவில் உள்ள பிரஸ்னோவில் குழந்தை பிறந்தது. அவர்கள் அங்கு வசித்து வந்தனர். அவர் மனைவியை கூட்டிக் கொண்டு என்னை காண உணவு விடுதிக்கு வந்திருந்தார். அவர், சகோதரன் பிரணாமே, நான் மனைவியை மேலே கொண்டு வரலாமா என்று கேட்டார். நான், சரி, கொண்டு வாருங்கள் என்றேன். அடுத்த நாள் நான் காடலினாவுக்கு செல்லவிருந்தேன். எனவே அவர் மனைவியை மேலே அழைத்து வந்தார். அந்த பெண்மணியோ மிகவும் வியாதியாயிருந்தார். அவள் பார்த்தாள். நான், சகோதரி மெலிக்கின், உன் கையை என் கையின் மேல் போடு, டாக்டர் நம்மிடம் உரைக்கிறாரா என்று பார்க்கலாம் என்றேன். அவள் தன் கையை என் கையின் மேல் போட்டவுடனே நான், ஓ, அது ரத்த முறைதலால் உண்டான கால்வீக்கம் என்றேன். அவள், அதற்கான அறிகுறிகள் ஏதும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லையே என்றாள். நான், நீ கவனித்து வா என்றேன். 2 நாட்களுக்குள் மருத்துவர்கள் அவளுக்கு ரத்த முறைதலால் ஏற்பட்ட கால்வீக்கத்திற்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தனர். இங்குள்ள ஜிமி பூல் அவர்களின் சிறு குழந்தையை போன்று அன்று நாள் அவர்கள் மாரடைப்பு என்று நினைத்துக் கொண்டு என்ன வந்தார்கள். அது காசநோய் இழுப்பாக இருந்தது. நான் என் கையை அவள் மேல் போட்டு அவனை 2 நாட்களுக்கு கவனித்து வாருங்கள். அவனுக்கு விளையாட்டு அம்மை உள்ளது, அது எழுந்து வரப்போகின்றது. அதற்கான காய்ச்சல் அவனுக்கு இப்பொழுது உள்ளது என்றேன். நான் சென்ற இரவு ஜிமி பூலை சந்தித்தேன். அவன் உடல் முழுவதும் விளையாட்டமை தோன்றியுள்ளது என்று அவர் கூறினார். பார்த்தீர்களா? நான் சகோதரி மெல்கிரியிடம் அவளுடைய கையை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவள், சகோதரன் பிரணாமே, அதை கவனிப்பது அதிசயமான காரியம். அது எல்லா கைகளிலும் கிரியை செய்யுமா என்று கேட்டாள். நான், பாருங்கள், நோயாளியோடு ஏதோ காரியம் தவறாய் இருக்குமானால் என்றேன். நான், இங்கே என் கையை உன் கை மேல் வைக்கிறேன். உங்களில் அநேகர் நின்று கொண்டு அதை கவனித்தீர்கள். ஒன்றும் நேரிடாது என்று கூறிவிட்டு பாருங்கள். என் மனைவிக்கு எந்த வியாதியும் இல்லை. அவளுடைய கையையும் வையன்றேன். இங்கே பார், தேனே, உன் கையை என் கரத்தின் மேல் வையன்றேன். என் மனைவி அவள் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் தன் கையை என் கைமையில் வைத்தாள். அவள் வைத்தவுடன் நான், உனது இடது கருப்பையில் ஒரு கட்டி எழும்பியுள்ளது, உனக்கு பெண்களுக்கு ஏற்படும் கோளாறு உள்ளது என்றேன். அவள், எனக்கு எந்த வித்தியாசம் தென்படவில்லை என்றாள். நான், ஆனால் உனக்கு இருக்கிறது என்றேன். பெக்கிக்கு அப்பொழுது 2 வயது. சற்று முன்பு பியானோ இசைத்தவளே என் மகள் பெக்கி. அப்பொழுது அவளுக்கு 2 வயது. அதற்கு 2 வருடங்கள் கழித்து சாராள் பிறந்தாள். அவள் தருப்பை அறுவை சிகிச்சை மூலம் பிறந்தாள். நான் கார்டனில் உள்ள எங்கள் மருத்துவர் டில்மனிடம் அவளுடைய வயிற்றை அறுத்து திறக்கும் போது இடப்பக்கமுள்ள அவளுடைய கருப்பையை கவனியுங்கள் என்றேன். அவரும் அவ்வாறே பார்த்தார். அப்பொழுது அவர், நான் ஒன்றையும் காணவில்லையே என்றார். என் கையை அவள் கைமையில் வைத்து பார்த்தேன். அது அப்பொழுதும் அங்கிருந்தது. 4 ஆண்டுகள் கழித்து ஜோசப் பிறந்தார். நான் மறுபடியும் மருத்துவரிடம் பார்த்து கூறினேன். அவர், நான் ஒன்றும் காணவில்லையே என்றார். என் கையை வைத்து பார்த்தேன். அது அப்பொழுதும் அங்கிருந்தது. பின்னர் நாங்கள் அதை குறித்து மறந்தே போய்விட்டோம். நான் கூற வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இதை கூற எனக்கு விருப்பமில்லை, ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும். பாருங்கள், அதுதான் உங்களுக்கு அவசியம். என்ன நடந்த போதிலும் எப்பொழுதும் உண்மையே கூறுங்கள். ஆண்டுகள் கடிந்தன, நாங்கள் அதை குறித்து கவனம் செலுத்தவே இல்லை. அவள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதால் நான் அதை கூறுகிறேன் என்றல்ல. அவள் இங்கு இல்லாதிருந்தாலும் நான் அதை கூறுவேன். நீங்கள் அதை அறிவீர்கள். என் மனைவியை காட்டிலும் சிறந்த மனைவி உலகில் இருக்க முடியாது என்பது என் கருத்து. அவள் எப்பொழுதும் அதே விதமாக இருப்பாள் என்று நான் நம்புகிறேன். நானும் அவளுக்கு விசுவாசம் உள்ள கணவனாக இருக்க விரும்புகிறேன். இந்த கட்டடத்தில் உள்ள வாலிபர் ஒவ்வொருவரும் மனம் புரிந்து கொள்ளும் போது என் மனைவியை போன்ற ஒரு மனைவியை பெற்றுக் கொள்வார்கள் என நான் நம்புகிறேன். நாங்கள் எவ்வளவு காலம் அவ்வாறு வாழ்வோம் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இவ்வுலகில் இனிமேலும் வாழப்போகும் நாட்கள் முழுவதிலும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் ஒன்றாக மிக்க மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருந்து வருகிறோம். அவளை மணந்து கொள்ளும்படி தேவன்தான் என்னிடம் கூறினார். அதே சமயத்தில் அவளை மணந்து கொள்ளாதிருக்க நான் முயன்று வந்தேன். அவளுக்கு அது தெரியாது. அவளை நான் நேசிக்காதனால் அல்ல, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க முடியாது என்று நான் கருதின காரணத்தினால் தான். அவள் மிகவும் அருமையானவள். நான் அதற்கு தகுதியற்றவன் என்று நான் எண்ணினேன். அவள் ஜெபம் செய்ய புறப்பட்டு சென்று வேதாகமத்தை திறந்தாள். அவள், கர்த்தாவே, இதை நான் முன்பு செய்ததில்லை, ஆனால் எனக்கு உதவி செய்ய ஒரு வேத வசனத்தை அளிப்பீராக. அவரை நான் மறக்க வேண்டுமானால் நான் மறந்துதான் ஆக வேண்டும் என்றாள். வேதத்தை திறந்தாள். அவள் ஒரு சிறு கொட்டகைக்கு சென்று ஜெபம் செய்துவிட்டு வேதாகமத்தை திறந்த போது, இதோ நான் தீர்க்கதரிசியாக எலியாவை அனுப்புகிறேன் என்று மல்கியா 4 உரைக்கப்பட்டுள்ள வேதவசனத்தை அவள் கண்டாள். அது சுமார் 20 முன்பு. இந்த நாளின் ஊழியத்தை குறித்து அப்பொழுது ஒன்றுமே தெரியாது. நான் அங்கு ஆற்றங்கரையில் படுத்துக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு இரவு என்னை எழுப்பினார். அவர் வாசற்படியில் நின்று கொண்டு பேசுவதை கேட்டேன். அவர், நீ சென்று அவளை மணந்து கொள், உன் விவாகம் வரும் அக்டோபர் மாதம் 23 நடைபெறும் என்றார். நான் சரியாக அவர் கூறினபடியே செய்தேன். நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். தேவனுடைய கிருபையினால் எங்களிடையே சண்டை எழுந்ததே இல்லை. அவள் ஒரு இனிய இருதய உடையவளாக இருந்து வருகிறாள். ஒரு நாள் நான் வீட்டுக்குள் நுழைந்தேன். நான் ஊழியத்திற்கு சென்று விடுவதால் அவள் பிள்ளைகளை தனியாக வளர்க்க வேண்டியதாக இருந்து வருகிறது. அநேக பெண்கள் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அது மிகவும் கடினம். நான் உள்ளே நுழைந்த போது அவள் ஏதோ ஒன்றை கூறிவிட்டாள். அதற்கு முன்னரே எங்களுக்கு ஜோசப் இருந்தான். அவன் ஒரு துடுக்கான பையன். நான் அவளுடைய தலையில் சில நரைமுடிகள் தோன்ற காரணமாக இருந்தது போல அவனும் தன்னுடைய தாயின் தலையில் சில நரைமுடிகள் தோன்ற காரணமாக இருந்தான். அவன் உண்மையில் துடுக்கான பையன். அவன் மிகவும் மோசமான ஒன்றை செய்துவிட்டான். அவள் என்னிடம், பில், அவனை அடியுங்கள் என்றாள். நான், எனக்கு போதிய தைரியம் இல்லை என்றேன். பார்த்தீர்களா? அவள், ஆம். உங்களுக்கு அது நேர்ந்திருந்தால் தெரிந்திருக்கும் என்று சொல்லிவிட்டு படார் என்று கதவை என் முகத்துக்கு முன்னால் மூடினாள். பாருங்கள், அது பரவாயில்லை. அந்த பரிதாபத்துக்குரியவன் அதை வேண்டுமென்று செய்யவில்லை என்று நான் நினைத்துக் கொண்டேன். நான் என்னுடைய காரை கழுவுவதற்காக வெளியே சென்றேன். நான் வெளியே சென்ற போது அந்த சம்பவம் பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்கவில்லை. அவர், நீ போய் அவளிடம் சொல் என்றார். அது 2 22 என்று நினைக்கிறேன். நான் ஒரு கால் கற்பனை செய்கின்றனோ என்று முதலில் நினைத்தேன். நான் அவ்வாறு நினைக்கவில்லை. நான் காரை கழுவி கொண்டிருந்தேன். அவர் மறுபடியும் என்னிடம், போய் அதை படிக்கும்படி அவளிடம் சொல் என்றார். நான் உள்ளே சென்று வேதாகமத்தை கையில் எடுத்து அதை படித்தேன். அந்த வேத பாகத்தில் தான் மோசே, இல்லை தீர்க்கதரிசினியாகிய மீரியாம், தன் சகோதரன் மோசே எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் செய்து கொண்டதால் பரியாசம் செய்ததை குறித்து எழுதப்பட்டுள்ளது. தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. அவள் அப்படி செய்ததை காட்டிலும் அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பி இருந்தால் நலமாயிருக்கும் என்றார். எனவே மீரியாமுக்கு மேலெல்லாம் குஷ்டம் பிடித்தது. ஆரோன் அவனுடைய சகோதரியிடம் வந்து, இல்லை, அவனுடைய சகோதரனிடம், அவள் குஷ்டரோகத்தினால் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்றான். மோசே அவளுக்காக பரிந்து பேசுவதற்காக பலிபீடத்தண்டை ஓடினான். அப்பொழுது அக்னிஸ்தவம் இறங்கி வந்தது. தேவன், அவர், நீ மீரியாமையும் ஆரோனையும் இங்கு அழைத்துக் கொண்டு வா என்றார். ஆரோனும் கூட அதில் ஈடுபட்டிருந்தான். எனவே அவர் அவர்களை இங்கு வரும்படி அழைத்து வா என்றார். அவர், உங்களுக்குள்ளே ஒருவன், தேவன் இப்பொழுது அவர்களிடம் பேசுகின்றார். ஆவிக்குரியவனாக அல்லது தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். சொப்பனத்தை வெளிப்படுத்தி தருவேன் என்றார். அவர், என் தாசனாகிய மோசேயோ, அவனைப் போல் தேசத்தில் ஒருவனும் இல்லை. அவனுடைய காதில் உதடுகளை வைத்து பேசுகிறேன். உங்களுக்கு தேவனிடத்தில் பயமில்லையா என்றார். பாருங்கள், தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. பாருங்கள், அதை நான் கண்டபோது நான் உள்ளே ஓடி சென்றேன். அவள் வேறொரு அறையில் இருந்தாள். நான் கதவை தட்டினேன். அவள் கதவை அடைத்திருந்தாள். நான் அவளிடம் பேச விரும்புவதாக கூறினேன். நான் உள்ளே சென்று அவளிடம் பேசி அது என்னவென்று அவளிடம் கூற முனைந்தேன். நான், இனிய இருதயமே, உன்னை நான் எவ்வளவாக நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று உடனே அவளுக்கு பக்கவாட்டில் கோளாறு ஏற்பட்டது. நாங்கள் லூயிவில் உள்ள மருத்துவரிடம் அவளை கொண்டு சென்றோம். மருத்துவர் ஆர்த்தர் ஷோன் என்பவர், அவர் இடப்பக்கத்தில் உள்ள கருப்பையில் ஒரு கட்டியை கண்டுபிடித்தார். நான் 15-16 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்த ஒன்று. இடப்பக்கத்தில் உள்ள கருப்பையில் கிட்டத்தட்ட வாதுமை கொட்டை அளவுக்கு ஒரு கட்டி இருந்தது. நான் மருத்துவரே அதை குறித்து என்ன என்று கேட்டேன். அவர், என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போம். சில மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட 2 அல்லது ஏறக்குறைய அதற்கு பின் அவளை மறுபடியும் கொண்டு வாருங்கள் என்றார். நாங்கள் அவளை மறுபடியும் கொண்டு சென்றோம். அது வாதுமை கொட்டை அளவிலிருந்து எலுமிச்சம்பழம் அளவுக்கு பெரிதாக வளர்ந்திருந்தது. அவர், அது வெளியே வந்து விடுவது நல்லது, அது மிருதுவாகி புற்றுநோயாக மாறிவிடும் என்றார். நான், அப்படியா, நாங்கள் டூசானுக்கு செல்கிறோம். கர்த்தரனை டூசானுக்கு அனுப்பியுள்ளாரே என்றேன். அவர் பெண்களின் வியாதிகளுக்கான சிறப்பு மருத்துவரிடம் அவளை அனுப்பினார். அவர் தமது கைகளில் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எனவே அவர் அவரிடம் என்னுடைய ஊழியத்தை குறித்து கூறியிருக்க வேண்டும். ஏனெனில் ஸ்திரீகளுக்கான அந்த சிறப்பு மருத்துவர் அது வெளியே வந்தே ஆக வேண்டும் என்றார். எனவே அவர் கூறினார், நாங்கள் டூசானுக்கு செல்வதாக அவரிடம் கூறினோம். அவர், பாருங்கள், அங்கு ஒரு சிறப்பு மருத்துவர் இருக்கிறார். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் இதற்கு முன்பு டூசானில் வசித்து வந்தார் என்றார். மேலும் அவர், உங்களை நான் அவரிடம் அனுப்பப் போகிறேன் என்றார். எனவே அவர் குறிப்பு ஒன்றை எழுதி அவருக்கு அனுப்பி, திருமதி பிரணாம் ஒரு அருமையான பெண்மணி என்று ஆரம்பித்து தொடர்ச்சியாக எழுதி கொடுத்து அந்த கட்டியின் அளவை குறிக்கும் படம் ஒன்றையும் அனுப்பினார். அது அப்பொழுது கட்டியாக மாறியிருந்தது. அவர், அவரை அறிவேன் என்று எழுதினார். அவருக்கு என்னை தெரியும் என்று உங்களுக்கு தெரியும். அவர் என்னை தெய்வீக சுகமளிப்பவர் என்று குறிப்பிட்டிருந்தார் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான் அவருக்கு என்னை குறித்து எழுத தெரியும். நான், அது கட்டாயமாக வெளியே எடுக்கப்பட வேண்டுமானால் எடுத்து விடுங்கள், அதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றேன். ஆனால் அது எங்கள் விசுவாசத்தை சோதித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தோம். நாங்கள் அதிகமாக ஜெபிக்கின்றோரும் அந்த கத்தி பெரிதாக வளர்ந்து கொண்டே வந்து முடிவில் அது பக்கவாட்டில் வெளியே தள்ளி கொண்டு வந்தது. நாங்கள் அதை ரகசியமாக வைத்திருந்தோம். இங்குள்ள ஒரு சிலருக்கு மாத்திரமே தெரியும் என்ன நேர்ந்துகிறது என்று கவனித்து வந்தோம். நாட்கள் அவ்வாறே கடந்து சென்றன. முடிவில் நான் கனடாவில் இருந்து திரும்பி வந்தபோது, அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது, அங்கு இந்திய பழங்குடியினரை கிறிஸ்துவிடம் நடத்த கர்த்தரனை அனுமதித்தார். கர்த்தருக்கு சித்தமானால் அவர்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க நான் மறுபடியும் வசந்த காலத்தின் போது அங்கு செல்வேன். நான் திரும்பி வந்தபோது அவளுக்கு செல்ல சமயம் வந்தது. நான் நியூயார்க்கில் இருந்தபோது இல்லை, இங்கிருந்தபோது அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட இல்லை, கடைசி முறையாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட சமயம் வந்தது. நான் நியூயார்க்கு சென்றிருந்தேன். நான் திரும்பி வரும் வழியில் இந்த இடத்திற்கு வந்து அங்கு சென்றேன். இங்கு கூட்டத்தை கடைசி கூட்டத்தை நடத்தி முடித்த பின்பு நான் சகோதரன் வீட்டு வீட்டுக்கு சென்று அங்கிருந்து அவளை தொலைபேசியில் கூப்பிட்டேன். அவள் பில் துணிகள் அதன் மேல் பட்டாலும் கூட என்னால் வேதனை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றாள். அது அவளுடைய பக்கவாட்டிலிருந்து வெளியே இந்த விதமாய் பிதுங்கி வந்திருந்தது. அந்த பக்கத்தில் உள்ள அவளுடைய கால் அவள் நொண்டி நடந்தாள். அதுவே அவளுக்கு இருந்த மிகவும் மோசமான வாரம். அவள் அங்கு உட்கார்ந்து கொண்டு நான் தொலைபேசியில் பேசுவதை கேட்டாள். அவளுக்கு இருந்த மிகவும் மோசமான வாரம். அவள் நான் நாளை மறுநாள் மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல வேண்டும் என்றாள். நான் ஓ தேவனே, அவர்கள் அறுவை சிகிச்சை செய்தால் கிறிஸ்துமஸின் போது நாங்கள் வீட்டுக்கு செல்லாதபடி அது தடுத்துவிடும், அப்பொழுது நான் அங்கிருப்பேன் என்று ஜனங்களிடம் கூறிவிட்டேனே என்று நினைத்தேன். என்ன ஒரு நேரம், ஓ என்னே என்று நான் கூறிக்கொண்டேன். பின்னர் நான் எண்ணி பார்த்தேன். அவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் கிறிஸ்துமஸ் கழியும் வரைக்கும் அதை ஈட்டி வைக்கும்படி அவரிடம் கூறலாமா என்று நினைத்தேன். பிறகு நான் ஒரு காலது புற்றுநோய் கொண்டதாக இருக்கலாம் என்று யோசித்தேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே பின்னால் அதாவது அது ஒரு மோசமான காரியம். அது சிறுநீரகத்தில் பரவி அதுவும் புற்றுநோய் கொண்டதாக மாறி அவளை கொன்றுவிடும். எனவே நான் என்ன செய்வேன் என்று எண்ணினேன். மேடா, சரி, பிறகு நீங்கள் என்னை தொலைபேசியில் கூப்பிடுங்கள் என்றார். நான் சீவர்கோட்டை அடையும் என்று, அதாவது அதற்கு அடுத்த நாள் அவள் மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல வேண்டும். எனவே அவள் திருமதி நார்மன் அவளுடன் கூட சென்றாள். இந்த கூடாரத்துக்கு வருபவர்கள் எல்லோருக்கும் திருமதி நார்மனை தெரியும். என் மனைவியை இவள் சிறப்பு மருத்துவரிடம் கூட்டிச் செல்வது வழக்கம். எனவே என் மனைவி முதலிரவு கூட்டம் முடிந்து திரும்பி வந்தவுடன் என்னை தொலைபேசியில் கூப்பிடுங்கள் என்றாள். காரணம், இவ்விரண்டு இடங்களுக்கும் இடையே நேரத்தில் வித்தியாசம் உண்டு, 2 மணி நேரம். எனவே அவள் கூட்டம் முடிந்து நீங்கள் திரும்பி வந்த பிறகு என்னை கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கூறுகிறேன் என்றாள். நான் சரியன்றேன். எனவே நான் புறப்பட்டு சென்றேன். அடுத்த நாள் காலை அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முன்பு நான் பில்லியோடும் லாயிஸோடும் தொடர்பு கொள்ள எத்தனித்தேன். அவர்கள் இருவரும் இப்பொழுது இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். எங்களிடம் சகோதரன் பாமர் எங்களுக்கு மெத்தை தைத்து கொடுத்த ஒரு பழைய முக்காலி உள்ளது. நாங்கள் எப்பொழுதுமே ஓ ஓட்டோமேனை போன்று மெத்தை வைத்து தைத்தது போன்ற முக்காலி, உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்பொழுதுமே அந்த முக்காலியை சுற்றிலும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வது வழக்கம். நான் கூட்டங்களுக்கு செல்லும் போது நாங்கள் அதை சுற்றிலும் ஒன்று சேர்ந்து தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிப்போம். நான் அங்கு சென்று 2 நாட்கள் ஆயினும் எனக்கு தனிமை உணர்வு ஏற்பட்டது. வீட்டிலேயோ பிள்ளைகள் சென்று விடுவார்கள், அவளும் சென்று விடுவார். ஒரு காலத்தில் எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் உண்டாயிருந்தது என்று உங்களில் அநேகருக்கு தெரியும். யாரும் இல்லாத வீட்டுக்கு செல்லுதல், என் மனைவி ஹோப்பை நான் மாத்திரம் அடக்கம் செய்தேன். அந்த நிலை மீண்டும் வருகிறது. நான் வீடு திரும்பினவுடன் நான் ஜெபம் செய்து பிறகு வில்லியையும் லாயிஸையும் கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று நான் நினைத்தேன். நான் முழங்கார் படியிட்டு ஜெபம் செய்ய தொடங்கின போது, கர்த்தாவே, இன்று காலை இதை சுற்றிலும் அவர்கள் இல்லை, அவர்களுக்கு நீ உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லோரும் மறுபடியும் இந்த இடத்திற்கு வரும்படி அருளும் என்றேன். நான் அவர்கள் வேறு இடத்தில் இருப்பதன் காரணம், ஒரு தரிசனத்தின் மூலம் நீர் என்னை அங்கு அனுப்பினீர். நீர் அதை நிறைவேற்றிவிட்டீர். அடுத்தபடியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கூறப்போகின்றீர் என்பதை காண நான் காத்திருக்கிறேன். அவளுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அங்கு நடக்கவிருக்கும் கூட்டத்தில் எனக்கு உதவி செய்வீராக என்றேன். இவ்வாறு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே சென்றேன். நான் கத்தாவே, அது புற்றுநோயாக மாறவிடாதேயும், அதை எடுத்துவிட மருத்துவர் அடுத்த ஆண்டு 1ஆம் தேதி வரை காத்திருக்கட்டும், அவளை இந்நிலையில் காண எனக்கு விருப்பமில்லை என்றேன். நான் மேலும் கத்தாவே, அன்று காலை அவள் அதை வேண்டும் என்று செய்யவில்லை, அவள் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. கத்தாவே, நான் கூட்டங்களுக்கு செல்வதை குறித்தும் கூட்டங்களின் நிமித்தம் அநேக மாதங்கள் வெளியில் தங்குவதை குறித்தும் அவள் ஒருமுறையாவது ஒரு வார்த்தை கூட கூறினதில்லை. அது எதுவா இருந்தாலும் அவள் ஒருமுறை கூட வாயை திறந்து ஒன்றும் கூறினதில்லை. அவள் எப்பொழுதுமே சலவைக்கு என் துணிகளை அனுப்பி என் சட்டைகளை அவளே துவைத்து நான் கூட்டத்திற்கு செல்வதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைப்பாள். இவைகளை செய்த பிறகும் அவள் எவ்வாறு தேவனை சேவிப்பது என்று யோசிப்பாள் என்றேன். ஸ்திரீகளே, நீங்கள் உங்கள் கணவருக்கு சேவை செய்யும் போது நிச்சயமாகவே நீங்கள் தேவனுக்கு சேவை செய்கின்றீர்கள். பிறகு நான் களைப்புடன் வீடு திரும்புவேன். ஜனங்கள் எல்லாவிடங்களிலும் இருந்து வருவார்கள். நான் எங்காவது மீன்பிடிக்கும் பயணத்தையோ அல்லது வேட்டை பயணத்தையோ மேற்கொள்ள வேண்டி வரும். அந்நிலையில் அநேக பெண்கள் கோபம் கொண்டிருப்பார்கள். இவள் என்ன செய்தாள்? என் வேட்டை உடைகளை எனக்காக ஆயத்தப்படுத்தி என்னை போக விட்டாள். நான் கத்தாவே, அவள் வேண்டுமென்று செய்யவில்லை. அவளுடைய பிரசவம் அறுவை சிகிச்சையின் மூலம் நடத்தப்பட்டதால் 3 முறை அவளுடைய வயிற்றை அறுத்து திறக்க வேண்டியதாயிற்று. அவளுக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை நடப்பதை காண நான் விரும்பவில்லை என்றேன். அப்பொழுது என் அறையில் ஒரு சத்தத்தை கேட்டேன். நான் மேலே நோக்கின போது ஒரு சத்தம் எழுந்து நில் என்றது. நீ என்ன கூறினாலும் அதன்படி நடக்கும் என்று. நான் ஒரு நிமிடம் அமைதியாயிருந்தேன். நான் மருத்துவரின் கை அவளை தொடுவதற்கு முன்பு தேவனுடைய கரம் அந்த கட்டியை எடுத்து போட்டு அது காணாமல் இருப்பதாக என்றேன். என்னை பொறுத்தவரையில் அத்துடன் அது முடிந்துவிட்டது. அவளை நான் தொலைபேசியில் கூப்பிடவில்லை. நாங்கள் தொடர்ந்து கூட்டங்களை நடத்தினோம். நான் சென்று பில்லியையும் லாய்ஸையும் அழைத்துக் கொண்டு சீவர் போட்டுக்கு சென்றேன். அடுத்த நாள் இரவு அவளை நான் தொலைபேசியில் கூப்பிட்டேன். அவள் மகிழ்ச்சியாயிருந்தாள். அவள், பில், உங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன் என்றாள். இப்பொழுது அவள் இங்கிருக்கிறாள். அது உண்மை என்று அவள் உறுதிப்படுத்த முடியும். அவள் நொண்டிக் கொண்டே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அவள் செவிலியருடனும் திருமதி நார்மனுடனும் அறைக்குள் சென்று பரிசோதனைக்காக மேலாடை உடுத்திக் கொண்டாள். மருத்துவரும் வந்துவிட்டார். அவளால் எழுந்து மேஜையின் மேல் படுக்க முடியவில்லை. அந்த கட்டி அவ்வளவு பெரிதாக தொங்கிக் கொண்டிருந்தது. மருத்துவர் அறைக்குள் நுழைந்து அவளுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவளை தொட்டு பரிசோதனை செய்வதற்காக பரிசோதனை மேசையை உயர்த்தி சரிவாக்கினார். அவர் தொடுவதற்கு முன்பே அது மறைந்துவிட்டது. கட்டி எந்த பக்கம் இருந்தது என்று மருத்துவருக்கு தெரியவில்லை. அவர், ஒரு நிமிடம் பொறுங்கள் என்றார். அவர் வரைபடங்களுடனும் படங்களுடனும் தேடின போதும் அதன் சிறிதளவையும் கூட அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் அவளை பரிசோதனை செய்தார். அவர், என்னால் இதற்கு விளக்கம் தர முடியாமல் இருக்கலாம், ஆனால் திருமதி பிரணாமே, அந்த கட்டி அங்கு இல்லை என்றார். அதன் பிறகு அவளுக்கு அதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. அது என்ன? கவனியுங்கள், அது சொன்ன விதமாகவே நிறைவேறினது. மருத்துவரின் கை அதை தொடுவதற்கு முன்பு ஒரு வினாடிக்குள் அவருடைய கை அதை தொட்டிருக்கும். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பிழையற்றதாய் உள்ளது! என் மனைவி அங்கிருக்கிறாள். நாங்கள் இருவரும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். மருத்துவரின் கை அவளுடைய சரத்தை தொடுவதற்கு முன்பு அது அவளிடம் இப்படி வந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒன்று சம்பவித்தது. கட்டி அவளை விட்டு போய்விட்டது. அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் இவ்வாறு கூறினார், அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன். இனிய இருதயமே, அப்படித்தான் அல்லவா? திருமதி பிரணாம், நான் உங்களிடம் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அப்படித்தானே அவர் கூறினார்? சரிதானே, அது உண்மை. அந்த கட்டியே அங்கு இல்லை. உங்களுக்கு கட்டியே இல்லை. அது என்னவா இருந்தது? கர்த்தருடைய வார்த்தையின்படி பிழையின்றி அப்படியே நிறைவேறுதல். ஆமேன். அது ஐந்தாம் முறை. ஐந்து என்பது கிருபையின் எண். அது விசுவாசம் என்பதன் எண்ணும் கூட. என் மனதில் இனிமேல் சந்தேகமே இல்லை. மூன்றாம் இழுப்பு என்னவென்று எனக்கு தெரியும். அது என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியும். இப்பொழுது பயபக்தியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். தேவன் நமக்கு சில பெரிய காரியங்களை செய்ய போகும் அந்த மணி நேரம் விரைவில் வரும். இப்பொழுது ஜபத்திற்காக நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா? கர்த்தராகிய இயேசுவே, அதை மற்ற ஜனங்களின் மேல் கண்டிருக்கிறேன், ஆனால் அது என் சொந்த விலையேறப்பட்ட மனைவிக்கு வந்தபோது கர்த்தாவே, அது என் குடும்பத்தில் கர்த்தாவே, என் சொந்த கண்களால் அதை கண்டேன், என் சொந்த கைகளால் அதை தொட்டுணர்ந்தேன். நான் அதற்கு 16 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தாவே, உம்மால் வெளிப்படுத்தப்பட்டது. ஏதாவது உரைக்கப்பட்டால் அது நிறைவேற வேண்டும். அப்பொழுது கர்த்தாவே, நீர் ஜனங்களுக்கு செய்ததன் பேரில் எனக்கு இருந்த நம்பிக்கையை எனக்கு காண்பித்து வந்தீர். அவர்களுக்கு நான் உதவி செய்வதற்கென இப்போதும் எனக்கு தெரியப்படுத்தி வந்தீர். என் சொந்த வீட்டிலேயே அது நிறைவேறும்படி செய்தீர். முன்பது முதலாம் இழுப்பாய் இருந்தது. இப்பொழுது மூன்றாம் இழுப்பு முதலாம் இழுப்பை ஊர்ஜிதப்படுத்தினது. பிதாவே, நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்கள் குறைகளை எங்களுக்கு மன்னித்தருளும். நாங்கள் எளியவர்கள், நாங்கள் படிப்பில்லாதவர்கள், ஏறக்குறைய படிப்பறிவில்லாத ஜனங்கள். ஆனால் எங்களுக்கு எங்களை கவனித்து எங்களுக்காக கவலை கொள்ளுகிற எல்லாமல்ல தேவன் இருப்பதற்காக நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்களை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுதும் பிதாவே, எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஓ ஆண்டவரே, இந்த மூன்றாம் இழுப்பை குறித்து கடந்த 2 ஆண்டுகளாக நீர் உரைத்து வந்து அதை அடையாள குறிகளினாலும் மலைகளின் மேலும் காண்பித்து அதை படிப்படியாக கொண்டு வந்தீர். அது என்னவென்று அறிந்து கொள்ள நான் கவனித்துக் கொண்டே வந்தேன். இப்பொழுது அது முழுவதுமாக உறுதியாகிவிட்டது. பிதாவே, முன்னை காட்டிலும் நான் இதைக் கொண்டு அதிக பயபக்தியாக இருக்க எனக்கு உதவி செய்யும். நீரே எல்லா மகிமையும் எடுத்துக் கொள்ளும் என்றே நான் ஜெபிக்கிறேன். இதே பிரசங்க பீடத்திலிருந்து முதலாவது கூறப்பட்டது, பிறகு இரண்டாவது, இப்பொழுது மூன்றாவது. நீர் கூறினவை அப்படியே நிறைவேறியுள்ளதை நீர் கூறியிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் அவிசுவாசத்தையும் எங்கள் மூட நம்பிக்கையையும் எரிந்துவிடும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படி செய்யும். என் மனைவிக்கிருந்த கட்டியை எடுத்து போட்டு அதே தேவன் இப்பொழுது பிரசன்னமாக இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். அது இருந்தது உண்மை என்று தேசத்திலே எங்களுக்குள்ள பிரபல மருத்துவர்களாலே பரிசோதிக்கப்பட்டு படம் எடுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. இப்பொழுதோ அது மறைந்துவிட்டது. நீரே தேவன், உம்மை தவிர வேறே தேவன் இல்லை. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், ஏனெனில் நாங்கள் உமது ஊழியராயிருக்க நீர் அனுமதித்திருக்கிறீர். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை பயபக்தியோடும் கனத்தோடும் சேவிக்க அருள் புரியும். கர்த்தாவே, இதை அருள்வீராக. நானும் என் குடும்பமும் இந்த ஜனங்கள் எல்லோரும் பிரகாசிக்கும் விளக்குகளாகவும் உப்பாகவும் இருந்து எங்களுக்கு அதிகமாய் செய்துள்ள இந்த இயேசுவின் பேரில் மற்றவர்களுக்கு தாகத்தை உண்டாக்குபவர்களாக இருக்கும்படி செய்யும். இப்பொழுது நான் வேதாகமத்தை திறந்து ஒரு சிறு பொருளுக்காக அதை படித்து பிறகு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். எங்களோடு பேசும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆமேன். எனக்கு நேரம் இருக்கிறதா? ஒரு பொருளின் பேரில் உண்மையாகவே துரிதமாக பேசினால் இப்பொழுது நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அல்லது குறித்துக் கொள்ளுங்கள், உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். முதலாம் பாகம் எண்ணாகமும் 21:5-19 உள்ளது. இதை நாம் படிக்க விரும்புகிறோம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உறவு, தூதர்களின் ஆகாரம் எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய் பாவறிக்கை, கவனியுங்கள், நாங்கள் பாவம் செய்தோமே, பாருங்கள், சுகமடைவதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் இதுவே. முதலாவது பாவ அறிக்கை. நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம்
பண்ணினார். Make thee a fiery serpent and set it upon a pole.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவனதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார்.
And Moses made a serpent of brass and put it upon a pole.
அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இப்பொழுது நான் சகரியாவின் புத்தகத்திலிருந்தும் கூட ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து
And they shall mourn for him as one mourneth for his only son.
ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள்.
Now for a text, I'm going.
இப்பொழுது ஒரு பொருளுக்காக பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பாருங்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன். உலகத்திலிருந்து பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பாருங்கள். மோசே சர்பத்தை உண்டாக்கினான், என்ன நேரிட போகிறது என்று தீர்க்கதரிசி பின்பு அதை குறித்து பேசுகின்றான். பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பார்த்தல். வேதம் ஏசாயா 45:22, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று தேவன் கூறினதாக நாம் காண்கிறோம். இப்பொழுது பூமியானது அதன் முடிவை அடைந்துள்ள போது, அல்லது பூமியின் ஒழுங்கு அதன் முடிவை அடைந்துள்ள போது, ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். இப்பொழுது இது ஒவ்வொரு சந்ததியிலும் கூறப்படுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதை நாங்கள் நீண்ட காலமாக கேட்டு வருகிறோம் என்று நீங்கள் கூறலாம். அது உண்மைதான். அது நீண்ட காலமாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அநேக போதகர்கள், அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் இதே பொருளை எடுத்து பேசியுள்ளனர்.
But here is the thing I want to ask you tonight for these next few minutes.
ஆனால் இன்றிரவு அடுத்த சில நிமிடங்களுக்கு உங்களை நான் கேட்க விரும்புவது இதுவே. ஆனால் நீங்கள் நோக்கும் போது கேள்வி என்னவெனில், நீங்கள் நோக்கி பார்க்கும் போது எதை காண்கிறீர்கள்? இப்போது நீங்கள் எதை காண எதிர்நோக்குகின்றீர்களோ அதை பொறுத்தது. அவர் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்றார். மோசே சர்பத்தை மேலே உயர்த்தினான், அதை நோக்கி பார்த்த எவரும் சுகமடைந்தனர். நீங்கள் எதைக்கான எதிர்நோக்குகின்றீர்களோ அதை பொறுத்தது. ஜனங்கள் கூட்டங்களுக்கு வந்து இந்த கடைசி நாட்களில் அவர்களால் ஓர் இரண்டு நிமிடங்கள் மாத்திரமே உட்கார முடிவதை நான் கண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடிகிறது. பாருங்கள், அவர்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடிவதில்லை. என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. அயோவாவில் உள்ள யாரையும் அது பாதிக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். நான் வாட்டர்லூவில் கூட்டம் நடத்திய போது சகோதரன் லீவேயும் இன்று காலை அவர் இங்கிருந்தார். இன்றிரவு அவர் இங்கிருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. லீ, நீங்கள் இங்கிருக்கிறீர்களா? இன்று காலை அவர் இங்கிருந்தார். ஆம், பின்னால் ஒலிப்பதிவு செய்யப்படும் அறையில், அங்கு பின்னால். சரி, சகோதரன் லீயும் நானும் எங்களால் இயன்றதை செய்து போதகர்களிடம் பேசுவதற்காக போதகர்கள் சங்கத்தினருக்கு இலவசமாக காலை உணவு அளித்தோம். சகோதரன் லீவேயில் ஒரு பண்டிதர், வேதசாஸ்திரத்தில் பாண்டித்யம் பெற்றவர். அவர் உண்மையில் படித்து அந்த பட்டத்தை பெற்றவர். எனவே இந்த லூத்தரன்கள் பிரஸ்பிடேரியன்கள் போன்றவர்களிடம் அவரை பேசும்படி கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவரோ, இல்லை, நீர் பேசுவீர் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் என்றார். பாருங்கள், நான் இந்த ஊழியர்களுக்கு முன்பாக எடுத்துக்கொண்ட என்னுடைய பொருள், போதகர்கள் உணவு புசித்து முடித்த பிறகு நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை என்னும் பொருளை தெரிந்து கொண்டேன். நான் வேதபாகத்தை படித்தவுடனே இரண்டு பேர் பார்த்தார்கள், அவர்கள் வெளியே சென்று விட்டனர். பவுல் அவனுடைய காலத்தில் ஒரு வினோதமான ஊழியத்தை கொண்டிருந்தான் என்றும், அவன் அக்ரிப்பாவின் முன்னால் நின்று அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை என்று கூறினான் என்று பேசத் தொடங்கின போது மேலும் இரண்டு, இல்லை, மூன்று பேர் எடுத்து சென்று விட்டனர். அந்த பொருளை குறித்து ஏதாவது கூறும் நேரம் வந்தபோது மூன்று அல்லது நான்கு பேர் மாத்திரமே அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தனர். மற்றவர் அனைவரும் எழுந்து போய்விட்டனர். அதற்கு காரணம் இதுவே. ஒரு சுவிசேஷகனை குறித்து கேள்விப்படும் போது சிலர் கூட்டங்களுக்கு வருகின்றனர். அவர் உடுத்தும் முறைக்கும் ஜனங்களுக்கும் ஏதோ தொடர்பு உள்ளது. அவர் சரியான உடைகளை உடுத்துகிறாவிடில் அவர்களில் சிலர். அன்றொரு நாள் ஒரு மனோதத்துவ நிபுணர் இவ்வாறு கூற கேட்டேன். மருத்துவர் நாராமோ ஒரு அமைதியான மனிதர், கிறிஸ்தவ மனிதர். அவருடைய நிகழ்ச்சிகள் KAIR எப்பொழுதும் ஒலிபரப்பப்படுகின்றது. அவர் ஒரு மனிதனுக்கு புத்தி மாறாட்டம் ஏற்படுகிறது என்பதை அவன் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் உடை உடுக்காமல் இருக்கும் போதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் என்றார். அதாவது, பொது ஜனங்களுக்கு முன்னால் அவன் எப்படிப்பட்ட தோற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அதுவே அவனுக்கு புத்தி மாறாட்டம் ஏற்படுகிறது என்பதன் ஒரு அடையாளமாகும். பாருங்கள், அப்படியானால் அதன் அடிப்படையில் என் வாழ்க்கை முழுவதுமே நான் புத்தி மாறாட்டம் உள்ளவனாக இருந்து வந்திருக்கிறேன். ஏனெனில் நான் பணி செய்ய அணியும் மேலுடை போன்றவைகளை உடுத்துகிறேன். பாருங்கள், என் உத்தியோகத்துக்கு பொருந்தும்படி நான் ஒரு குருவானவரை போல உடை உடுக்க வேண்டும். வேறு விதமாக கூறினால், ஒரு குருவானவராக இருக்கவே இயேசு குருவானவரை போல் உடை உடுக்கவில்லை என்று நான் எண்ணுகிறேன். அவர் ஒரு சாதாரண மனிதனை போன்று உடை உடுத்தினார். அவர் ஜனங்களின் மத்தியில் சென்றபோது பிரத்யேகமான உடை ஒன்று உடுக்கவில்லை. ஆனால் இது வெறும் அந்த மனிதனின் கருத்துக்கள் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். அந்த மனோதத்துவ நிபுணரான மருத்துவர் இந்த மனிதரை குறித்து என்ன நினைப்பார் என்று நான் வியப்புறுகிறேன். அதாவது, வேதாகமத்தில் ஒரு தீர்க்கதரிசி தன் ஆடைகளை கழற்றி ஜனங்களின் முன்னால் நிர்வாணியாய் நடக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டான். இக்காலத்தில் அவன் உண்மையில் புத்தி மாறாட்டம் உள்ளவனாக கருதப்படுவான் இல்லையா? ஆனால் அவன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். வேறொருவன் 340 மாதங்களாக, அப்படித்தான் நான் நினைக்கிறேன், ஒரு கழித்து படுத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஒரு பக்கத்தில் மறுபடியும் மறுபக்கம் ஒரு கழித்து படுத்தான். அவன் அங்கே சமைத்த ஒரு பானை சிறுவயத்தை சாப்பிட வேண்டியதாக இருந்தது. அவன் அதை ஒன்றாக கூட்டி பொங்கி எல்லா நாட்களிலும் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. அவன் படுத்துக் கொண்டே கையை நீட்டி பானையிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாப்பிட்டான். ஒரு அடையாளத்திற்காக இதை செய்தான். புரிகிறதா? ஓ, ஜனங்கள் உண்மையாகவே எவ்வளவாக தேவனுடைய வார்த்தையை விட்டு தூரம் செல்ல முடியும்! அவர்கள் தேவனை விட்டு அகன்று செல்லும் அளவிற்கு கல்வி கற்றிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தான் கல்வி கற்றவன் என்று பேசும்போது அவன் தேவனிடமிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். பாருங்கள், ஒரு வேத பண்டிதர் பட்டம். இதை நான் வேத பண்டிதர் வேயிலுக்கு விரோதமாக கூறவில்லை. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆனால் வழக்கமாக ஒரு மனிதன் வேத பாண்டித்ய பட்டத்தை பெறும்போது, பாருங்கள், அவன் தன்னை வார்த்தைக்கும் தேவனுக்கும் நிலைப்படுத்திக் கொண்டால் ஒழிய அவன் அவ்வளவாக தேவனை விட்டு தூரம் சென்றிருக்கிறான் என்றுதான் அர்த்தம் கொள்வேன். இப்பொழுது சிலர் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்க வருகிறார்கள் என்று காண்கிறோம். அவர்கள் காண வரும்போது நீங்கள் தெய்வீக சுகமளித்தலை குறித்தும் கர்த்தரை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பேசுபவர் அவர்கள் கொண்டுள்ள கருத்தின்படியோ அல்லது படித்த மேதையாகவோ இராமல் இருப்பாரானால் அவர் உபயோகிக்கும் இலக்கண பிழையுள்ள வார்த்தைகளை அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். அது தேவனை விட்டு தூரமுள்ள ஒன்று என்று அவர்கள் கருதுகின்றனர். இயேசு பேசின எளிய மொழி இன்று வரைக்கும் பேராசிரியர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏனெனில் அவர்கள் தங்கள் பாண்டித்யத்திற்கேற்ப அதை வியாக்கியானப்படுத்த முயல்கின்றனர். அந்த காலத்து மொழி அது வீதியில் பேசப்பட்ட மொழியாகும். ஏன் நமது அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் கூட பேசப்படும் மொழிகளில் அதிக வித்தியாசம் காணப்படுகிறது? தென்பகுதியை சேர்ந்த ஒருத்திக்கும் வடபகுதியை சேர்ந்த ஒருத்திக்கும் இடையே மொழிபெயர்த்து அர்த்தமுறைப்பதற்கென நான் பிளாரிடாவில் இருந்து நியூயார்க்கு தொலைபேசியில் பேசி ஒரு ஸ்திரீயை செயின்ட் லூயிக்கு அழைக்க வேண்டியதாயிற்று. அவர்கள் பேசின மொழிகளில் அவ்வளவு வித்தியாசம் இருந்தது, பார்த்தீர்களா? நிச்சயமாக. இப்பொழுது காரியம் என்னவென்றால், ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சிறந்த சொற்பொழிவுகளை அப்படிப்பட்டவர்களை எதிர்நோக்கி இருக்கின்றனர். வார்த்தை வெளிப்படுதலே அது சரி என்பதற்கு அத்தாட்சியாம். பாருங்கள், வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, அதை அவர்கள் ஒருபோதும் நோக்கி பார்க்க மாட்டார்கள். உங்களுக்கு அறிவில் விளைந்த கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஒரு வேத கலாசாலைக்கு சென்று எப்படி தலைவணங்குவதென்றும் ஒரு இடத்தில் எப்படி நின்று கொண்டு பிரசங்கிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலோ அப்படிப்பட்டவை உண்மையில் பரிசுத்த ஆவியால் நிறைந்துள்ள ஒரு போதகரை மூச்சு திணற வைத்துவிடும். புரிகிறதா? இப்பொழுது அவை அனைத்தும் புத்தி கூர்மையால் விளைந்தவையாகும். இந்த தேசம் முழுவதுமே அந்த வழியைத்தான் கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்துவை குறித்து அறிவில் விளைந்த கருத்தை கொண்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் எதிர்நோக்குகின்றனர். கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் பண்டிதர்களாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றனர். ஏனெனில் கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அத்தகைய எண்ணம் கொண்டுள்ளனர். வேறொரு காரியம், அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று தங்கள் சொந்த அபிப்பிராயங்களை தங்கள் சொந்த கருத்துக்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்களே என்று வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை எடுத்துக் கொள்வதில்லை. அதுதான் அவர்களுடைய முறை. எனவே அவர்கள் இயேசுவை பார்த்தாலும் கூட அவரை அடையாளம் கண்டுகொள்ள தவறுகின்றனர். அவர்கள் பெந்தேகோஸ்தே நாளன்று அவ்வாறு செய்தனர். அவர் மாம்சத்தில் இருந்த போது அவ்வாறு செய்தனர். அவர் தொழுவத்தில் இருந்த போது அவ்வாறு செய்தனர். அவர் எருசலேமின் திருக்களில் நடந்து கொண்டிருந்த போது அவ்வாறு செய்தனர். அவர் சிலுவையில் தொங்கின போது அவ்வாறு செய்தனர். அவர் அந்த வார்த்தையில் நிறைவேறுதலாக இருந்தார். ஆயினும் ஏசியா பரலோகத்தின் அடைபாதையிலிருந்து நேரடியாக இறங்கி வருவார் என்பது போன்ற தவறான கருத்துக்களை கொண்டிருந்தனர். ஏனெனில் அவை அறிவுபூர்வமான கருத்துக்கள். எனவே அவர்கள் அவரை முகமுகமாய் பார்த்தபோது அவரை காண தவறினர். இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. நீங்கள் நோக்கும் போது எதை காண்கிறீர்கள்? அவரை அவர்கள் நோக்கும் போது ஒரு புத்தி கூர்மையுள்ள மகத்தான சபை ஸ்தாபகரை காண எதிர்பார்க்கின்றனர். ஜனங்கள் அனைவரும் பின்பற்ற செய்யும் கோட்பாட்டை தயாரித்து அளிக்கக்கூடிய ஒருவரை அவர்கள் அவரை காணும் போது அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். சிலர் ஒரு கட்டுக்கதையை காண நோக்குகின்றனர். சாண்டா கிளாஸ் போன்ற ஒருவரை அவர்கள் வேதாகமத்தை படித்துவிட்டு அது ஒரு கட்டுக்கதை, அது ஏதோ மனிதன் எழுதி வைத்தது என்கின்றனர். அப்படித்தான் அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் வேதாகமத்தை குறித்து கொண்டுள்ள அபிப்பிராயம் தான் தேவனை குறித்தும் கொண்டுள்ள அபிப்பிராயம். பாருங்கள், சிலர் ஒரு குழந்தையை காண நோக்குகின்றனர். சிலர் ஒரு முயலையோ அல்லது சாண்டா கிளாஸையோ காண நோக்குகின்றனர். சிலர் நேற்றைய வரலாற்று புத்தகத்தை நோக்குகின்றனர், இன்றைய புத்தகத்தை அல்ல. ஆனால் கேள்வி என்னவெனில், நீங்கள் நோக்கும் போது எதை காண்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக உரிமை கோரும் உங்களில் அநேகர் நோக்கும் போது திரித்துவத்தின் இரண்டாவது ஆளை காண்கிறீர்கள். அது வேதத்தில் கூறப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒன்று கிடையாது. திரித்துவம் என்னும் சொல் வேதாகமத்தின் மேலுரைகளிலும் கூட கிடையாது. ஆயினும் அதே சமயத்தில் நீங்கள் இயேசுவை நோக்கும் போது அவரை திரித்துவத்தின் மூன்றாவது ஆளாக இல்லை, இரண்டாவது ஆளாக கருதுகின்றீர்கள். அதன் காரணமாகத்தான் நீங்கள் எந்த நிலையும் அடையவில்லை. அவர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? நானே தேவன், என்னைத் தவிர வேறு தேவன் இல்லை என்றார். புரிகிறதா? நீங்கள் எதை நோக்குகின்றீர்களோ அதை பொறுத்தது. நீங்கள் அதிர்ஷ்டம் கொண்டு வரும் சிறு பையனை தாடி வைத்துள்ள ஒரு வயோதிகராக வைத்து அப்படித்தான் நீங்கள் இயேசுவை தேவனிலிருந்து வித்தியாசப்பட்ட ஒருவராக காண்பீர்களானால் நீங்கள் தவறாக காண்கிறீர்கள். நீங்கள் அதை காணவே இல்லை. அண்மையில் நான் இருகன் தொலைநோக்கி மூலம் வயலில் இருந்த ஒரு மானை பார்த்தேன். என் மகன் அதை எனக்கு காண்பித்தான். அவன் அப்பொழுது மிக சிறியவன். அவன், அப்பா தொலைநோக்கி எடுத்து விடுங்கள், மான் அங்கே நின்று கொண்டிருக்கிறது என்றான். நான் என் இயற்கை கண்களினால் காண முடிகின்றது என்றேன். அவன், தொலைநோக்கி எடுத்து விடுங்கள் என்றான். நான் தொலைநோக்கியின் மூலம் பார்த்தபோது ஏறக்குறைய 10 மான்களை கண்டேன். ஏனெனில் என் தொலைநோக்கியின் குவிமைய பார்வை சரிபடுத்தப்படவில்லை. அதை நான் சரிபடுத்தின போது 10 மான்களும் இணைந்து ஒரே மானாக ஆயின. அதுபோன்று உங்கள் சிந்தையை தேவனுடைய வார்த்தையின் பேரில் நீங்கள் சரிபடுத்தினால் மூன்றும் ஒன்றாகிவிடும். புரிகிறதா? ஆனால் உங்கள் வேதசாஸ்திர தொலைநோக்கியின் குவிமைய பார்வை சரிபடுத்தப்படாததனால் அவரை 3 ஆட்களாக செய்துவிட முயல்கின்றீர்கள். அவர் ஒருவரே. புரிகிறதா? ஆனால் அதுவோ நீங்கள் எதை நோக்குகின்றீர்கள் என்பதை பொறுத்தது. நீங்கள் நோக்கும் போது நீங்கள் எதை காண்கின்றீர்கள்? அவரை வார்த்தையின் மூலம் பார்த்தால் மாத்திரமே அவரை காண முடியும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவரை ஒரு பாடப்புத்தகத்தின் மூலம் நீங்கள் காண முடியாது. அவரை ஒரு கோட்பாடுகளின் மூலம் நீங்கள் காண முடியாது. அப்படியானால் அந்த கோட்பாடுகளின் மூலமாக அவரை 2-3 தெய்வங்களாக நீங்கள் காண்பீர்கள். ஆனால் அவரை வார்த்தையின் மூலமாக பாருங்கள். அப்பொழுது அவர் இம்மானுவேல், தேவன் நமது மத்தியில் மாம்சமானார் என்பதை காண்பீர்கள். அவர், நானே தேவன், என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்று கூறியுள்ளார். அவர் தேவனாயிருக்கிறார். ஏசாயா அந்த தீர்க்கதரிசி ஒரு சமயம் நோக்கி பார்த்தார். அவர் இயேசுவை நோக்கி பார்த்தபோது என்னுடைய பொருள் இயேசுவை நோக்கி பார்த்தல் என்பதாகும். பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பாருங்கள். ஏசாயா அவரை காண உலகத்திலிருந்து பார்வையை திருப்பின போது அவன், நான் ஆலோசனை கர்த்தரை, சமாதான பிரபுவை, வல்லமை உள்ள தேவனை, நித்திய பிதாவை காண்கிறேன் என்றான். அதைத்தான் ஏசாயா தன் பார்வையை திருப்பி கண்டான். ஒரு சமயம் தானியேல் நின்று கொண்டு புறஜாதி ராஜ்யங்கள் முடிவடைவதை கண்டான். அவன் நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்ட அந்த சொரூபத்தை கண்டான். அது தலையிலிருந்து இறங்கி வரும்போது எவ்வாறு ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்துக்கு பின்பு தோன்றும் என்பதை கண்டான். முடிவில் என்ன நேரிடும் என்று காண அவன் நோக்கின போது அவன் இயேசுவை கைகளால் பெயர்க்கப்படாத மலையிலிருந்த ஒரு கல்லாக புறஜாதி ராஜ்யங்கள் நொறுங்குவதை கண்டான். நேபுகாத்நேச்சார் தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தையில் உறுதியாய் நின்ற மூன்று எபிரேய பிள்ளைகளை எரிகிற அக்கினி சூளையிலே போட்டார். அவர்கள் அதற்காக மறிக்க நேரிட்டாலும் தாங்கள் கடைபிடித்ததில் உறுதியாய் நின்றனர். வேறு முறையில் தங்கள் முழங்கால்களை முடக்குவதை அவர்கள் சிறிய காரியமாக கருதவில்லை. நேபுகாத்நேச்சார் பார்வையை திருப்பி இயேசுவை கண்டபோது அவர் அக்கினி சூளையில் இருந்த நான்காவது ஆளாக இருந்தார். அது அவருக்கு கீழ்ப்படிந்த தாசர்களிடமிருந்து அக்னியின் உச்சத்தை அகற்றினது. அதைத்தான் நேபுகாத்நேச்சார் கண்டார். ஒரு நாள் அவரை காண எசேக்கியேல் தன் பார்வையை திருப்பினார். அவர் சக்கரத்துக்குள் சக்கரமாக பூமியிலிருந்து எழும்பி ஆகாயத்தின் நடுவில் இருந்தார். அவர் ஒரு சக்கரத்துக்கு மையக்கூடமாக இருந்தார். அங்குதான் எல்லா சக்கர சுழல்வு கம்பிகளான ஆரைக்கால் பழுவும் இணைந்துள்ளன. பெரிய சக்கரம் விசுவாசத்தினால் சொல்றது, ஆனால் அந்த சிறிய சக்கரமோ கர்த்தருடைய வல்லமையினால் சொல்றது. எசேக்கியேல் பார்வையை திருப்பின போது அவரைத்தான் கண்டான். ஒரு நாள் யோவான் ஸ்நானகன் பார்வையை திருப்பின போது ஒரு புறாவை கண்டான். ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்குள் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் என்றது. அதைத்தான் அவன் கண்டான். அப்பொழுது அவன் இயேசுவும் தேவனும் ஒரே நபர் என்பதை கண்டுகொண்டான். ஏனெனில் ஆவியானவர் ஒரு புறாவை போல் இறங்கி வந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்குள் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் என்றார். அதைத்தான் அவன் கண்டான். கவனியுங்கள், அந்த வழியில் தான் அவர் தம்மை அடையாளம் காண்பிக்கிறார். அவரை காண நோவா பார்வையை திருப்பின போது அவருடைய வார்த்தையை புறக்கணித்த உலகத்தின் மீது தேவனுடைய நியாயமான நியாயத்திற்கு வருவதை கண்டான். அவன் பார்வையை திருப்பின போது அதைத்தான் அவன் கண்டதாக நோவா கூறினான். மோசே பார்வையை திருப்பின போது அவன் ஒரு முச்செடி எரிகிறதை கண்டான். மோசே அதன் அருகில் சென்ற போது அக்கினி ஸ்தம்பம் அந்த முச்செடியில் இறங்கி இருந்தது. அவர், உன் பாதரட்சைகளை கழற்றி போடு, நான் இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன் என்னும் சொல்லை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்னும் மூன்று காலங்களுக்கும் உரியது. இருக்கிறேன் நித்தியமானவர், புரிகிறதா? இருக்கிறேன், அவன் இருக்கிறேன் என்பவரை கண்டான். அவரைத்தான் அவன் எரிகிற செடியில் கண்டான். மோசே உண்டாக்கின வெண்கல சர்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு வியாதிஸ்தர்களுக்கு நியாய தீர்ப்புக்கான கிறிஸ்துவின் துன்பங்களை கண்டனர். ஏனென்றால் அந்த சர்பம் பாவ நிவர்த்தியை குறித்து பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். இயேசுவே அந்த பாவ நிவர்த்தியாக இருந்தார். சர்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அதே நோக்கத்துக்காக, புரிகிறதா? ஏன் அவர்கள் பாவம் செய்து வியாதிப்பட்டனர். பாவங்களையும் யாதியையும் போக்குவதற்காக அது செய்யப்பட்டது. நம்முடைய மீறல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். கிறிஸ்துவிலிருந்து நீங்கள் தெய்வீக சுகமளித்தலை எடுத்துவிட்டால் பாவ நிவர்த்தியை நீங்கள் இரண்டாக முறித்து விடுகிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் நோக்கும் போது நீங்கள் அவரில் எதை காண்கிறீர்கள்? அதை நீங்கள் காண்கிறீர்களா? நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்பதை நீங்கள் காண்கிறீர்களா? உங்கள் பார்வையை திருப்பும் போது உங்களால் அதை காண முடிகிறதா? அல்லது பாவ நிவர்த்தியின் ஒரு பக்கத்தை மாத்திரமே உங்களால் காண முடிகிறதா? நீங்கள் நோக்கி பார்க்கும் போது உங்களால் இரண்டு பக்கங்களையும் காண முடிகிறதா? நீங்கள் இதை கோட்பாட்டின் மூலம் நோக்கினால் அவர்கள் தெய்வீக சுகமளித்திரு நாட்கள் முடிந்துவிட்டன என்று கூறுவார்கள். ஆனால் நீங்கள் அதை வார்த்தையின் மூலம் நோக்கினால் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். புரிகிறதா? கொந்தளிக்கும் கடலில் சீஷர்கள் இருந்தபோது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே உதவி வருவதை அவர்கள் கண்டார்கள். மரணம் நேர்ந்த போது மார்த்தாள் அவரை நோக்கி பார்த்தாள். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருந்தார் என்பதை கண்டாள். ஆமேன். மரண நேரத்தில் அவரை நோக்கின போது மார்த்தாள் கண்டாள். அவர் அவருடைய ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தார். அவள் அவருக்கு ஆள் அனுப்பின போது கூட அவர் அவருடைய சகோதரனிடம் வரவில்லை. ஆனால் முடிவில் அவர் வந்தபோது அவரை ஓக்குவதற்கென அவர் கால்களில் விழுந்தாள். அவர் உயிர் தெரிதலும் ஜீவனுமாய் இவ்விரண்டுமாய் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டாள். ஆமென். எவ்வாறு அதே காரியத்தை செய்தான் ஒரு ரகசிய விசுவாசி, உண்மையாக விசுவாசித்த ஒரு பிரஸ்பிடேரியன் மெத்தோடிஸ்ட். ஆனால் அவனுடைய ஸ்தாபனம் அவனை அனுமதிக்காததனால் அவன் வர முடியவில்லை. அப்படி செய்தால் அவன் சபையிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். ஆனால் அவனுடைய ஒரே சிறு குமாரத்தி மரண திருவாயில் இருந்தபடியால் அவன் கண்டிப்பாக போக வேண்டியதாயிற்று. ஆனால் அவர் அவரை கண்டுகொண்ட போது அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருந்தார் என்பதை அவன் கண்டுகொண்டான். அவன் அவரிடத்தில் இருந்த போது செய்தி கொண்டு வரும் ஒருவன் ஓடி வந்து, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தை மறித்து போனாள் என்றான். அவனுடைய இருதயம் நின்று விடும் போல் இருந்தது. ஆனால் அவரோ, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். எவ்வீறு இயேசுவை நோக்கின போது அவர் மறித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை கண்டுகொண்டான். பசியுள்ளோர் அவரை நோக்கி பார்த்து ஜீவனை அளிக்கும் ஆகாரத்தை பெற்றுக் கொண்டனர். அது மாம்ச பிரகாரமான சரத்துக்கான உணவு. ஆனால் ஆவிக்குரிய விதமாய் பசியுள்ளோர் அவரை நோக்கி பார்த்து அவர் ஜீவ அப்பம் என்பதை கண்டுகொள்ள முடியும். சிலுவையில் மறித்துக் கொண்டிருந்த கள்ளன் அவனால் என்ன காண முடியும் என்று அறிய இயேசுவை நோக்கி பார்த்த போது அவனுடைய மன்னிப்பை அவர்கள் பெற்றுக் கொண்டான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இயேசுவே அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்றார். அவனுடைய மரண வேளையின் போது அதைத்தான் அவன் கண்டான். வியாதியஸ்தர் அவரை நோக்கி பார்த்து சுகமளிப்பவரை கண்டனர். குருடர் அவரை நோக்கி பார்த்து பார்வையடைந்தனர். நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. பேதுருவும் நாத்தான்வேலும் நோக்கி, அவர்களுடைய தீர்க்கதரிசியாகிய மோசே வாக்களித்திருந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி எழும பண்ணுவார், அவரிடத்தில் ஜனங்கள் சேர்ந்து கொள்வார்கள், அந்த தீர்க்கதரிசியின் சொற்களாதவனவனோ அவரை விசுவாசியாதவன் அவன் ஜனங்களின் மத்தியில் இல்லாதபடி நிர்மூலமாக்கப்படுவான் என்னும் வார்த்தை வெளிப்படுவதை கண்டனர். பேதுரு இயேசுவின் சமூகத்தில் சென்றபோது அவர், உன் பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். அவன் இயேசுவை முதன்முறையாக பார்த்த பொழுது அவர் என்னவா இருப்பார் என்று தேவனுடைய வார்த்தை உரைத்ததன் நிறைவேறுதலாக இருந்தார் என்பதை உடனடியாக கண்டுகொண்டார். ஆமென். நீங்களும் அவரை முதன்முறையாக பார்த்த பொழுது அதையே கண்டுகொண்டீர்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவரை நீங்கள் பார்த்த பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தினதா என்று வியப்புறுகிறேன். நாத்தான்வேல் இயேசுவின் சமூகத்தில் வந்தவுடனே சிறிது சந்தேகம் கொண்டிருந்தான். பிலிப்பு அவனிடம் சென்று, நாங்கள் யாரை கண்டோம் என்று வந்து பார் என்றான் என்று நாம் காண்கிறோம். நாத்தான்வேல் வந்து, அவர் எங்கே என்றார். அவன், அதோ வியாதிஸ்தர்களுக்கு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாரே, அநேகமாக அவராகத்தான் இருக்க வேண்டும் என்றான். அவரை காண்பதற்காக அவன் கூட்டத்தை தள்ளிக்கொண்டு முன்னால் சென்றான். இயேசு அவரை கண்டபோது, இதோ கவலற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். அவன், ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அவர், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அப்பொழுது நாத்தான்வேல் எதை கண்டுகொண்டான்? இஸ்ரவேலின் ராஜா அங்கிருக்கிறார் என்பதை அவன் கண்டுகொண்டான். அவன், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அவன் நோக்கிற போது அதைத்தான் அவன் கண்டான். வேத வாக்கியத்தின் வியாக்கியானம் அவனுக்கு முன்னால் வெளிப்படையானதை அவன் கண்டான். அவன் அதை கண்டான். என்னை போல் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியாகிய மோசே உரைத்த அதே வேத வாக்கியம். கிணச்சண்டை இருந்த ஸ்திரீ ஒரு சமயம் நோக்கினாள். அவள் என்ன கண்டாள்? அவள் அதை பட்டணத்தில் அறிவித்தாள். அவள், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்ன மனிதனை வந்து பாருங்கள், அவர் மேசியாவல்லவா என்றாள். அவள் முதன்முறையாக இயேசு கிறிஸ்துவை நோக்கின போது மேசியாவை கண்டாள். இன்றைக்கு ஜனங்கள் அதையே கண்டு அதை மனோசக்தியினால் அறிவித்தல் என்று அழைக்கக்கூடும். அவர்களது ஆவிகளுடன் தொடர்பு கொண்டு செய்யப்படுதல் என்று அழைப்பார்கள். அவர்கள் அதை எந்த விதமான பிசாசின் பெயரை கொண்டு அழைப்பார்கள். ஏனெனில் அவர்கள் எதை நோக்குகின்றனர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆமென். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு கோட்பாட்டை எதிர்நோக்கி இருக்கின்றனர். சபையை ஒழுங்குபடுத்த அவர்கள் ஒரு மேதையை எதிர்நோக்கி இருக்கின்றனர். அவர்கள் அதிக அங்கத்தினரை எதிர்நோக்கி இருக்கின்றனர். ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவருடைய வார்த்தையில் காண தவறுகின்றனர். அது உண்மை. நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்தது. இன்றைக்காக அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நீங்கள் எதிர்நோக்கினால் நீங்கள் அதை காண்பீர்கள். ஆனால் நீங்கள் புத்தி கூர்மை கொண்ட யாரையாவது எதிர்நோக்கினால், அல்லது அவர்கள் எப்பொழுதுமே அப்படிப்பட்ட ஒருவரை எதிர்நோக்கி வந்துள்ளனர், பெரிய ஸ்தாபகரை, பெரிய சரித்திரக்காரரை, அப்படிப்பட்ட ஒருவரை எதிர்நோக்கினால் அதை நீங்கள் காண தவறுவீர்கள். ஆனால் அவரை நீங்கள் வார்த்தையின் மூலம் நோக்கினால் அவர் யார் என்பதை வார்த்தை பிரகடனம் செய்கிறது. அவர் தமது காலத்தில் உள்ள ஜனங்களிடம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி சவால் விடுத்தார். அவர்களால் அவரை காண முடியவில்லை. அவர், நீங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறீர்கள். மோசே உங்களுடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் உரிமை கோருகிறீர்கள். நீங்கள் மோசேயை அறிந்திருந்தால் நீங்கள் என்னையும் அறிந்திருப்பீர்கள். மோசே என்னை குறித்து எழுதினான் என்றார். அவர்கள் அதை காணாதபடி மிகவும் குருடாயிருந்தனர். அவர்கள் அதை நேரடியாக நோக்கி பார்த்த போதும் அதை காணக்கூடாதபடிக்கு அவர்கள் குருடாயிருந்தனர். சில நிமிடங்களுக்கு இன்று காலையில் அந்த கண்கூசும் ஒளியை இணைத்து காண்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அவர்கள் நோக்கிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் எதை எதிர்நோக்குகின்றனர் என்பதை அறியாமல் இருக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் கண்டுபிடிக்க முயற்சிப்பதை குறித்து தவறான கருத்தை கொண்டுள்ளனர். நீங்கள் எதை எதிர்நோக்குகின்றீர்கள் என்று அறியாமல் இருந்தால் நீங்கள் எதை கண்டறிய விரும்பினீர்கள் என்பதை எப்படி கண்டுகொள்வீர்கள்? ஒரு பூசணிக்காயை நீங்கள் பார்த்திராமல், அதை குறித்து கேள்வியும் படாமல், அதை எப்படி நீங்கள் தேடிச் செல்ல முடியும்? தர்பூசணி பழம் என்று ஒன்று உள்ளது என்று அறியாமல், அது எப்படி இருக்கும் என்று அறியாமல், நீங்கள் எப்படி ஒன்றை கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் ஒரு தொட்டியை பார்த்துவிட்டு அதுதான் தர்பூசணி பழம் என்று நினைத்துக் கொள்ளலாமே. வேற ஏதாவது ஒன்றை பார்த்துவிட்டு, ஒரு மரக்கட்டையை பார்த்துவிட்டு அது தர்பூசணி பழம் என்று நினைக்க வகை உண்டு. நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எதைக்கான தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி, நீங்கள் இயேசுவை காண தேடிக்கொண்டிருந்தால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வீர்கள். ஏனெனில் அவரே வார்த்தையாயிருக்கிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர்கள் என்று உரிமை கோருகிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். தேவன் பிதாக்களிடம் தீர்க்கதரிசிகளை அனுப்பின போது அவர்கள் தீர்க்கதரிசிகளை கொன்று கல்லறையில் அடக்கம் செய்தனர். அவர்கள் வந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரையும் கொன்றார்கள். இயேசு, அவர்களில் யாரை உங்கள் பிதாக்கள் கல்லறியாமல் இருந்தார்கள்? உங்கள் பிதாக்கள் செய்த கிரியைகளையே நீங்களும் செய்வீர்கள் என்றார். ஆமென். நீதிபாங்கள், பரிசுத்தவான்கள், நீங்கள் எந்த குற்றத்தையும் சுட்டிக்காட்ட முடியாத மனிதர். ஆயினும் இயேசு அவர்களை சர்பங்கள் என்றும் பிசாசுகள் என்றும் அடைத்தார். புரிகிறதா? நீங்கள் எதை எதிர்நோக்குகின்றீர்கள்? நீங்கள் பக்தியுள்ள யாரையாகிலும் எதிர்நோக்குகின்றீர்களா? பரிசுத்தாவி உங்களில் கிரியை செய்வதால் அது நீண்ட பக்தியுள்ள ஒருவராக இருப்பதாக சில ஜனங்கள் நினைக்கின்றனர். அது பரிசுத்தாவி அல்ல. தேவன் அப்படிப்பட்ட தேவ தூதர்களுடன், தேவ தூதர்கள் என்று கருதுபவர்களோடு ஈடுபடுவதில்லை. தேவன் மனிதர்களின் மூலமாகவே தொடர்பு கொள்கிறார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தான் என்று வேதம் கூறுகின்றது. ஆனால் நீங்கள் இயேசுவை காணும் வரைக்கும் அவருடன் கூட இருக்க முடியாது. அலங்கார வாசலண்டையிலே பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை சுகப்படுத்தின விஷயத்தை அவர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்கள், ஏனெனில் அவருடைய ஜீவன் அவர்கள் மூலமாய் பிரதிபலித்தது. இப்பொழுது நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்தது. அந்த ஸ்திரீ வேதத்தை படித்திருந்தாள். மேசியா வரப்போகிறார் என்றும் அவர் என்ன செய்வார் என்றும் அவள் அறிந்திருந்தாள். இயேசு அவளிடம் தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். அதற்கு அவள், அது வழக்கமல்லவே என்றாள். அவர் ஒரு சாதாரண மனிதனாக காணப்பட்டார். அவர் அங்கு பெரிய தலைப்பாகையுடனும் ஆபரணங்களை அணிந்து கொண்டும் பரிசுத்த மனிதனைப் போல உட்கார்ந்திருப்பாரானால் ஏன் அந்த ஸ்திரீ, பாருங்கள், அதோ ஒரு ஆசாரியர் என்று சொல்லிவிட்டு போயிருப்பாள், அல்லது அதோ ஒரு ரபி என்று சொல்லிவிட்டு போயிருப்பாள், குருவானவரோ யாரோ ஒருவர். இன்று நான் உண்ண சென்ற இடத்தில் ஒரு மனிதன் உண்ண வருவதை கண்டேன். அந்த நபர் உள்ளே நுழைந்த போது அவர் போதிய சிலுவைகளை அணிந்து கொண்டிருந்தார். அவர்கள் அப்படி அணிந்து கொண்டிருப்பது சில நேரங்களில் நல்லதாக தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க குருவானவரின் உடைகளை நிறைய அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. சில சமயங்களில் அவர்கள் மது அருந்தியும் புகைப்பிடித்தும் இப்படிப்பட்ட செயல்களில் அதிகமாக ஈடுபடுவதால் அவர்கள் குருவானவர் என்று அறிந்து கொள்ள ஒரு குருவானவரின் உடைகளை அணிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. அது உண்மை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனிதன் உடுக்க வேண்டிய குருவானவரின் உடை பரிசுத்தாவியின் அபிஷேகமே. அதுவே நீங்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்பதை அடையாளம் காண்பிக்கும். அது உண்மை. நீங்கள் எதைக்கான எதிர்நோக்கி இருக்கின்றீர்களோ அதை பொறுத்தது என்று நாம் காண்கிறோம். நீங்கள் நன்றாக உடைவிடுத்தி ஒரு விதமான தலைப்பாகை அணிந்து ஒழுங்காக காணப்படும் ஒருவரைக்கான எதிர்நோக்கி இருந்தால் நீங்கள் அவரை ஒருபோதும் காணவே மாட்டீர்கள். ஏனெனில் அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்தார். தேவன் மனிதனுடன் தொடர்பு கொள்கிறார். இயேசு ஒரு மனிதனாக இருந்தார். தேவன் அந்த மனிதனுக்குள் இருந்தார். அவர் தேவனாக இருந்தார்.
We find out that this woman, when she saw
இப்பொழுது
this
அவள் செய்த தவறை அல்லது அவள் இருதயத்தில் மறைந்திருந்ததை அவளிடம் எடுத்துக்கொண்டு அந்த விளக்கமற்ற அடையாளத்தை அந்த ஸ்திரீ கண்டபோது அவர் மேசியா என்று அப்பொழுதே கண்டுகொண்டாள். எனவே அவள் இயேசுவை நோக்கின போது அவள் மேசியாவை கண்டாள். மேசியா, மேசியாவின் கிரியைகள் எவை? இருதயத்துள்ள ரகசியங்களை அறிவது. நீங்கள் அதை சரியாக பற்றிக் கொண்டீர்களா? உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா என்று நான் வியப்புறுகிறேன். இன்றிரவு அவரை காண நீங்கள் எதிர்நோக்குவீர்களானால் நீங்கள் எதை எதிர்நோக்குவீர்கள்? அவர் மாறாதவராக இருப்பார். மேசியா என்பவர் வார்த்தை. வார்த்தை வேதம் எபிரேயர் 4:4 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறியுள்ளது. மேசியா அந்த வார்த்தை வெளிப்படுபவராக இருக்க வேண்டும் என்றும் அவளுடைய தவறுகளை அவரால் எடுத்துரைக்க முடியும் என்றும் அவள் அறிந்திருந்ததினால் அவர் மேசியா என்பதை கண்டுகொண்டாள். அவர் எப்படி உடுத்தியுள்ளார் என்றோ, அவர் எவ்வளவு படித்திருக்கிறார் என்றோ அல்ல, ஆனால் அவர் காண்பித்த அடையாளத்தின் மூலமாக அவர் மேசியா என்று அறிந்தார். எனவே அவள் இயேசுவை கண்டபோது மேசியாவை கண்டார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்துக்கு தேவன் ஒரு மனிதருக்குள் இருந்தார். ஆனால் உங்களுக்கு இது தெரியுமா, நான் பேசிக் கொண்டிருந்த அந்த காலங்கள் அதை காண இயலவில்லை. அவர்களில் அநேகர் அதை காணவில்லை. இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. அநேகர் மோசேயை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அநேகர் எலியாவை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் மரிக்கும் வரைக்கும் அவர்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் மறித்த பிறகே அவர்களை அடையாளம் கண்டுகொண்டனர். நோவாவின் காலத்தில் அவிசுவாசி கண்டதோ? அவிசுவாசம் எதை மாத்திரம் நோக்கினது? விசுவாசி எதை கண்டான் என்று உங்களிடம் கூறினேன். இப்பொழுது அவிசுவாசிகள் எதை கண்டனர் என்று நாம் பார்ப்போமாக. நோவாவின் காலத்தில் இருந்து அவிசுவாசிகள் நோக்கின போது எதை கண்டனர்? பேழை என்று அழைக்கப்படும் ஒன்றை வைத்துக் கொண்டு பெருந்தவறு செய்யும் ஒரு மூடபக்தி வைராக்கியம் உள்ளவரை கண்டனர். அதை மாத்திரமே அவர்கள் கண்டனர். விஞ்ஞான ஆய்வுகளையும் நிறுவனங்களையும் எதிர்த்து மேலே தண்ணீர் உள்ளது என்று கூறும் நீண்ட தாடியுடைய புத்தி மாறாட்டம் ஏற்பட்ட ஒரு பைத்தியக்கார கிழவனை, அந்த ஏழை கிழவனுக்காக அவர்கள் பரிதாபம் கொண்டனர். அவனை அவர்கள் கடந்து சென்ற போது விரைவில் அவன் பைத்தியக்காரன் என்று அறிவிக்கப்படுவான், அவனுக்கு புத்தி மாறாட்டம் ஏற்பட்டுள்ளது என்றனர். ஆனால் அவனிடமோ கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அதன் அடிப்படையில் அவன் பேழையை கட்டிக்கொண்டு சென்றான். வெள்ளம் வரப்போகிறது என்று தேவன் அத்தாட்சிகளை காண்பித்து வந்தார். பேழை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. நோவா கூறினதை விசுவாசியாதவர்கள் அந்தகாரத்துக்குள் அலைந்து திரிந்து தண்ணீரிலும் மரணத்திலும் பாதாள கல்லறையிலும் முடிவடைந்தனர். பார்வோன் அவன் ஒருமுறை நோக்கினான். அவன் எதை கண்டான்? பார்வோன் கண்டது என்ன? அவன் ஒரு மூடபக்தி வைராக்கியம் கொண்டவனை, தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுபவனை, மீட்பிற்காக அநேக உபாயங்களை கொண்டுள்ளதாக உரிமை கோரும் ஒருவனை கண்டான். அவன் கண்டுகொண்டது அவ்வளவுதான். மண் பிசைபவன், ஜனங்களின் மத்தியில் நின்று கொண்டு அற்புதங்களை செய்யத்தான் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று கூறிக்கொண்ட ஒரு அடிமை. ஏன் அவனுக்கு புத்தி மாறாட்டம் ஏற்பட்டு விட்டதாக அவர்கள் கருதினர். போகட்டும், அவன் விதைத்துக் கொண்டிருக்கட்டும், சிறிது கடித்து அவன் பைத்தியக்காரன் என்று அறிவிக்கப்படுவான் என்றனர். ஆனால் அவனிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது இருந்தது. விசுவாசிகள் ஆரோன் யோசுவா போன்ற அநேக மோசேயில் தேவனை கண்டனர். மோசே தேவனுடைய கிரியைகளை செய்தார். அதன் காரணமாகத்தான் தேவன் மோசேக்குள் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். அவர்கள் நோக்கி பார்த்து மோசேயில் தேவனை கண்டனர். ஐஸ்வர்யவான் அவரை நோக்கி அவர் யார் என்பதை சரியாக கண்டான், பார்த்தீர்களா? ஆனால் அவன் அவரை பின்பற்ற மறுத்தான். ஏனென்றால் அவன் உலக காரியங்களின் மேல் மிகவும் அதிகமாக விருப்பம் கொண்டிருந்ததால் அவனால் இயேசுவை பின்பற்ற முடியாமல் போயிற்று. அந்த மாதிரியான எத்தனையோ ஐஸ்வர்யம் உள்ளவர் இந்த ஒளிநாடாவை கேட்பார்களே, நீங்கள் எப்பொழுதும் பணத்தினால் மாத்திரம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் இச்சைகளிலும் இந்த வாழ்க்கையின் இன்பங்களிலும் கூட ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கலாம். எத்தனை மனிதர்கள், எத்தனை வாலிப பெண்கள், எத்தனை வாலிபர்கள் தாங்கள் இணக்கவர்ச்சி ராணிகள் அல்லது ஒரு தம்பூரா போன்ற ஐந்து நரம்பு கருவியையோ அல்லது ஒரு ஆறு நரம்புள்ள இசைக்கருவியை கையில் வைத்துக் கொண்டு சுழன்று உருண்டாடும் ராக் அண்ட் ரோல் இசையினால் மக்களை மகிழ்விக்கும் ரிக்கிகள் என்று தாங்கள் பெற்றுள்ள கீர்த்தியை விட்டுவிட மனதில்லாதிருக்கின்றனர்? அத்தகைய கீர்த்தியின் ஐஸ்வர்யத்தை கொண்டுள்ள எத்தனை பேர் இந்த கூட்டங்களில் அமர்ந்து தேவனுடைய கரம் அசைவாடி அவருடைய வார்த்தையை பிரகடனம் செய்வதை கண்ட பிறகும் அதை விட்டுவிட மறுக்கின்றனரோ? எத்தனையோ பேர் அப்படி செய்வார்களே. அந்த ஐஸ்வர்யவான் தன் ஸ்தாபனத்தை தெரிந்து கொண்டான். அவனால் அதன் மூலமே வாழ முடிந்தது. அவனுடைய ஸ்தாபனத்திற்கு இயேசு மூடபக்தி வைராக்கியம் உள்ள ஒருவராக காணப்பட்டார். எனவே அவன் இயேசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அவன் ஸ்தாபனம் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஏன் அவனுடைய குருவானவரிடம் சென்று நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை? அவனுடைய குருவானவருக்கு அதை குறித்து ஒன்றும் தெரியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவன் இயேசுவிடம் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவைகளை மறுபடியும் அவன் கை கொள்ளும்படி அவனிடத்தில் கூறினார். அவன் நான் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அவர் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அப்பொழுது அவன் அதை கைக்கொண்ட போதிலும் நித்திய ஜீவனை பெற்றிருக்கவில்லை என்பதை அறிந்திருந்தான். நீங்கள் எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளலாம், ஆயினும் நீங்கள் நித்திய ஜீவனை பெறாமல் இருக்கிறீர்கள். எனவே இயேசு, நீ சரியானதை செய்ய விரும்பினால் உனக்கு உண்டானதையெல்லாம் பெற்று தரித்திருக்க கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிகிறதா? அவன் அவரை நோக்கி அவர் யார் என்பதை கண்டான், ஆயினும் அதை ஏற்க மறுத்தான் என்று காண்கிறான். அவனுடைய அடுத்த பார்வை பாதாளத்திலிருந்து அவன் மேலே நோக்கி லாசருவை ஆபிரகாமின் மடியில் கண்டான். ஒரு சமயம் இயேசுவை அவர்கள் கொண்டு வந்த போது பிலாத்து அவரை நோக்கினான். அதற்கு முன்பு அவன் அவரை பார்த்ததே இல்லை. அவருடைய கைகள் கட்டப்பட்டிருந்தன. அவருடைய முதுகிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவருடைய தலையில் முக்கியிடம் இருந்தது. பிலாத்து நோக்கி பார்த்தபோது அவரை குறித்து உறுதி ஏற்பட்டது. ஏனெனில் ஒரு குதிரை தெருவின் வழியாக அதிவேகமாக பாய்ந்து வந்தது. சவாரி செய்தவன் கீழே குதித்து ஓடி வந்து, இதோ உங்கள் மனைவி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள்
என்றான்.
பிலாத்ததை படித்தான். அவள், என் அன்புள்ள கணவர் பிலாத்துவே, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று எழுதியிருந்தார். அவன் நடுங்கினான், அவனுடைய முழங்கால்கள் மோதிக்கொண்டன. அவன், நீர் தேவனுடைய குமாரனையானார், நீர் ராஜாவானார், நீர் வாயை திறந்து ஏன் சொல்லக்கூடாது, நீர் இஸ்ரவேலின் ராஜாவா என்று கேட்டான். அவர், நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான் என்றார். அவன், உண்மையை சொல் என்றான். அவர், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். பிலாத்து ஆச்சரியப்பட்டான். எல்லோருமே கெஞ்சி அழுது அவனுடைய காலில் விழுந்தன. அவன், உன்னை சிறுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, அல்லது உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றான். அதற்கு இயேசு, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது என்றார். ஐயா, அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவர் என்று அவன் உறுதி கொண்டான். முற்றிலும் உறுதி கொண்டான். நிச்சயமாக அவன் உறுதி கொண்டான். ஆனால் என்ன, அவனுடைய அரசியலும் கீர்த்தியும் மிக பெரிதாக இருந்தது. பாருங்கள், எனவே அவன் அவரை புறக்கணித்தான். அவனுடைய கீர்த்தி மிக அதிகமாக இருந்தது. அரசியல் அவன் வாழ்க்கையில் பெற்றிருந்த ஸ்தாபனம் இந்த மூடபக்தி வைராக்கியம் உள்ளவரை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிக பெரிதாக இருந்தது. இதை எத்தனை பிலாத்துக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று வியப்புறுகிறேன். ஸ்தாபனத்தில் நீங்கள் கொண்டுள்ள ஸ்தானம் உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இன்றுள்ள அந்நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் உயர்வாக இருக்கலாம். சிலுவை கண்ட இருந்த ரோம போர் சேவகன் இயேசுவை நோக்கி பார்த்தான். பூமியானது நடுக்கம் கொண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்த பிறகு மலையில் பாறைகளே இல்லாத அளவிற்கு விழும்படிக்கு அது அதிர்ந்தது. சூரியன் நடுப்பகலில் மறைந்து இருள் சூழ்ந்தது. நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்க தோன்றவில்லை. பூமியானது வெடித்து கற்பாறைகள் உருண்டன. பூமி எதிர்ச்சி உண்டாகி கோணலான மின்னல் வானத்தில் பிரகாசமாக தோன்றி தேவாலயத்தின் திரைச்சிலையை மேலிருந்து கீழ்வரைக்கும் இரண்டாக கிடித்தது. ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி கூக்குரலிட்டனர். என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவரை சிலுவையில் ஆணியடிக்க உதவிய அந்த ரோம போர் சேவகன் பட்டயத்தை அவருடைய இதயத்துக்குள் பாய்ச்சினான். அதன் பிறகு அவன் நோக்கினான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அவன் நோக்கி பார்த்து விசுவாசித்தான். ஆனால் அவன் விசுவாசிப்பதற்கு அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அவன் செய்தது அவனுடைய முடிவை உத்தரித்து விட்டது. அவன் இரட்சகரின் இருதயத்துக்குள் ஈட்டியை பாய்ச்சினான். அது மிகவும் தாமதமாகிவிட்டது. எத்தனை ரோமன்கள் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்துள்ளனர், அதே காரியத்தை இனியும் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் என்றாவது ஒரு நாள் நோக்கலாம், ஆனால் அப்பொழுது தாமதமாயிருக்கக்கூடும். இன்றுள்ள அநேகர் அதே நாளில் வந்து அதே நிலையில் இருப்பார்கள். அவர்கள் அறிந்துள்ளனர். நேற்று இங்குள்ள சகோதரன் வுட் இது செய்தியில் இருப்பதால் இதை கூறுகிறேன். ஸ்லைடர் கம்பெனிக்கு சென்றார். அங்கு ஒரு ரோமன் கத்தோலிக்கர் இருந்தார். சகோதரன் வுட் இங்குள்ள கூடாரம் கட்டுவதற்காக காரை பொருட்களை வாங்க அங்கு சென்றிருந்தார். அது எதற்காக வேண்டும் என்று இவர் அவரிடம் கூறினார். அப்பொழுது அந்த ரோமன் கத்தோலிக்கர், அது சகோதரன் பிரணாமுக்கா என்று கேட்டார். இவரோ ஆம் என்றாராம். அப்பொழுது அவர், நான் ஒன்றை கூற விரும்புகிறேன், அவர் ஜெபித்தால் தேவன் பதிலளிக்கிறார் என்றாராம். பார்த்தீர்களா? அப்பொழுது வியப்புற்றேன். அதை தெரிந்தும் அது உண்மையான சுவிசேஷம் என்று உறுதிப்படுவதை கண்டும் கூட நான் மாத்திரமல்ல, இயேசுவின் பிரதிநிதியாக உள்ள எந்த மனிதனும். நாம் வார்த்தையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், மனிதனை குறித்தல்ல. நான் எதற்காக இதை கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன்? ரோம போர் சேவகனை போன்றும் பிலாத்துவை போன்றும் மற்றவர்களை போன்றும் அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தையை தெளிவாக காண்கின்றனர். ஆனால் அதை குறித்து ஏதாகிலும் செய்ய மிகவும் தாமதமாகும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க போகின்றீர்களா? அந்த ரோம போர் சேவகன் ஈட்டியை மறுபக்கம் திருப்பி தன்னை குத்திக் கொள்ள உபயோகித்திருக்க வேண்டும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல் கதவுகள் அடைக்கப்படும். அப்பொழுது மிகவும் காலதாமதமாயிருக்கும். ஒரு நாள் காலையில் நீங்கள் உறக்கத்தின்றி எழுந்து இந்த குழப்பத்தை விட்டு வெளிவர எண்ணுகிறேன் என்று கூறலாம். நீண்ட காலம் காத்திருக்காதீர்கள். இப்பொழுதே நோக்கி பார்த்து வாழ்தல் நலம். லூத்தர் கத்தோலிக்க ஸ்தாபனத்திலிருந்து பார்வையை திருப்பினார். அவர் எதை கண்டார்? ஒரு அக்னி ஸ்தம்பத்தை. அவர் சுயாதீனம் உள்ள ஒரு சபையை கண்டார். வெஸ்லி ஆங்கிலிக்கர் ஸ்தாபனத்திலிருந்து பார்வையை திருப்பினார். அவரும் அதையே கண்டார். பெந்தேகோஸ்தையினர் எல்லா ஸ்தாபனத்திலிருந்தும் பார்வையை திருப்பினர். அது என்னவானது? ஒரு மகத்தான வல்லமையான மக்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தனர்? லூத்தர், வெஸ்லி போன்ற ஸ்தாபகர்கள் பார்வையை திருப்பி அவர்கள் செய்ததை கண்டு முன்னேறி சென்றனர். ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்த பிள்ளைகளோ, அவர்கள் வெளிவந்த ஸ்தாபனங்களை பின்னோக்கி அவர்கள் எந்த குழப்பத்தின்றி வெளிவந்தனரோ அதே குழப்பத்திற்கு அவர்களை மீண்டும் கொண்டு சென்றனர். நீங்கள் அதை நோக்குகின்றீர்கள்? ஸ்தாபகர்கள் சரியாகத்தான் நோக்கினர். ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், அவர்களுடைய ஸ்தாபகர்கள் வெளிவந்ததை பின்னோக்கி தேவனால் அபிஷேகம் பெற்ற அந்த ஸ்தாபகர்கள் எதற்கு விரோதமாக இருந்தனரோ அதையே செய்ய முற்பட்டனர். நான் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் இதைத் தொடர்ந்து ஒரு ஜப வரிசை வரப்போகிறது. உங்களில் அநேகர் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். ஒரு நாள் நான் நோக்கி பார்த்தேன், அப்பொழுது நான் வார்த்தை மாம்சமாவதை கண்டேன், நான் அல்பாவும் உமேகாவும் ஆனவரை கண்டேன், நான் மூன்று நான்கு அல்லது ஐந்து பேர்களை காணவில்லை, நான் ஒருவரை மாத்திரமே கண்டேன், என் இரட்சகரை நான் கண்டேன், நான் அவரை வார்த்தையாக கண்டேன், நான் அவரை ஒளியாக கண்டேன், நான் அவரை வல்லமையுள்ள தேவனாக கண்டேன், நான் தேவனை அவரில் கண்டேன், நான் அக்கனிஸ்தப்பட்டு கண்டேன், அவர் யார் என்று வேதம் கூறினதோ அதை அப்படியே அவரில் கண்டேன், அவர் அல்பாவும் உமேகாவுமானவர் என்றும், அவர் அக்கனிஸ்தம்பம் என்றும், அவர் நேற்று மிந்தும் என்றும் மாறாதவர் என்றும் கண்டேன். அந்த அக்கனிஸ்தம்பம் யோவானிடம் என்றென்றும் தவறாத அவருடைய பிரசனம் என்று கூறினதை கண்டேன். அங்கு யோவானிடம் என்றென்றும் தவறாத அவருடைய பிரசனம் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று அவர் கூறினது போன்றே. சகோதரனே, இன்றிரவு என் அபிப்பிராயம் என்னவெனில், அந்த பாடலை பாடுங்கள். என் சகோதரனே, நோக்கி பார்த்து பிழைத்துக்கொள், இயேசுவை நோக்கி பார்த்து பிழைத்துக்கொள். ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அது நீங்கள் நோக்கி பார்த்து பிழையுங்கள் என்பதாய் மாத்திரமே உள்ளது. நோக்கி பாருங்கள், நீங்கள் என்ன காண்கிறீர்கள்? நீங்கள் மீட்பை காண்கிறீர்களா? அவர் என்னவாய் இருக்கிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களா? நீங்கள் வார்த்தையை நோக்கி அவர் என்னவாய் இருந்தார் என்று காணுங்கள். பிறகு அதே வார்த்தையை நீங்கள் நோக்கி அவர் அங்கிருந்தவாறே இன்றும் இருக்கிறார் என்பதை காணுங்கள். அவர் வனாந்தரத்தில் இருந்த வெண்கல சர்பத்திற்கு மாதிரியாக இருக்கிறார். அதே நோக்கத்திற்காக பாவத்துக்கும் வியாதிக்குமே ஆகும். ஒரு நாள் யூதாஸ் அவரை நோக்கினான். அவன் அவரை நோக்கின போது, அவரை அவன் உண்மையாக நோக்கின பிறகு, அவர்கள் வைத்திருந்த பணப்பையை, அதாவது அதற்கு முன்பு அவன் பணத்தைத்தான் நோக்கி கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் இயேசுவை நோக்கி பார்த்த போது என்ன கண்டான் தெரியுமா? அவன் குற்றவாளி என்பதை கண்டான். அவன் இனி வாழ தகுதியில்லை என்பதை கண்டு நான்கு கொண்டு செத்தான். ஒரு நாள் காலையில், காலத்தின் வரலாற்றிலேயே மிகவும் மகத்தான காலையில், முடிக்கு முன்பு நான் இதை கூறுகிறேன். ஏதோ ஒன்று எருசலேமில் நடந்து கொண்டிருந்தது. சடுதியாக ஒரு கூட்ட போர் சேவகர்கள் சிறைச்சாலைக்கு வந்தனர். சங்கிலிகளின் சத்தத்தையும் வீதியிலே ஈட்டிகளை எடுத்துக் கொண்டு வரும் சத்தத்தையும் என்னால் கேட்க முடிகிறது. அங்கு யார் உள்ளது? பரபாஸ். அவன் மறிக்க ஆயத்தமாயிருக்கிறான். அவன் ஒரு கள்ளன், அவன் பொல்லாதவன், அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஒரு கொலையாளி. அவன் மறிக்கப் போகிறான். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவனோ, பாருங்கள், இதெல்லாம் எனக்காகத்தான், நாளை காலை நான் தூக்கிலிடப்படுவேன் என்றான். உங்களுக்கு தெரியுமா? முதலாவது காரியம், காவல்காரன் சிறைச்சாலையின் கதவை திறந்து, பரபாசே வெளியே வா என்றான். அவன் வெளியே வந்து, இதுவே என் முடிவு என்று நான் நினைக்கிறேன் என்று மனதில் எண்ணினான். காவல்காரன், பரபாசே நீ முற்றிலும் விடுதலையாகி விட்டாய் என்றான். என்ன? நானா? நான் முற்றிலும் விடுதலையானேனா? நீ விடுதலையாகி விட்டாய் என்று நான் கூறுகிறேன். அதற்கு அவனோ, நான் எப்படி விடுதலையாக முடியும் என்று கேட்டான். அவன், பரபாசே இங்கு வா, அங்கு மேல் நோக்கி பார், அங்கு மறித்துக் கொண்டிருக்கும் மனிதனை காண்கிறாயா? அவர் உன்னிடத்தை எடுத்துக் கொண்டார் என்று கூறினான். இன்றிரவு நாம் அனைவரும் நோக்கி பார்த்து பரபாஸ் கண்டதையே காண முடியுமா என்றும், வேறொருவர் நமது இடத்தை எடுத்துக் கொள்ளுதலை நாம் காண முடியுமா என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். நமது மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தடம்புகளால் குணமாகிறோம். நான் குணமானேன், நீங்கள் குணமானீர்கள். குற்றவாளிகளாகிய நாம் வியாதியாக இருக்க வேண்டியவர்கள், நமது மீட்பில் அவரை காண முடிகின்றதா என்று வியப்படுகிறேன். நரகத்துக்கு போக வேண்டியவர்களாகிய நீங்கள் உங்கள் விடுதலையை அவரில் காணுங்கள். பரலோகத்துக்கு செல்ல உங்கள் அனுமதி சீட்டு. அன்று பரபாஸ் கண்டதை உங்களால் காண முடிகின்றதா என்று வியப்படுகிறேன். அவர், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்றார். ஓ சபையே, அவர் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லியிருந்தால் மறுபடியும் காண்பீர்கள் என்பதற்கு அதுவே நிரூபணமாய் உள்ளது. நீங்களோ என்னை காண்பீர்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பேன். அவரை நீங்கள் எப்படி காண்பீர்கள்? வார்த்தையில். அவரே வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தையை நோக்கி வாக்கு தத்தம் என்னவென்று காணுங்கள். ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் கலிலேயாவில் நடந்த போது என்னவா இருந்தாரோ அதே விதமாக அவர் இன்றிரவு ஜெஃபர்சன் வில்லில் இருக்கிறார். அதே விதமாக பிரணாம் கூடாரத்தில் இருக்கிறார். நீங்கள் எதை காண நோக்குகின்றீர்கள்? ஒரு ஸ்தாபகரையா? ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு மனிதரையா? அதை நீங்கள் இயேசுவில் ஒருபோதும் காணவே மாட்டீர்கள். நீங்கள் ஒரு பெரிய குருவானவரின் நன்மைகளை காண நோக்குகின்றீர்களா? நீங்கள் அதை ஒருபோதும் இயேசுவில் காணவே மாட்டீர்கள், காணவே மாட்டீர்கள். நீங்கள் இயேசுவை எப்படி காணலாம்? தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுவதன் மூலம். ஏனெனில் அவர் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். அவர் அன்று என்னவா இருந்தாரோ அவ்வாறே இன்றிரவும் உள்ளார், என்றென்றும் அவ்வாறே இருப்பார். நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இந்த பிரசங்கத்தை உருவமாக குறைத்துக் கொண்டேன். கர்த்தராகிய இயேசுவே, வாழ்க்கையின் கவலைகளில் இருந்து என் பார்வையை திருப்பிக் கொள்வேனாக என்பதே என் ஜபமாய் உள்ளது. கர்த்தாவே, நாங்கள் படிப்பில்லாத சாதாரண ஜனங்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இவ்வுலகத்தின் பொருட்கள் எங்களிடம் அதிகமில்லை, ஆனால் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜனங்களுக்காக நான் பேசுகிறேன். உம்மை தவிர வேறு யாரையும் காண்பதற்காக அவர்கள் இப்படிப்பட்டவரிடத்தில் அமர்ந்து கொண்டும் ஜனக்கூட்டத்தில் நெருக்கிக் கொண்டும் நசுக்கிக் கொண்டும் வெயிலில் தீந்தும் அல்லது குளிரில் உறைந்தும் தங்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு நின்றும் வியாதியஸ்தர்களையும் துன்பப்பட்டவர்களையும் இவ்வாறு கொண்டு வர மாட்டார்கள். கர்த்தாவே, இந்த ஜனங்கள் ஒரு மனிதனை காண்பதற்காக வரமாட்டார்கள். தெருக்களில் அநேக மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் எல்லோரும் காண்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அந்த மனிதனை, அந்த தேவனுடைய மனிதனை, மாம்சத்தில் தோன்றிய நசரேனாகிய இயேசு தேவனாய் இருப்பதை காண வருகின்றனர். இப்பொழுதும் பிதாவே, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் உம்மை காணாது என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். அவர்கள் எவ்வளவுதான் நோக்கினாலும் அவர்கள் அதை காணவே மாட்டார்கள். ஆனால் நீங்களோ, அதாவது உண்மையான விசுவாசி, என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் உலகத்தின் முடிவு வரைந்து உங்களுடனே வாசம் செய்து உங்களுக்குள்ளே இருப்பேன் என்று உரைத்திருக்கிறேன். நாங்கள் நோக்கினால் காண்போம் என்று நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீர். இந்த 20 வேத வாக்கியத்தை மறுபடியும் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் நாங்கள் நோக்கி பார்த்து இயேசு எப்பொழுதுமே தம்மை வெளிப்படுத்தும் அதே முறையில், அதாவது தமது வார்த்தையை நிறைவேற்றுவதன் மூலம் கர்த்தாவே இன்றைக்கும் வெளிப்படுத்துவதை நாங்கள் இது முதல் காணும்படி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இதற்கு முன்பு நான் ஒரு அறிக்கை விடுத்தேன். இடுப்புகளை குறித்து நீர் என்னிடம் கூறினவைகளை என் இருதயத்திலிருந்து உண்மையாக உரைத்தேன். அது பரம ரகசியமாக இருப்பது போல் காணப்பட்டாலும் எங்கள் உள்ளான மனசாட்சியை நாங்கள் தட்டி எழுப்புவோமேயானால் அது தேவனிடத்திலிருந்து வந்தாலொழிய இவைகளை அவ்வளவு பிழையின்றி முன்னறிவிக்க முடியாது என்பதை காண்போம். முதலாவது காரியம் நிகழ்ந்திருப்பதை நாங்கள் எப்படி கண்டிருக்க முடியும்? இரண்டாவது எப்படி நிகழ்ந்திருக்க முடியும்? மூன்றாவது எப்படி நிகழ்ந்திருக்க முடியும்? ஏழு முத்திரைகளை திறக்கக்கூடிய சம்பவம் எவ்வாறு டூசானில் நிகழும் என்றும், காலத்தின் துவக்கம் முதற்கொண்டு தேவன் மறைபொருளாக வைத்திருந்த பரமரகசியங்கள் அப்பொழுது வெளியாகும் என்றும், அது நிகழ்வதற்கு அநேக மாதங்களுக்கு முன்பே எப்படி எங்களால் இங்கு நின்று கொண்டு அதை முன்னறிவிக்க முடிந்தது? அது சாட்சியாக அறிவிக்கப்பட்டு காணப்பட்டு விஞ்ஞான ரீதியாய் நிரூபிக்கப்பட்டதை நாங்கள் கண்டோமே. கர்த்தாவே, நீரே எங்கள் அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறீர். நாங்கள் பெற்றுள்ள எல்லாம் நீரே. உமது மகத்தான ஒழுங்கில் ஒரு பாகமாக இருக்கிறதற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இங்குள்ள அநேகருடனும், உலகம் முழுவதிலும் உள்ள வெவ்வேறு சபைகளில் உள்ள அனைவருடனும், உம்முடைய சரீரத்தின் காணக்கூடாத கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தினராய் உள்ளதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு முறை நாங்கள் நோக்கும் போதும் நாங்கள் அவரை காண்கிறோமே. பறவைகள் பாடும் போதும் அவரை காண்கிறோம். சூரியன் உதயமாகும் போதும் அல்லது அது மறையும் போதும் அவரை காண்கிறோம். பாடலில் அவரை கேட்கிறோம். அவருடைய ஜனங்களில் அவரை காண்கிறோம். அவருடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவதை காண்கிறோம். ஓ கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன். அதிகாலை உம்மை நாங்கள் கூப்பிடுவோம். நீர் எங்கள் இரக்கமுள்ள பிதா. எங்கள் தவறுகளை எங்களுக்கு மன்னியும். கர்த்தாவே, நாங்கள் முடிவு காலத்தில் இருக்கிறோம். விரைவில் கதவுகள், தருணமாகிய கதவுகள் அடைக்கப்படுவதை நான் காண்கிறேன். பகற்காலம் இருக்கும் போதே கர்த்தாவே, இந்த இடங்களுக்கு நான் செல்ல எனக்கு உதவி செய்யும். எனக்கு வயதாகின்றது, எனக்கு பலனை தாரும், என் வாலிபத்தை புதுப்பியும். கர்த்தாவே, அந்த மகத்தான நேரம் வருவதற்காக நான் காத்திருக்கும் போது நான் அங்கு இருப்பதற்காக ஏதாவது ஒன்றை செய்ய எனக்கு உதவி புரியும். கர்த்தாவே, நான் வெளியே செல்லும் போது கர்த்தராக இயேசுவை கொண்டு வரும் அந்த கடைசி முன்குறிக்கப்பட்ட வித்தை எவ்வகையிலாயிலும் நான் பிடிக்க எனக்கு உதவி செய்யும். ஓ தேவனே, உதவி செய்யும். வேறு யாராகிலும் நிற்பதற்காக நான் அஸ்திபாரம் போட்டுக் கொண்டிருந்தால் கர்த்தாவே, வார்த்தை நிறைவேறுவதற்காக அது விரைவில் நிகழ அருள்வீராக. உமது வார்த்தை நிறைவேறுவதை காண்பதே எங்கள் இருதயங்களின் வாஞ்சையாய் உள்ளது. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று நாங்கள் பெற்றுள்ள அவிசுவாசம் உள்ள சந்தேகமுள்ள ஜனங்களை கொண்ட சந்ததியின் மத்தியில் தேவராகிய கர்த்தாவே, உமது வார்த்தை ஒருபோதும் தவறாது என்று நாங்கள் இன்னும் விசுவாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒழுந்துப்போம், ஆனால் அது ஒருபோதும் தவறாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக நாங்கள் தீரமுள்ளவர்களாயிருக்கிறோம். பிதாவே, காத்துக் கொண்டிருந்த இந்த சிறு கூட்டத்தில் இங்கு அநேகர் வியாதியாய் உள்ளனர். இங்கு அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படாத ஜனங்களும் இருக்கலாம். தேவனாகிய கர்த்தாவே, ஜனங்கள் நோக்கி பார்த்து இயேசுவை கண்டு வணங்கி தங்கள் இருதயங்களை உமக்கு அளிக்க வாக்களிக்கப்பட்ட உமது வார்த்தையின் மூலம் நீர் காட்சியில் வருவீராக. வியாதியஸ்தர்கள் நோக்கி பார்த்து தேவனை தவிர வேறு யாருமே இதை செய்வது என்பது கூடாத காரியம் என்பதை காண அருள் புரியும். ஏனெனில் அது அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தமாய் உள்ளது. இன்றைக்கு நாங்கள் கூறினவை இரண்டு செய்திகளும் இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுவதாக. கர்த்தாவே, இவையெல்லாம் உமது கரங்களில் உள்ளன. நானும் உம்முடைய கரங்களில் உள்ளேன். சபையோரும் உம்முடைய கரங்களில் உள்ளனர். உமது மகத்தான நாமத்தை கனப்படுத்த ஆண்டவரே எங்கள் மூலம் கிரியை செய்யும். ஓ நித்தியமானவரே, தேவனுடைய மகிமைக்கென்று இதை அருள்வீராக. ஆமேன். உஷ்ணமாய் உள்ளதென்று நான் அறிவேன். இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கலாம் என்று இருக்கிறேன். எனக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 15 அல்லது 20 நிமிடங்கள் கொடுப்பீர்களானால் எத்தனை ஜெப அட்டைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க தொடங்கப் போகிறோம். இப்பொழுது பில்லி ஜெப அட்டைகளை கொடுத்து விட்டதாக என்னிடம் கூறினான். அது என்ன எண்ணிக்கையா இருந்தது? 100. என்ன என்ன? சரி, பாருங்கள், நாங்கள் துவங்குவோம். 1 முதல் 100 வரை கொடுத்திருப்பதாக பில்லி கூறினான். எத்தனை பேர் இங்கே ஜெபாட்டைகளை வைத்திருக்கிறீர்கள்? ஜெபாட்டைகள் உள்ளவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். பாருங்கள், அதிகமான எண்ணிக்கைகள் உள்ளன. நம்மால் முடிந்த அளவு நாம் ஒவ்வொன்றையும் கூடுமானவரை அழைக்க முயற்சிப்போம். இப்பொழுது நாம் அவர்கள் எல்லோரையும் பகுத்தறிய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நாம் ஜெபம் செய்வோம். ஒவ்வொருவரும் நீங்க எத்தனை பேர் சுகமாயிருந்து அதே சமயத்தில் ஜெபாட்டை இல்லாமல் இருக்கிறீர்கள், உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அநேகர். இப்பொழுது கவனியுங்கள், அது என்ன? இப்பொழுது குறித்த நேரத்தை காட்டிலும் எங்களுக்கு சிறிது தாமதமாகிவிட்டது. சுமார் 15 நிமிடங்கள் என்று அறிவேன். ஆனால் இந்த ஒன்றை கூற விரும்புகிறேன். அது நித்தியத்தை பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ கழிக்க வேண்டிய வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடும். பாருங்கள், கவனியுங்கள், பயபக்தியாயிருங்கள். ஒரு நிமிடம் கவனியுங்கள். வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் இன்னமும் கிறிஸ்துவாக இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இங்குள்ள ஒவ்வொருவரும் ஒரு கால என்னை அறிந்திருக்கலாம். ஆனால் உங்களில் அநேகரை எனக்கு தெரியாது. ஏனெனில் உங்களை தெரிந்து கொள்வதற்கு நான் அதிக நாட்களில் இருப்பதில்லை. மேலும் உங்களில் அநேகர் இந்த நகரத்துக்கு வெளியே இருந்து வந்துள்ளீர்கள். எத்தனை பேர் நகரத்துக்கு வெளியே இருந்து வந்துள்ளீர்கள்? கைகளை உயர்த்துங்கள். பார்த்தீர்களா? அன்றொரு நாள் இந்நகரத்தின் மைய பகுதியிலிருந்து வந்த ஒருவரிடம், நீங்கள் எப்பொழுதாவது இங்கு வந்ததுண்டா என்று கேட்டேன். அவர், நாங்கள் வர முடியவில்லை, நகரத்துக்கு வெளியிலிருந்து அநேகர் இங்கு வந்துவிடுகின்றனர், எங்களால் உள்ளே வர முடியவில்லை என்றார். ஆனால் அது பரவாயில்லை, அவர்களும் பெற்றுக் கொள்ள நாங்கள் வழி செய்கிறோம். நீங்கள் எப்படி ஆகிலும் பாருங்கள், கவனியுங்கள். உங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு தருணம் கிடைத்துவிட்டது. ஆம், இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இப்பொழுது நான் உங்கள் சகோதரன் மாத்திரமே. அதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். நான் ஒரு மனிதன், அவர் தேவன். ஆனால் தேவன் மாத்திரமே கிரியை செய்ய முடியும். அவர் எப்பொழுதுமே மனிதன் மூலமாக மாத்திரமே கிரியை செய்து வந்துள்ளார். இன்றிரவு என்னை அல்ல அல்லது வேறு யாரையும் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். வேத வாக்கியம் என்ன வாக்களித்துள்ளது என்று இன்றிரவு நோக்குங்கள். உங்களில் எத்தனை பேர், நான் எல்லா விதமான வேத வாக்கியங்களையும் அளிக்க முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்ற எபிரேயர் 13:8 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் யோவான் 14:12 நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்கள்? பார்த்தீர்களா? அவர் வருகைக்கு சற்று முன்பு அவர் செய்த கிரியையாக இருதயத்தின் சித்திரங்களை பகுத்தறிவீர்கள் என்பது கடைசி நாட்களில் திரும்ப வரும் என்று அவர் வாக்களித்துள்ளார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் அது தெரியும். சரி, ஓ, இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் உள்ளன, ஆனால் நமக்கு அவை தெரியுமே. இப்பொழுது கவனியுங்கள், ஒரு ஊழியரை காண நோக்க வேண்டாம், ஒரு போதகரை காண நோக்க வேண்டாம், இயேசுவை காண நோக்குங்கள். மனிதனை நீங்கள் காண வேண்டாம், இயேசுவை காணுங்கள். நீங்கள் நோக்கும் போது அவரை காணுங்கள். உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியுமானால் நான் நிச்சயம் செய்வேன், ஆனால் என்னால் முடியாது. என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, நான் உங்கள் சகோதரன் மாத்திரமே. ஆனால் அவர் உங்கள் கர்த்தர், அவரை நோக்கி பார்த்து விசுவாசியுங்கள். சரி, இப்பொழுது நாம் ஜெபாட்டை எண்ணை துவங்குவோம். பாருங்கள், நாம் எண் 1 துவங்குவோம். எத்தனை பேர் எண் 1 ஜெபாட்டை எண் 1 வைத்திருக்கிறது? யார்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அது எங்கே உள்ளது? நீங்கள் குறிப்பிடுவது உங்களுடைய அதுவா? ஓ, நான் வருந்துகிறேன். சரி, எண் 1 பெண்மணியே, இங்கே மேலே வாருங்கள். சரி, எந்த வழியாக நீங்கள் அவர்களை கொண்டு வர விரும்புகிறீர்கள்? இந்த வழியாகவா? சரி, உங்களால் நடக்க முடிந்தால் இங்கே வாருங்கள். முடமா இருக்கிற எவரேனும் இப்பொழுது அழைக்கப்பட்டால் உங்களை மேலே கொண்டு வர எங்களில் எவரேனும் உதவி செய்வார்கள். எண் 1, எண் 2 ஜெபாட்டை எண் 2 வைத்திருக்கிறது யார்? உங்களால் முடிந்தால் துரிதமாக உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எண் 2 அது எங்கே உள்ளது? நான் அதை காணவில்லையே. எங்கே? என்னை மன்னிக்கவும், என்னால் முடியவில்லை. பெண்மணியே, சரியாக இங்கே வாருங்கள். எண் 3 நீங்கள் எழுமிருப்பீர்களா அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தெரியப்படுத்துவீர்களா? எண் 3 எண் 4 ஜெபாட்டை எண் 4 நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? அது எங்கே உள்ளது? நான் அதை காணவில்லையே. ஜெபாட்டை எண் 4 என்ன கூறுகிறீர்கள்? எண் 4 எண் 5 எண் 5 வைத்திருக்கிறது யார்? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? நான் அதை பார்க்கவில்லையே. எண் 5 எண் 6 எண் 6 துரிதமாக, உடனே துரிதமாக. எண் 6 சரி. 7 நீங்கள் 7ஆ? சரி, சரியே. 8 இப்பொழுது உண்மையாகவே துரிதமாக, துரிதமாக எழுமிருளுங்கள். சரி, 8 அது அருமையா? 9 அது எங்கே உள்ளது? எண் 9 சரி. எண் 10 10 சரி. 10 இங்கே. 10 11 12 13 14 15 அநேகர் அழைக்கப்படக்கூட மாட்டார்கள். எனவே நீங்கள் பாருங்கள், நான் இதை செய்ய காரணம் ஏன் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அட்டையா இது உள்ளபடியா பாருங்கள். நீங்கள் இந்த எண்ணின் மூலம் பாருங்கள், அது அவர்களை வரிசைப்படுத்துகிறது. 15 ஜப அட்டை எண் 15 சரி 16 17 18 19 20 21 22 23 24 25 நீங்கள் உங்களுடைய வரிசையை அமைக்கும் வரையில் அவர்கள் 25 வரை வரிசையில் வரட்டும். உங்களுடைய எண்களின் வரிசைப்படி இப்பொழுது எழும்பி நில்லுங்கள். சரி, ஒரே நேரத்தில் எல்லோரும் வர வேண்டாம். நீங்கள் விரும்பினால் மற்றொரு வழியில் சுற்றி வாருங்கள். நீங்கள் இந்த வழியில் இருந்தால் வாருங்கள். இப்பொழுது 20 நாம் எந்த எண்ணை கூப்பிட்டோம்? 25 சரி, ஒரு நிமிடம், நாம் 25 வரை நிறுத்தி பார்ப்போம். சரி, இப்பொழுது நான் கூறுவது, நீங்கள் நீண்ட வரிசையாய் நிற்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் அந்த எண் உள்ள அட்டைதாரர் வருவதை காணும் போது நீங்களும் இப்போது 25 26 27 என்று சேர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அப்படியே காத்திருங்கள், வரிசையானது சற்று குறையட்டும். அப்பொழுது நீங்கள் நீண்ட நேரம் நீண்ட வரிசையாக நிற்க வேண்டியிராது. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. ஓ நண்பர்களே, இப்பொழுது என்ன? நாம் எங்குள்ளோம்? நாம் முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஏதாகிலும் ஒன்று செய்யப்பட வேண்டிய நேரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டும். தேவன் சரியா இருக்கிறார் அல்லது தவறா இருக்கிறார் என்று கண்டுகொள்ளப்பட வேண்டும். இன்று இரண்டு பிரசங்கங்களை கடினமாக பிரசங்கித்தேன். அவர் என்னவா இருக்கிறார் என்று உங்களிடம் கூற முயன்றேன். நேரம் முடிவடையப் போகிறது என்று உங்களிடம் கூறினேன். அவர் என்னவா இருக்கிறார் என்றும் அவர் என்னவா இருந்தார் என்றும் இன்றிரவு நாம் நோக்கும் போது நாம் அவரை நோக்கி பார்ப்போமாக. இப்பொழுது ஒவ்வொரு நபரும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருங்கள். சுற்றி நடந்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் அழைக்கப்படும் வரைக்கும் மிகவும் அமர்த்தியாய் அமர்ந்திருங்கள். சிறு பிள்ளைகள், இப்பொழுது உங்களுடைய தலையை வணங்குங்கள் என்று நான் கூற நேர்ந்தால் உடனே அதை செய்யுங்கள். தேனே, ஏனெனில் புற்றுநோய் மற்ற நோய்கள் போன்ற பொல்லாங்கானவை விட்டு போகும் போது அவை சனங்களின் மத்தியில் சென்று மற்றவர்களுக்குள் நுழைந்து விடுகின்றன. அது வேத வாக்கியங்களின் படி உண்மை என்று அறிந்து அதை விசுவாசிப்பவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். பொல்லாத ஆவிகள் வெளியே துரத்தப்பட்ட போது அவை ஒருவரிலிருந்து மற்றவருக்குள் நுழைந்து தங்களுக்கென ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முயல்கின்றன என்று நாம் வேதத்தில் காண்கிறோம். நாம் கூட்டங்களில் இதை எத்தனையோ முறை கண்டிருக்கிறோமே. சனங்கள் முற்றிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாய் கூட்டங்களுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு குற்றம் காடுகின்றனர். அதற்கு பிறகு ஓரிரண்டு நாட்கள் கழித்து முழுவதும் குருடாகிவிடுகின்றனர். புற்றுநோயால் அல்லது திமிர்வாதத்தால் பீடிக்கப்படுகின்றனர். பாருங்கள், ஏனெனில் அவர்கள் அவிசுவாசிகள். அவர்களுக்கு நான் பொறுப்பாளி அல்ல, விசுவாசிகளுக்கு மாத்திரமே. அவர்களில் அநேகர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பே வைத்தியக்கார விடுதிகளில் சேர்க்கப்பட்டு இப்பொழுதும் அங்கே உள்ளனர். சிலர் மறித்து கல்லறைகளுக்கு சென்று விட்டனர். அவர்கள் கர்வம் கொண்டு அவிசுவாசித்த காரணத்தினாலேயாம். இப்பொழுது அவிசுவாசிகளுக்கு இடமே இல்லை. இது விசுவாசிகளுக்கான இடம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பரலோக பிதாவே, இப்பொழுது இந்த கூட்டம் உம்முடையது. அது எப்பொழுதுமே உம்முடையதாக இருந்து வந்துள்ளது. எனக்கு உம்முடைய வார்த்தையின் பேரில் பேச முடிந்தது, ஆனால் இப்பொழுது முதல் என்னால் பேச முடியாது. இப்பொழுது பேசுபவர் நீரே கர்த்தாவே. உமது ஊழியக்காரன் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைத்தார் என்று அறியப்படட்டும். இங்குள்ள அநேகர் ஒருகால் ஜபவரிசையில் இல்லாத அநேகர் வியாதியாயிருக்கக்கூடும், ஆனால் கர்த்தாவே நீர் இன்னும் இங்கிருக்கிறீர். எனவே அங்கிருப்பவர்களை நீர் சுகப்படுத்த முடியும். அதே போல் அவர்கள் எங்கிருந்தாலும் நீர் சுகப்படுத்த முடியும். உமது வார்த்தை வெளிப்படுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆமென். இப்பொழுது சிறிது நேரம் உங்களுடைய முழு கவனமும் எனக்கு கிடைக்குமானால் நலமாயிருக்கும். இந்த ஜபவரிசையில் உள்ளவர்களை நான் காண விரும்புகிறேன். உண்மையாகவே இதில் உள்ள ஒருவரையும் எனக்கு தெரியாது என்று நான் எண்ணுகிறேன். இந்த ஜபவரிசையில் உள்ள எல்லோரும் எனக்கு அந்நியரா? உங்களை எனக்கு தெரியாது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்நியராய் இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அவர்கள் எனக்கு அந்நியரே. வரிசைக்கு புறம்பே உள்ள எத்தனை பேர் உங்களை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அறிந்திருக்கிறீர்கள்? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். புறம்பே உள்ளவர்கள் பாருங்கள், நிச்சயமாக இங்குள்ள 95% ஜனங்களுக்கு அவர்களை குறித்து எனக்கு தெரியாது, அது உண்மை. இங்கு ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவளை நான் வாழ்க்கையில் கண்டதில்லை. அவள் எனக்கு முற்றிலும் அறிமுகமாகாதவள். அவள் ஒரு கால் வியாதிப்பட்டு இருக்கலாம். ஒரு கால் அவள் ஏதாவது ஒன்று செய்திருப்பாள். ஒரு கால் பண கஷ்டத்தின் காரணமாக அவள் இங்கிருக்கலாம், அல்லது குடும்ப தொல்லையாயிருக்கலாம், அல்லது வேறு யாருக்காவது அவள் இங்கிருக்கலாம், எனக்கு தெரியாது. அதை குறித்து ஒரு யோசனையும் எனக்கு இல்லை. பரிசுத்த யோவான் 4 அதிகாரத்தில் உள்ள அதே காட்சிதான் இது. ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் முதல் முறையாக சந்திக்கின்றனர். சந்தேகமின்றி இயேசுவை சந்தித்த அந்த வாலிப ஸ்திரியை காட்டிலும் இயேசு முதியவராயிருந்தார். ஏனெனில் காண்பதற்கு அவர்களோ அவர் 50 கொண்டவர் அல்லது 50 மேற்பட்டவர் போன்றிருந்தார் என்றனர். ஒரு கால் கிணச்சண்டை இருந்த அந்த அழகான ஸ்திரீ ஒரு வாலிப பெண்ணாக இருந்திருப்பாள். இன்றிரவு மறுபடியும் இருவர் வாலிப பெண்ணும் வயதில் மூத்தவரும் ஒருவரை குறித்து மற்றவர் அறியாதவர்களாய் சந்திக்கின்றனர். அவள் அங்கு நின்று கொண்டிருக்கிறாள். ஏதோ ஒரு காரணத்தினால் அவள் அங்கிருக்கிறாள், எனக்கு தெரியாது. ஒரு கால் அவள் ஏமாற்றுபவளாய் இங்கு நின்று கொண்டிருக்கலாம். ஒரு கால் இல்லாத ஒன்றை சொல்ல அங்கு நின்று கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாதிருக்கும் போது என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை பாருங்கள். அப்படி இருந்தால் என்ன சம்பவிக்கிறது என்பதை பாருங்கள். புரிகிறதா? புரிகிறதா? இப்பொழுது இந்த ஸ்திரீயை எனக்கு தெரியாது, அவளை நான் ஒருபோதும் கண்டதில்லை. சற்று முன்புதான் நான் அவளுக்கு அந்நியர் என்று அவள் கைவிட்டு அறிவித்தாள். அவள் எனக்கு ஒரு அந்நியர் என்று நானும் கைவிட்டுகிறேன். அவளை நான் ஒருபோதும் கண்டதில்லை. பாருங்கள், இப்பொழுது நான் ஒரு மனிதன் என்னும் முறையில் நான் பெண்மணியே உனக்கு என்ன நேர்ந்தது, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும். அவள், திரு பிரணாமே, நான் இங்கு இருக்கிறேன், ஏனென்றால் நான் புற்றுநோயினால் அவதியுறுகிறேன், நான் காசநோயால் அவதியுறுகிறேன், நான் ஒரு கத்தியால் அவதியுறுகிறேன் என்று கூறலாம். அல்லது எனக்கு பணம் இல்லை, என் கணவர் என்னை விட்டு சென்று விட்டார், அல்லது எனக்கு திருமணம் ஆகவில்லை, என் ஆண் சிநேகிதன் எனக்கு தவறடித்து விட்டார் எனலாம். அவள் இதெல்லாம் என்னிடம் கூற வேண்டும். பாருங்கள், அப்பொழுது நான், சரி, என் கைகளை உண்மையில் வைத்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று கூறிவிட்டு, தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஸ்திரீ விரும்புவதை அவளுக்கு தந்தரலும், ஆமென், இயேசுவே அதை செய்யும் என்று ஜெபித்து அவளை போகப்படுவேன். பாருங்கள், அவளதை விசுவாசித்தால் சுகம் பெறுவாள் என்று நான் நினைக்கிறேன். அது சரிதான். அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் அநேக ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது. ஆனால் கடைசி நாட்களில் இது வாக்களிக்கப்பட்டுள்ளது. அதாவது தூதன் சோதோம் எரிந்து போவதற்கு சிறிது முன்பு தேவன் மானிட சரீரத்தில் வாசம் பண்ணி அங்கு வந்து சாராள் இருந்த கூடாரத்திற்கு தமது முதுகை திருப்பினவராய் உட்கார்ந்து கொண்டு அவள் கூடாரத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை ஆபிரகாமிடம் கூறினார். தேவன் மாம்சத்தில் மானிட உடைகளை உடுத்தியிருத்தல். இன்றைக்கும் தேவன் அந்த ஒரு வழியில் தான் செய்ய முடியும். உங்கள் மாம்சத்திற்குள் வரும்போது பாருங்கள், தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவார் என்பதை காண்பித்தல். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும் என்று இயேசு கூறினார். நமக்கு செய்தியாளர் பில்லி கிரகாமும் மற்றவர்களும் சோதோமில் உள்ளனர். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையோ செய்தியையும் ஒரு செய்தியாளனையும் பெற்றுக் கொண்டது. இப்பொழுது இந்த ஸ்திரீ பரிசுத்த ஆவியானவர் அவரதை செய்வார் என்று நான் கூறவில்லை. அவர் செய்வாரானால் வந்து நீ எதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் என்றும், அல்லது உனக்கு என்ன வேண்டுமென்றோ, அல்லது நீ செய்த ஒன்றை குறித்தோ, அல்லது நீ செய்ய நினைத்திருப்பதை குறித்தோ என்னிடம் கூறுவாரானால், அப்படியானால் அது இயற்கைக்கு மேம்பட்ட இடத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நீ அறிந்து கொள்வாய். ஏனெனில் நாம் இங்கு நின்று கொண்டிருக்க மாத்திரமே செய்கிறோம். நான் கூறுவது உண்மையல்லவா? அப்பொழுது அது இயற்கைக்கு மேம்பட்ட சக்தியிடமிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நீ அறிந்து கொள்வாய். இயேசு அதையே செய்தார் என்றும், மறுபடியும் கடைசி நாட்களில் அதை செய்வதாக வாக்களித்துள்ளார் என்றும் வேதம் கூறியிருக்குமானால், அப்பொழுது நீயும் அவருடன் சேர்ந்து விசுவாசிப்பாய். எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீர்கள்? அப்பொழுது நீங்கள் இயேசுவை காண்பீர்கள், நீங்கள் அவருடைய வார்த்தையை காண்பீர்கள். இப்பொழுது நீங்களோ அவர் வார்த்தையா என்று கேட்கலாம். அவர் வார்த்தை என்று வேதம் கூறுகின்றது. வார்த்தை இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறது என்று வேதம் உரைக்கிறது. அது சரியா? அப்படியானால் நினைவுகள் வகையறுக்கப்பட்டு அது மானிட உதவிகளின் மூலம் பேசப்படும் வார்த்தையாக இருக்கும். இப்பொழுது என்னால் முடியாது, அதை செய்ய எனக்கு ஒரு வழியும் இல்லை. பாருங்கள், ஏனெனில் எனக்கு அவளை தெரியாது, ஆனால் அவர் அவளை அறிவார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் ஒருவர்தான் எங்கள் இருவரின் ஆவிகளையும் எடுத்துக்கொண்டு இடச்சண்டை இருந்த ஸ்திரீயும் அவரும் போல அவைகளை ஒன்றாக கலந்து, அவள் எதற்காக இருக்கிறாள் என்றும், அவள் என்ன செய்திருக்கிறாள் என்றும், அல்லது அவளுக்கு என்ன வேண்டும் என்றும், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு காண்பிக்க முடியும், பிறகு நான் பேசி அதை கூற முடியும். அது அவளை பொறுத்தது. இப்பொழுது நீங்களோ சகோதரன் பிரணாமே, அவளை உங்களால் சுகப்படுத்த முடியுமா என்று கேட்கலாம். இல்லை, இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது. அவர் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார். அவருடைய தடும்புகளால் நாம் குணமானோம். ஆனால் அது அவருடைய விசுவாசத்தை உயர்த்தும். அவள் என்ன செய்திருக்கிறாள் என்றும், அவளுடைய தேவை என்னவென்றும் போன்றவைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்தினால் அவ்வாறு ஆகும். அவளுக்கு எப்படி அதை கொடுக்க வேண்டும் என்றும், அவள் அதன் பிறகு என்னவா இருப்பாள் என்றும் அவருக்கு தெரியும். அது சரியா? இப்பொழுது எல்லோருமே அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது உண்மையில் பயபக்தியாயிருங்கள். இப்பொழுது அங்கு வெளியில் உள்ள ஜனங்களாகிய நீங்கள் செவாட்டை இல்லாதவர்களே, நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், ஒரு நாள் இயேசு ஒரு கூட்டத்தின் வழியே கடந்து சென்றார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அவர் திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என்றார். அவர் கூட்டத்தில் சுற்றுமுற்றும் பார்த்து அவளை கண்டுபிடித்து அவளுக்கு பெரும்பாடு இருந்ததாக கூறினார். அப்பொழுது அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. பார்த்தீர்களா? நமது பலவீனங்களை குறித்து தொடப்படக்கூடிய பிரதான ஆசாரியராக அவர் இப்பொழுதும் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. சரியா? சகோதரன் வே, அவருடைய மனைவியின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அண்மையில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அவர் நின்று கொண்டிருந்தார். பவுல் இரவு முழுவதும் ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தது போல அவர் மரித்து கூட்டத்தில் கீழே விழுந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவரை மீண்டும் உயிருள்ளவராக எழுப்பினார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதற்கு அவர் ஒரு சாட்சியாக விளங்குகிறார். எத்தனை பேர் சகோதரன் வே அவர்களை இதுவரை கண்டதில்லை? அவரை காண விரும்புகிறீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அவரை இதுவரை கண்டிராதவர்கள், சகோதரன் வே, நீங்கள் எழுந்திருப்பீர்களா? இதோ அந்த மனிதன். அவர் இப்பொழுது எங்கு நின்று கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து அவர் மரித்து கீழே விழுந்தார். இதோ அவருடைய மனைவி, பதிவு செய்யப்பட்ட செவிலியர், அங்கு நின்று கொண்டிருந்தார். அவருக்கு நாடி துடுப்பே இல்லாமல் போய்விட்டது. கண்கள் சொருகி போயின. அவருடைய முகம் கருப்பாக மாறினது. மாரடைப்பு ஏற்பட்டது. அவருக்கு இருதய நோய் இருந்ததாக மருத்துவர் அவரிடம் கூறினார். ஆனால் அதற்கு முன்பே அவருக்கு இருதய நோய் உள்ளது என்று நான் அண்மையில் பகுத்தறிந்து கொண்டேன். பிறகு திடீரென்று அவருடைய இருதய துடிப்பு நின்று கீழே விழுந்து விட்டார். அவர் அங்கு மரித்து கிடந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எடுப்புவதை நான் காண்பது இது 6ஆம் அல்லது 8ஆம் முறையாகும். அவர் அப்படி செய்வதை நான் கண்டிருக்கிறேன். இன்றிரவும் அவரால் அதை செய்ய முடியும். இங்குள்ள ஒவ்வொரு ஆவியையும் தேவனுடைய மகிமைக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொள்கிறேன். பயபக்தியாக இருங்கள், கவனியுங்கள். ஸ்திரியே, உன்னுடன் நான் பேச விரும்புகிறேன். நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் பாருங்கள். உன் ஆவியை கிரகித்துக் கொள்ள அதைத்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். புரிகிறதா? உனக்குள்ளாக உள்ள ஒன்று உன்னை உயிருள்ளவளாக வைத்துள்ளது. இல்லை என்றால் நீ இங்கு நின்று கொண்டிருக்க மாட்டாய். நீ மரித்தவளாய் இருந்திருப்பாய். உனக்குள் உயிர் இருந்திருக்காது. ஆனால் அந்த சரீரத்தில் உயிர் இருந்திருப்பதினால் அது உன்னை கட்டுப்படுத்துகின்றது. புரிகிறதா? நீ நினைக்கும் நினைவுகள், நீ பேசும் வார்த்தைகள் அனைத்தின் மூலமாகவே நீ வாழ்கின்றாய். புரிகிறதா? நீ பேசும் வார்த்தைகளும் உன் நினைவுகளுமே யார் என்று காண்பிக்கின்றன. இப்பொழுது நாம் விசுவாசித்து இங்கு இருக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு அந்த ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தாய் என்று கூறினது போலவே அவள் வந்தபோது அவள், நீர் ஏன் இடத்தில் அதை கேட்க வேண்டும்? நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, நீர் ஒரு யூதர், நாம் இருவரும் சம்பந்தம் கலவாதவர்கள், நாம் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தையும் கூட கிடையாது என்றார். ஆனால் இங்கு நாம் இருவருமே புறஜாதிகள். நாம் தேவனை விசுவாசித்து இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆவியினிடத்தில் வந்து வரத்தை அருளி உன்னிடம் கூறுமானால் அது சரியா இல்லையா என்று நீ அறிந்து கொள்வாய். ஏனெனில் வாழ்க்கையில் அந்த பாகத்தை நீ வாழ்ந்திருக்கிறாய். அப்பொழுது அதை விசுவாசிக்கும் மரம் உனக்கு இருக்கும். நீ விசுவாசித்தால் அவர் அதை குறித்து உன்னிடம் கூறுவார். அப்பொழுது எல்லாம் முடிந்துவிடும். இங்குள்ள ஒவ்வொருவரிலும் அது கிரியை செய்யும். இப்பொழுது ஒவ்வொருவரும் உண்மையான பயபக்தியோடு இருங்கள். இந்த ஸ்திரீ தன்னுடைய தொண்டையில் உள்ள ஒரு கோளாறினால் அவதியுறுகிறாள். அது தொண்டையில் உள்ள ஒரு நிலைமை. அது உண்மையானால் உன் கையை உயர்த்து. இப்பொழுது நான் அவளை என் வாழ்க்கையில் கண்டதில்லை, அது உண்மை. அவளுடைய தொண்டைக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்றே அவள் இங்கிருக்கிறாள். அதை நான் கூறின மாத்திரத்தில் அல்லது அதற்கு சற்று முன்பு அவள் ஏதோ ஒன்று அருகில் வந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை உங்களால் காண முடிந்தது. ஒரு உண்மையான இனிய உணர்ச்சியை போன்று ஏற்பட்டது. அந்த படத்தில் நீங்கள் கண்ட அந்த ஒளி, ஜார்ஜ், நீ எங்கே இருக்கிறாய்? படத்தில் உள்ள அந்த ஒளி அந்த ஸ்திரீயின் மேல் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இது வேறொரு பிரமாணம். அவள் ஒரு விசுவாசி, பாவனை விசுவாசி அல்ல, அவள் ஒரு உண்மையான விசுவாசி. இப்பொழுது நீ ஒரு விசுவாசியா இருக்கிறபடியால் நான் அவருடைய ஊழியனும் தீர்க்கதரிசியுமா இருக்கிறேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அதை அறிந்து கொள்ள நீ விசுவாசியாகத்தான் இருக்க வேண்டும். உன் இருதயத்தில் உள்ள மற்ற காரியங்களை அவர் உனக்கு கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? சரி, இதோ உன் இருதயத்தில் உள்ள ஒன்று. நீ யாருக்காகவோ ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாய், ஒரு குழந்தைக்கு. அதற்கு என்ன கோளாறு என்று அவர் என்னிடம் கூற முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? அதற்கு விஷக்கிருமி உள்ளது, அது சரியா? நீ யார் என்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? நீ திருமதி வாக்கர், நீ இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. நீ தென்பகுதியிலிருந்து வருகிறாய், ஜார்ஜியாவில் இருந்து. நீ சுகமாக வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து உன்னையும் உன்னுடைய குழந்தையையும் குணமாக்கி இருக்கிறார். அதை குறித்து கவலைப்படாது, எல்லாம் முடிந்துவிட்டது. சகோதரியே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. நீ எப்படி இருக்கிறாய்? இங்கு வேறொரு ஸ்திரீ இருக்கிறாள், அவளை எனக்கு தெரியாது, அவளை நான் கண்டதில்லை. அவள் இங்கு நின்று கொண்டிருக்கும் ஒரு ஸ்திரீயாக மாத்திரமே அறிவேன். இப்பொழுது கவனியுங்கள், நான் சுமார் 8 மணியிலிருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 10 மணி ஆகின்றது. நான் 2 மணி நேரமாக இங்கு இருக்கிறேன். இந்த ஒரு பகுத்தறிதல் நான் 2 மணி நேரம் பிரசங்கித்ததை காட்டிலும் என்னை அதிக பலவீனமாக்கிவிட்டது. பாருங்கள், பாருங்கள். நீங்கள் அதை எப்படியா கூறுகின்றீர்கள் என்று கேட்கலாம். ஓ ஆமா, அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அவர் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்றார். பலன், சரியா? அதைத்தான் அது செய்கிறது. இப்பொழுது இங்குள்ள இந்த ஒரு ஸ்திரீயை நான் கண்டதே இல்லை. நீங்கள் ஒரு காரியத்தை கவனித்திருப்பீர்களே, ஆனால் பில்லி அங்கு சென்று நமது மத்தியில் உள்ள ஜார்ஜ் என்னும் பையனை இங்கு கொண்டு வந்தார். அவன் ஒரு பாப்டிஸ்ட் பையன். நான் பேசிக் கொண்டிருப்பது தேவனை குறித்து என்பதை அவன் அறிய விரும்புகிறேன். அவனுடைய தந்தை, குடும்பம், அனைவருமே அருமையான ஜனங்கள். மெக்சிகோவில் இருக்கின்றனர். மிஷனரி, அருமையானவர். அவனுடைய தந்தையும் கூட வியாதியாக இருக்கிறார். அவன் வருவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஜார்ஜ், இப்பொழுது சற்று கூர்ந்து கவனி. இப்பொழுது இந்த பெண்மணி, இந்த ஸ்திரீயை எனக்கு தெரியாது, நான் அவளை கண்டதே இல்லை. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர் என்று நான் கருதுகிறேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் அறியோம். ஆனால் பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்துவின் இனிமை இங்கு பிரசன்னமாய் உள்ளது என்பதற்கு நாம் அனைவரும் அதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து ஏதாவது ஒன்றை எனக்கு வெளிப்படுத்தி தருவாரானால், இப்பொழுது நான் உன்னை சுகப்படுத்த முடியுமானால் நான் அதை நிச்சயம் செய்வேன். ஆனால் அவர் ஏற்கனவே செய்து முடித்ததை என்னால் செய்ய முடியாது. அவர் எனக்கு அளித்துள்ள இந்த சூட்டை அவர் போட்டுக்கொண்டு இந்த இரவு இருப்பாரானால் பாருங்கள், அவரும் உங்களை சுகப்படுத்த முடியாது. ஏனெனில் அவர் ஏற்கனவே அதை செய்துவிட்டார். அவருடைய தடம்புகளால் நாம் குணமானோம். புரிகிறதா? ஆனால் அவர் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, அவர் வாக்களித்த வார்த்தையின் மூலம் தம்மை பிரகடனப்படுத்தி அவர் நேற்று மிந்துமென்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் காணும்படி செய்வதாக. அவர் அதை செய்வதாக வாக்களித்துள்ளார். இப்பொழுது நீ எதற்காக இருக்கிறாய் என்று உன்னிடம் கூறுவதற்கு அவர் என்னை உபயோகிப்பாரானால், நீ எதற்காக இருக்கிறாயோ அதை பெற்றுக் கொள்வாய் என்று விசுவாசிக்க நீ அவர் பேரில் கொண்டுள்ள விசுவாசத்தை உபயோகிப்பாயா? உன் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பாயா? சரி, கர்த்தர் அதை அருள்வாராக. அந்த ஸ்திரிக்கு ஏதோ கோளாறு உள்ளதை நான் காண்கிறேன். ஒரு மருத்துவ பரிசோதனை அவளுக்கு ஒரு பிளவுண்ட வயிறு உள்ளதாக காண்பிக்கிறது. அது உண்மை, அது உண்மை. ஆமையா, ஒரு பிளவுண்ட வயிறு. அந்த பிளவை தேவனால் சுகமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீங்கள் யாவரும், நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நீ இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. இங்கு வருவது என்பது ஒரு பெரிய தியாகமாக இருந்தது. அது அவ்வாறு இருந்தது. ஆம், ஆம், நீ டென்னசியிலிருந்து வருகிறாய். அது உண்மை. திருமதி ஹார்ட், திரும்பிச்சல், சந்தேகப்படாதே. நீ விசுவாசித்தால் சுகமடைவாய். பெண்மணியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்நியராயிருக்கிறோம். எனக்கு தெரிந்த மட்டில் நான் என் வாழ்க்கையில் உன்னை ஒருபோதும் கண்டதே இல்லை. நான் எங்காவது ஒரு கூட்டத்தில் பார்த்திருக்கலாம், நீயும் என்னை பார்த்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை அறியேன். தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். நான் அவருடைய ஊழியக்காரன் என்றும், நான் பிரசங்கித்துள்ள வார்த்தை சத்தியமாக இருக்கிறது என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள், நான் உங்களுக்கு அந்நியனாய் இருந்தும் நான் பிரசங்கித்துள்ள வார்த்தையை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். ஒரே காரியம், அவர்களில் சிலர் உங்களுக்கு ஒரு ஜபாட்டை கொடுக்கிறார்கள். அது வாயிற் காப்போன்களில் ஒருவர் அல்லது என்னுடைய மகன் அல்லது யாராவது ஒருவர் உங்களுக்கு ஒரு ஜபாட்டை கொடுத்திருக்கலாம். உங்களுடைய எண் அழைக்கப்பட்டதால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் ஒரு நரம்பு தளர்ச்சி நிலையினால் இங்கே அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களை மோசமாக தொலைப்படுத்துகிறது. நீங்கள் உங்களோடு யாரோ ஒருவரை உடையவராயிருக்கிறீர்கள். நீங்கள் யாரோ ஒருவருக்காக செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய கணவர். அவர் மேற்கொள்ள முடியாத ஒரு ஆவிக்குரிய தொல்லை அவருக்கு உண்டு. உங்களுக்கு சுகவீனமாய் இருக்கிற ஒரு குழந்தையும் கூட உண்டு. நீங்கள் இந்த பட்டணத்திலிருந்து வரவில்லை, ஆனால் நீங்கள் வடக்கிலிருந்து வந்துள்ளீர்கள். நீங்கள் கனடாவிலிருந்து, அல்பர்டாவிலிருந்து வருகின்றீர்கள். அது உண்மை. நான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும், நான் உங்களுக்கு கூறியிருப்பது சத்தியம் என்றும் விசுவாசிக்கிறீர்கள். வீட்டிற்கு போய் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆம், விசுவாசியுங்கள். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன். நீங்களும் எனக்கு ஒரு அந்நியராயிருக்கிறீர்கள். நான் உங்களை அறியேன். ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? எனக்கு உங்களையும் உங்களை குறித்தும் ஒன்றுமே தெரியாது. என்னால் உங்களை சுகப்படுத்த கூடுமானால் நான் உங்களை சுகப்படுத்தி விடுவேன். ஆனால் என்னால் முடியாது. நான் ஒரு சுகமளிப்பவன் அல்ல. நான் சாதாரண ஒரு மனிதன். ஆனால் அவர் தேவனாயிருக்கிறார். நான் சற்று குழப்பமடைந்துள்ளேன். ஏனென்றால் ஒரு வயோதிக பெண்மணி எனக்கும் உனக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறாள். அது நீ யாருக்காகவோ செபித்துக் கொண்டிருப்பதாகும். ஆம், அது உன்னுடைய தாய். அவள் உயர் ரத்த அழுத்தத்தினால் அவதியுறுகிறாள். உங்களுக்கு ஒரு சிறுநீரகத்தில் புற்றுநோய் உள்ளது. அது உண்மையே. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உன்னுடைய தாயார் இங்கில்லை. ஆனால் நீ அவளிடத்திற்கு செல்லும் போது உன்னுடைய கழுத்தை சுற்றியுள்ள அந்த கழுத்து குட்டையை எடுத்து அதை உன் தாயின் மேல் வை. சந்தேகப்படாது, அந்த உயர் ரத்த அழுத்தம் அவளை விட்டு போய்விடும். உன்னுடைய தொற்று நோயும் போய்விடும். ஓ, இப்பொழுதே விசுவாசி. நீ இப்பொழுது விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நான் கூட்டத்தாரினூடாக நோக்கி பார்க்கிறேன். அது அப்படியே அங்கே ஒரு விதமான மூடு பணியை போன்றாக துவங்கிக் கொண்டிருக்கிறது. நான் செய்கிற இந்த கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். அவர் இப்புவியில் தன்னுடைய முழு ஜீவிய பயணத்தில் செய்ததை பார்க்கலாம். இன்றிரவு அவர் இங்கு அதே மாதிரியில் அதிகமாக செய்திருக்கிறார். அது உண்மை. இப்பொழுது இங்கே இந்த ஒரு வாலிப பெண்மணி இருக்கிறாள். எனக்கு அவளை தெரியாது. அவள் எனக்கு ஒரு அந்நியராயிருக்கிறாள். ஆனால் நீ என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறாயா? இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம். ஒரு மனிதன் எனக்கு முன்பாக இருக்கிறார், கூட்டத்தில் உள்ள யாரோ ஒருவர். இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம். கூட்டத்தில் உள்ள யாரோ ஒருவர். அது இங்கு அப்பொழுதே போய்விட்டது. அந்த ஒளி இங்கே போய்விட்டது. அதன் அருகில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். இங்கு எங்கோ கூட்டத்தில் இருக்கிறார். கவலைப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள். அந்த பெண்மணியை பார்க்கும்படிக்கு நாம் மீண்டும் திரும்பி செல்வோமாக. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர், இது பகுத்தறிதலின் கீழ் வரிசையினூடாக கடந்து சென்றுள்ள 6 அல்லது 7 அல்லது வேறு ஏதோ ஒரு எண்ணாக உள்ளது. இந்த ஸ்திரீயோடு உள்ள கோளாறு என்னவென்பதை கர்த்தராக இயேசு எனக்கு வெளிப்படுத்துவாரானால் அது மீதமுள்ள உங்கள் யாவரையும் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்க செய்யுமா? அந்த அடிப்படையின் பேரில் உங்களால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கூடுமா? பார்த்தீர்களா?
One time or to prove it. Three times is a confirmation.
ஒரு முறை என்பதோ நிரூபிக்கப்பட வேண்டியதாய் உள்ளது. மூன்று முறை என்பதோ ஒரு உறுதிப்படுத்தலாய் உள்ளது. இதுவோ ஒரு முறை கூட பிழையற்றதாய் உள்ள கோடிக்கணக்கான முறையாய் உள்ளது. நீ உனக்காக இங்கு இல்லை, நீ ஒரு மனிதனுக்காக இருக்கிறாய். அவர் தன்னுடைய தலையை வணங்கியவாறு அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். அவர் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் அவரை விட்டு போக வேண்டும் என்று நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வேண்டுகோளை உனக்கு அளிப்பாராக. போய் உன்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசி. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசின் பழக்கம் உன்னுடைய கணவனை விட்டு நீங்கி போவதாக. உன்னுடைய தொல்லை உன்னுடைய முதுகில் உள்ளது. தேவன் அதை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? சரி, போய் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறு. நான் இந்த ஸ்திரீயை அறிவேன். அது திருமதி நீசினுடைய குமாரத்தி என்று நான் நினைக்கிறேன். அது சரிதானே? அது சரியா இருந்ததென்றே நான் எண்ணிக்கொண்டேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அந்த பழைய முதுகு தொல்லை இப்பொழுதே உன்னை விட்டு நீங்கி போகும். நீ போய் சுகமாயிருக்கலாம். தேவனால் அந்த மூட்டுவீக்கத்தை சுகப்படுத்தி உங்களை சுகப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள் என்று போய் அவரிடம் சொல்லுங்கள். அப்படியே உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவன் அந்த வயிற்று தொல்லையை சுகப்படுத்தி உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியானால் போய் கர்த்தாவே நன்றி, நான் இப்பொழுதே சுகமடைய போகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் சுகம் பெறுவீர்கள். மற்றொரு மூட்டுவிக்க நபர் வயோதிகரும் கூட, நான் உங்கள் மீது கரங்களை வைத்தால் தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை கேட்பீர்களா? கர்த்தரின் சகோதரியை ஆசீர்வதித்து இன்றிரவு மீண்டும் அவளுக்கு விடுதலை அளிப்பாராக. ஆமே, அவரை விசுவாசியுங்கள். இருதய கோளாறு, வயிற்று கோளாறு, தேவனால் அதை சுகப்படுத்த முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? சரி, கர்த்தராக இயேசுவின் நாமத்திற்கு அவர் உன்னை சுகப்படுத்துவார். வாலிபனவரே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? காசநோய் நிலைமை, தேவனால் காசநோயை சுகப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? போய் அதை விசுவாசியுங்கள், அவர் அதை செய்வார். சரி, நீரழிவு நிலைமை, தேவன் உங்கள் ரத்தத்தை குணப்படுத்தி உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? போய் அவரை விசுவாசியுங்கள், அவர் அதை செய்வார். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களிடத்தில் ஒன்றுமே கூறாமல் என்னுடைய கரங்களை உங்கள் மீது வைத்தால் என்னவாகும்? உங்களை குணப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் இங்கு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதுவே அதை செய்வதற்கான வழியாய் உள்ளது. இங்கே வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் சென்று சுகமடைவாராக. ஆமேன். பெண்மணியே, வாருங்கள், நான் உங்களுக்கு எந்த காரியத்தையும் கூறாமல் இருந்தாலும் ஸ்திரீகளுக்கான கோளாறோடு உள்ள உம்மை தேவன் சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இல்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அவர் அதை ஏற்கனவே கூறிவிட்டார். செல்லுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செல்லுங்கள், போய் விசுவாசியுங்கள், அப்பொழுது சுகமடைவீர்கள். ஐயா, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? தேவன் இருதய தொல்லையை குணமாக்குகிறார். அவர் சுகப்படுத்துகிறார் அல்லவா? மனிதனை சுகப்படுத்துகிறார். அவர் சுகப்படுத்துகிறார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அவர் தேவனாயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் யாரோ ஒரு மனிதன் இங்கு வெளியே ஏதோ ஒரு காரியத்தை செய்தார். நான் அதை கண்டறிய வேண்டும். அது ரத்தமாயிருந்தது. யாரோ ஒருவருக்கு விபத்து போன்று இல்லை, ஏதோ காரியம் சம்பவித்தது. அது ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அது எங்கோ இருந்தது. அந்த மனிதன் இங்கு நின்று கொண்டிருந்தார். இப்பொழுது ஜெபம் செய்வோம். ஆம், அதுதான். அந்த மனிதன் உட்கார்ந்து, ஏன் அது ஜேடி பார்னர், எனக்கு அந்த பையனை தெரியும். ஜேடி, உனக்கு உட்புறத்தில் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. தேவன் உன்னை குணமாக்குவார் என்று விசுவாசிக்கிறாயா? சரி ஜேடி, அப்படியானால் அது நின்றுவிடும். உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். அந்த பெண்மணி இங்கு அமர்ந்து கொண்டு, அங்கே சகோதரன் கிரிம்ஸ்லி அருகே அமர்ந்து கொண்டு நேராக நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவள் அருகே ஒரு ஒளி உள்ளது. நீங்கள் சிறு வெள்ளை நிற கழுத்து பட்டையுடையவர் மேரி, நான் உங்களை அறியேன், ஆனால் அதுவே உங்களுடைய பெயராய் உள்ளது. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய கோளாறினால் தொல்லைப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களுக்கு மிகுந்த நரம்பு சார்ந்த கோளாறும் கூட உண்டு. அதை மறந்துவிடுங்கள். அது முழுவதுமாக சரியாக போகிறது. உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். தேவனில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் நலமாயிருக்கும். இந்த பெண்மணி பின்வரிசையில் அங்கே அந்த பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவள் மெக்சிகன் இருந்து வந்திருக்கிறார். ஸ்திரீகளுக்கான ஒரு கோளாறினால் அவதிச்சு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமே. உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். சரி, நீங்கள் வீட்டிற்கு சென்று குணமடையலாம். எனக்கு அந்த பெண்மணியை தெரியாது, ஆனால் தேவன் அவளை அறிந்திருக்கிறார். இங்கே இந்த கட்டிலின் மேல் உள்ள உங்களை குறித்து என்ன? நீங்கள் மாத்திரமே முடமான மனிதராக இருக்கிறீர்கள். இல்லை, ஒரு கட்டிலின் மேல் உள்ள மனிதராக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாக இருக்கிறேன். நான் உங்களை அறியேன். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். ஆனால் நான் இப்பொழுது கூறுகிறேன், நீங்கள் மரணத்துக்கு எதுவாய் நிழலப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு புற்றுநோய் உள்ளது. நீங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்துள்ளீர்கள். நீங்கள் சின்சினாட்டியிலிருந்து இங்கு வந்துள்ளீர்கள். உங்களுடைய பெயர் திரு ஹாவக். உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் அங்கேயே அமர்ந்திருந்தால் நீங்கள் மரித்து போவீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுகமடையுங்கள். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் அந்த தூக்கு படுக்கையிலிருந்து உங்களுடைய காலூந்தி எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிமிடத்தில் இங்குள்ள எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் தாம் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது எழுந்து நிற்பீர்களாக. எழுந்து நில்லுங்கள். இப்பொழுது உங்களுடைய சொந்த வழியில் நீங்கள் ஜபிக்கிற விதமாக ஜபியுங்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள யார் மேலாவது வையுங்கள். சகோதரி பிரவுன் இங்கே, அவள் இங்கே அமர்ந்து வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறாள். அன்று நாள் அவள் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டால் அப்பொழுது அவளால் தன்னுடைய கரத்தை மேலே உயர்த்த முடியவில்லை. அவளுடைய ரத்தத்தில் ஏதோ காரியம் கோளாறாய் இருப்பதை நான் கண்டேன். நான் அந்த ஒரு நாள் அவளை சந்தித்த போது அவள் நீரிழிவு நோயினை உடையவளாயிருந்தாள். அவள் எங்கே இருக்கிறாள்? கொஞ்சம் முன்னர் அவள் திருமதி டவ் அவர்களோடு இருந்தாள். சரி சகோதரி பிரவுன், இன்றிரவு நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களோடு உள்ள கோளாறு என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இங்கு ஜெபிக்கப்படுவதற்காக மருத்துவமனையிலிருந்து வந்துள்ளீர்கள். பாருங்கள், நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். விசுவாசியுங்கள், நீங்கள் சுகமடைய போகின்றீர்கள். மார்ஜி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அது இப்பொழுதே வெளியேறப் போகிறது. அது முடிவு பெறப் போகிறது. அவரால் நீரழிவு நோயை சுகப்படுத்த முடியும். அவரால் உங்களுடைய வயிற்றில் உள்ள அந்த சுகவீனத்தை சுகப்படுத்த முடியும். இப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொருவர் மேல் வைத்து அப்படியே ஒரு நிமிடம் அங்கே உங்களுடைய கரங்களை மேலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே உங்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மேல் வையுங்கள். பாருங்கள், 11 மணியாக போகிறது. இந்த ஜனங்களில் அநேகர் டென்னசிக்கு மற்றும் பல்வேறுபட்ட இடங்களுக்கும் காரை ஓட்டிச் செல்ல வேண்டும். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நிரூபித்திருக்கிறார். இன்றிரவு நீங்கள் என்ன கண்டீர்கள்? நீங்கள் ஒரு மனிதனை கண்டீர்களா? அல்லது நீங்கள் இயேசுவை, இயேசு அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதை கண்டீர்களா? இந்த உருமாள்கள் இங்கு உள்ளன. இந்த அபிஷேகம் என் மீது இருக்கையில் நான் என்னுடைய கரங்களை இந்த உருமாள்களின் மீது வைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். அவர்கள் பவுலின் சரத்தில் இருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் எடுத்துக் கொண்டனர் என்று அவர்கள் கூறினர். இதோ மறித்திருந்தவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றனர். இங்கே விபத்துகளில் நசுக்கப்பட்டிருந்தவர்கள் குணமடைந்துள்ளனர். திருமதி வில்சன் இங்கே நின்று கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அண்மையில் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அவள் எலும்புருக்கி நோயினால் மரணத்துக்கு எதுவாக ரத்த கசிவில் இருந்தாள். இன்றிரவு அவள் இங்கிருக்கிறாள். சில மணி நேரங்களே அவள் உயிர் வாழ்வாள் என்று கூறி மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர். இன்றிரவு அவள் இங்கிருக்கிறாள். இங்கே சுற்றிலும் நொண்டி, குருடு, முடம், சக்கர நாற்காலியில் உள்ளவர்கள் மற்றும் எல்லாமே இன்றிரவு ஜீவனுள்ள வெற்றி சின்னங்களாய் நிற்கின்றனர். அது ஏன்? இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் நேற்று என்றும் மாறாதவராயிருக்கிறார். அங்கே கீழே இருந்த அந்த மனிதன் எத்தனையோ ஆண்டுகளாக காக்காய் வெளிப்பு நோய் கொண்டிருந்து ஒரே ஒரு முறை கூட்டத்துக்கு வந்திருந்ததை குறித்து சற்று முன் சாற்று பகிர்ந்தார். அது சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது. அவர் கூட்டத்திற்கு வந்தது முதற்கொண்டு ஒரு முறை கூட அந்த வலிப்பு உண்டானதே இல்லை. அது கோடிக்கணக்கானவைகளில் ஒரு சாட்சியாக உள்ளது. அவர் ஒருவரே சுகமளிப்போராயிருக்கிறார். ஆமே, அவர் சுகப்படுத்துகிறார். இப்பொழுது உணர்ச்சி வசப்பட வேண்டாம். குழந்தையை போன்ற விசுவாசத்தோடு கல்வாரியை நோக்கி பாருங்கள். உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் இந்த குடாரத்தில் இருப்பதை குறித்து மறந்துவிடுங்கள். உங்களுடைய கண்களை மூடி உங்களை சுற்றிலும் உள்ள எவரையும் மறந்துவிட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள். இப்பொழுது இயேசுவை நோக்கி பார்த்து பிழையுங்கள். இது வார்த்தையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லேலூயா! நாம் நோக்கி பார்த்து பிழைப்போம் என்பதாக மாத்திரமே அது உள்ளது. ஓ, நோக்கி பார்த்து பிழையுங்கள் என் சகோதரனே, பிழையுங்கள். இப்பொழுது இயேசுவை நோக்கி பார்த்து பிழையுங்கள். அது வார்த்தையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லேலூயா! நீங்கள் நோக்கி பார்த்து பிழையுங்கள் என்பதாய் மாத்திரமே அது உள்ளது. உங்களுடைய கண்களை மனிதனுக்கு மூடிக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றியுள்ள காரியங்களுக்கு உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசத்தினூடாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து உங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, இந்த ஜனங்கள் தங்களுடைய கரங்களை ஒருவர் மேல் ஒருவர் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிர் திழந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ளவரின் பிரசன்னத்தில் நாங்கள் மாத்திரம் விசுவாசித்தால் எங்களுடைய வாஞ்சைகளை எங்களுக்கு அளிப்பதாக வாக்கு பண்ணியுள்ள, எங்களுடைய வாஞ்சைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிற, எங்களுடைய இருதயங்களின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற பரிசுத்தாவியின் ரூபத்தில் உள்ள அவரின் பிரசன்னத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கிறோம். புருஷரும் ஸ்திரீகளும் தங்களுடைய கரங்களை ஒருவர் மேல் ஒருவர் வைத்துள்ளனர். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் பிரஜைகளாயிருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சக சகோதர சகோதரிகளாயிருக்கிறோம்.
We come to you in the challenge.
சாத்தானே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் சவாலில் நாங்கள் உங்களிடத்திற்கு வருகிறோம். அவரே பட்டயமாயிருக்கிறார், அவரே சுகவீனத்தை வெட்டுகிறவராயிருக்கிறார், அவரே சந்தேகத்தை வெட்டுகிறவராயிருக்கிறார், அவரே செயவீரராயிருக்கிறார். சாத்தானே, நீ இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் உனக்கு சவாலிடுகிறோம். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது விருத்த சேதனம் செய்து சந்தேகத்தை எடுத்து போட்டு, சுகவீரத்தை எடுத்து போட்டு, பரிபூர்ண விடுதலையை கொண்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்களின் மீது விழுந்து இப்பொழுது இங்கு உள்ளது சர்வ வல்லமை உள்ள கிறிஸ்துவின் பிரசன்னம் என்பதை விசுவாசிக்கும்படி விசுவாசத்தின் வல்லமையை அவர்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதை அருளும். நான் ஒவ்வொரு வியாதியையும் கடிந்து கொள்கிறேன், நான் எல்லா நோய்களையும் கடிந்து கொள்கிறேன், நான் எல்லா அவிசுவாசத்தையும் கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் நான் கூறியுள்ளதை கனப்படுத்தி இந்த கட்டிடத்தினூடாக பெருக்கெடுத்து வந்து தெய்வீக பிரசனத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் விடுவிப்பாராக. இப்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவரை துதியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் நன்றாகவே குணமடைந்து விட்டீர்கள் என்று நான் அழுத்தம் திருத்தமாக உரைக்கிறேன்.